காலை வணக்கம். இக்காலையில் மீண்டும் இங்கு கர்த்தருடைய ஆராதனையில் இருப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வெளியே மோசமான காலநிலை காணப்படுகிறது, ஆனாலோ உள்ளேயோ மிகவும் அருமையாக இருக்கிறது. வெளியே இருந்து கொண்டு உள்ளே பார்ப்பதை விட உள்ளே இருந்து கொண்டு வெளியே பார்ப்பது நன்றாக இருக்கிறது, அவ்வாறு இல்லையா? கடந்த இரவு நல்ல ஓய்வு கிடைத்தது, அதனால் இக்காலையில் மிக நலமாகவே உணர்கிறேன். கடந்த இரவு நமக்கு ஒரு அற்புதமான நேரம் உண்டாயிருந்தது, நமக்கு உண்டாயிருக்கவில்லையா? அப்படியே ஒரு அற்புதமான வேலையது, அதை நான் போற்றுகிறேன். சீவர் போட்டியில் நடைபெற்ற கூட்டத்தை போல நமக்கு உண்டாயிருந்த நேற்றிரவு கூட்டமும் இருந்தது. ஏறத்தாழ அக்கூட்டத்தில் ஏற்பட்ட ஆவியின் அசைவு தொடர்ந்து இப்பொழுதும் இக்கூட்டத்திலும் ஏற்பட்டதாகவே இருந்தது. எனவே அவருடைய தயவு இரக்கம் இவைகளுக்காக நாம் தேவனுக்கு மிகவும் நன்றி உள்ளவர்களாகவும் மிகவும் மகிழ்ச்சி உள்ளவர்களாகவும் இருக்கிறோம். நீங்களும் கூட அவர் நம்மை வழிநடத்தவும் நமக்கு வழிகாட்டும்படியாகவும் உங்கள் ஆவியை அவரிடம் ஒத்துழைப்போடு சமர்ப்பித்திருந்தீர்கள். பாருங்கள், நீங்கள் பேசுவதை கேட்டு கோபமடையும் கூட்டம் உங்களுக்கு முன் இருந்தால் அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரோ ஒன்றையுமே வெளிப்படுத்த மாட்டார். உங்களோடு மனமொத்திருந்து கிரியை செய்யும் ஒரு கூட்டம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அவர்கள் ஓரிடத்தில் ஒருமுறப்பட்டு கூடி வந்தார்கள், அப்பொழுது வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முடக்கம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். பாருங்கள், ஆனால் உங்களுக்கு கிடைத்திருப்பதோ, நான் எவ்வளவு அதிகமாய் ஜபித்தாலும் இரவும் பகலும் ஆய்ந்து படித்து கர்த்தருக்கு முன்பாக ஜபித்தாலும் சரி, நான் ஒருவேளை அபிஷேகம் என்மையில் தங்கினவனாய் இங்கே உள்ளே நடந்து வருகையில் அந்த கசப்புணர்வு மக்களிடையே காணப்பட்டால் பாருங்கள், அப்பொழுது அவை ஒன்றுமே கிரியை செய்யாது. அவ்வித உணர்வு அவரை உடனே துக்கப்படுத்தி விடுகிறது, அவர் ஒன்றையுமே வெளிப்படுத்த மாட்டார். ஆனால் அபிஷேகத்துடன் இங்கே உள்ளே நடந்து வருகையில் அபிஷேகத்தின் கீழாக சபையினரும் இருப்பதை நீங்கள் உணர்கையில் அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்பொழுது அவர் அசைவாடி நமக்கென மகத்தான காரியங்களை செய்கிறார். எனவே உங்களுக்கு புரிகிறதா? மேய்ப்பர் அவர்களிடம் நான் இன்னும் பேசவில்லை. நம்பிடுவாய் என்ற பாடலை கேட்டதும் நான் உள்ளே வந்துவிட்டேன். அவர் இன்று காலைக்காக என்ன தீர்மானித்திருக்கிறார் என்பதை குறித்து அவரிடம் பேசவில்லை. இப்பொழுது சகோதரர் நெவில் அவர்களே, என்னவென்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் இந்த சிறிய பாடவகுப்பை ஆரம்பித்து ஏறக்குறைய 11 மணி வரைக்கும் நான் தொடர்ந்து பேசுகிறேன், சரி? அதன் பிறகு நீங்கள் ஆராதனையை மீண்டும் எடுத்து நடத்தி பிரசங்கிக்க ஆரம்பித்து விடுங்கள். அது எப்படி இருக்கும்? ஓ, அபிஷேகமானது பின்னால் இங்கேயும் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அபிஷேகமானது பின்னால் இங்கும் கூட வருகிறது. சகோதரர் நெவில் அவர்கள், எப்பொழுதுமே, அதாவது இதற்கு முன் வந்திராத புதியவர்களுக்கு அவரை குறித்து நான் கூற விரும்புகிறேன். அவரது முகத்திற்கு முன்பாக முகஸ்துதியாக எதையும் நான் சொல்லவில்லை, ஆனால் அவர் ஒரு மிகவும் கிருபை பெற்றவரான மனிதர். எப்பொழுதும் அப்படித்தான் இருந்திருக்கிறார். அவர் வேத வாக்கியத்தை வாசித்து அதை ஜீவித்து காண்பிப்பவராக காணப்படுகிறார். அவர் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ளாக கனம் பண்ணுகிறதிலேயே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் எனப்பட்டவராக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் பிறரை கனம் பண்ணுகிறதில் முந்திக் கொள்பவர். நான் அவரை அறிந்த நாள் முதலாய் அவர் அப்படிப்பட்டவராகவே இருந்து வந்திருக்கிறார். அவர் இக்கூடாரத்தில் வந்த நாள் முதலாய் அல்ல, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அவரை அறிந்த காலம் முதற்கொண்டே அவர் அவ்விதமாகத்தான் இருந்து வந்திருக்கிறார். முதன் முதலாக நான் அவரை சந்தித்து அவரை அறிந்து கொள்ள சென்றதை நான் நினைவு கூறுகிறேன். அவர் ஹார்வர்ட் பார்க் இடத்தில் உள்ள மெத்தோடிஸ்ட் சபையில் பிரசங்கிப்பதை கேட்க சென்றிருந்தேன். அது அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக சம்பவித்தது. அது 20 அல்லது அதற்கும் அதிகமான வருடங்களுக்கு முன்னர் என்று நான் கருதுகிறேன். அப்பொழுதிலிருந்து அவர் எனக்கு தெரியும். அவர் ஒரு வேலையும் கூட செய்து வந்தார். அவர் ஹென்ரிவில் என்ற ஊரில் இருந்து வந்தவர். அங்கே அவர் வனங்கள் சம்பந்தமான பணியில் ஈடுபட்டிருந்தார். அவர் தன் பிழைப்புக்காக வேலையை செய்து கொண்டே பிரசங்கமும் செய்து வந்தார். நானும் சமீப காலம் வரையிலும் அவ்வாறு வேலை செய்து வந்திருக்கிறேன். அதே விதமாகத்தான் அவரும் இருந்தார். அதன் பிறகு நாங்கள் இருவரும் தேவனுடைய ஊழியத்தை தவிர வேறு எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு இருந்த கட்டத்தை ஆரம்பித்தோம். எனவே நான் அதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எங்கள் இருவருடைய புதிய எஜமானுக்காக மகிழ்ச்சி அடைகிறேன். சகோதரர் நெவில், நீங்கள் அவ்வாறு மகிழ்ச்சி அடையவில்லையா? ஆமையா, நான் அதை நிச்சயமாகவே விரும்புகிறேன். ஆமையா, நான் அவரோடு மிகவும் திருப்தி அடைந்திருக்கிறேன். இப்பொழுதோ சிறுவர்கான ஞாயிறு வேதபாட பள்ளி வகுப்புகளை அவர்கள் நடத்தப் போவதில்லை என்று நான் நம்புகிறேன். ஆம், சிறுவர்களுடைய ஞாயிறு வேதபாட வகுப்பு, ஏனென்றால் அவர்களுக்கென இருந்த அந்த அறையில் தடுப்புகள் எல்லாம் பிரித்து அகற்றப்பட்டதால் அவர்களுக்கு இடமில்லாமல் போய்விட்டது. அதனால் சபையினர் கூடிவர இடங்கொள்ளும் அளவிற்கு இடம் கிடைத்துள்ளது. இப்பொழுது இந்த இரவில் நாம் அந்த முடிவான மகத்தான காலமாகிய லவோதிக்கேயாவை பற்றி பார்க்கப் போகிறோம். நேற்றிரவில் நாம் பிலதெல்பியாவின் காலத்தை எடுத்துக்கொண்டு லவோதிக்கேயா சபையின் காலத்தின் துவக்கத்திற்குள் வந்து இரு சபை காலத்திற்கும் நடுவில் இருக்கும் அந்த இடைப்பட்ட காலத்தை குறித்து பார்த்தோம். அதன் பிறகு திறந்த வாசல், கொஞ்சம் பெலன், என் வார்த்தையை காத்துக் கொண்டாய், என் நாமத்தை பற்றி கொண்டிருந்தாய் என்பவைகளை பற்றிய இவ்விரு சபை காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்துக்குரிய மகத்தான ரகசியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அச்சிறு காரியங்களை எல்லாம் தேவன் எவ்வாறு நமக்கு மிக அற்புதமாக மேய்த்து காண்பித்தார் என்பதை பார்க்கையில் நாம் அதற்காக மிக மிக நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். நம் மத்தியில் புதிதாக விஜயம் செய்துள்ள வியாதி உள்ள மக்கள் யாராகிலும் இருப்பீர்கள், ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது வியாதியஸ்தருக்காக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்று நாம் ஜெபம் வைத்திருக்கிறோம். அது கர்த்தருக்கு சித்தமானால் நடக்கும். நான் அதை கர்த்தருக்கு சித்தமானால் என்று எப்பொழுதும் குறிப்பிடுவதை கவனியுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் என்று கூற வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. இதுவரைக்கிலும் நமக்கு திட்டவட்டமாக தெரியவில்லை. நான் அங்கிருப்பேனா அல்லது சபையானது இங்கு இருக்குமா, நாம் யாவரும் இங்கிருப்போமா என்றும் மற்றமுள்ள விஷயங்களையும் அவர் எனக்கு ஒருபோதும் சொல்லவில்லை. அப்படியானால் அது அவருக்கு சித்தமாக இருக்குமானால் நாம் இங்கிருப்போம். நீங்கள் பாருங்கள், அவருக்கு சித்தமில்லை எனில் அப்பொழுது நிச்சயமாக நாம் இருக்க மாட்டோம். வானொலியின் மூலமாக சகோதரன் நெவில் மற்றும் இங்கிருக்கிற இந்த சகோதரன் மற்றும் வானொலி ஒலிபரப்பு செய்கிற ஏனையோரும் அதை பற்றி தொடர்ந்து அறிவித்துக் கொண்டே இருப்பார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஜெபிப்பதற்காக பெருங்கூட்டமான மக்கள் வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே ஞாயிறு காலையில் முடிந்த அளவு முன்கூட்டியே வந்துவிடுங்கள். நாங்களும் வந்துவிட விரும்புகிறோம். நல்லது, நாம் பார்க்கலாம். ஒருவேளை இதுபோல் பெருங்கூட்டமாக வந்துவிட்டால் அச்சமயங்களில் ஜெபாட்டைகள் கொடுத்து ஒழுங்கு செய்வதுதான் சரியாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நெருக்கிக் கொண்டு மக்கள் திரண்டு விடுவர். ஆகவே அதை ஒழுங்குபடுத்தி செய்தால் அப்பொழுது ஒவ்வொருவராக வந்து ஜெபித்துக் கொண்டு போகலாம் என்று நான் கருதுகிறேன். அது மக்கள் மத்தியில் குழப்பத்தை நீக்கிவிடும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்பொழுது உங்கள் அட்டையானது வரிசைப்படி அழைக்கப்படுகிற வரையிலும் நீங்கள் எழுந்திருக்க வேண்டியது அவசியமில்லை. நீங்கள் வியாதிப்பட்டு உடல்நிலை மோசமாக இருந்து கொண்டிருந்தால் நீங்கள் எங்கே உட்கார்ந்திருக்கிறீர்களோ அங்கே இருக்கலாம். வீணாக நீண்ட வரிசையில் இருக்க வேண்டியதில்லை. உங்களுடைய அட்டையானது அழைக்கப்படும் போது மேலே வந்து ஜெபித்துக் கொண்டு நீங்கள் திரும்பி செல்லலாம். பிறகு அதே போல் அடுத்தவர் தன் முறைப்படி வருவார். இவ்வாறான முறையை நான் அனைவருக்கும் கடைபிடிக்க விரும்புகிறேன். நான் வழக்கமாக ஒரு சில பேர்களை முன்னுக்கு அழைப்பதுண்டு. அவர்கள் காத்துக் கொண்டிருக்கையில் யாராவது உடல்நிலை பாதிப்பால் கஷ்டமாக உணர்கையில் அவர்கள் அமர்வதற்காக ஆசனங்களை வாலிபர்கள் கொண்டு போய் போட செய்வதும், அதைவிட அவர்கள் இருக்கும் இடத்தில் தங்கள் ஆசனங்களிலேயே அமர்ந்திருக்க செய்து அவர்களுடைய எண்ணானது அழைக்கப்படுகையில் வந்து ஜெபித்துக் கொண்டு போகலாம். அதுவரையில் அவர்கள் ஆசனங்களிலேயே காத்திருக்கலாம். நான் தெய்வீக சுகமளித்தலில் விசுவாசம் கொண்டுள்ளேன். அது வேதத்தின் மகத்தான போதனங்களில் ஒன்றானதாய் உள்ளது. ஆனால் தெய்வீக சுகமளித்தல் என்பது தெய்வீக சுகமளித்தலை பெறுவதை விட அதிக அர்த்தம் உள்ளதாய் உள்ளது. தெய்வீக சுகமளித்தலோ மீண்டும் வரப்போகிற ஒரு தேவன் உண்டு என்றே கூறுகிறது. தெய்வீக சுகமளித்தல் எதை குறித்து பேசுகிறது? அது நமது உயிர் தெழுதலின் அச்சாரமாகும். தெய்வீக சுகமளித்தல் என்ற ஒன்று இல்லாவிடில் அப்பொழுது உயிர் தெழுதல் என்ற ஒன்றும் இருக்காது. பாருங்கள், இப்பொழுதும் நம்மை அபிஷேகிக்க பரிசுத்தாவி என்ற ஒன்றும் இருக்காவிடில் அப்பொழுது வரப்போகிற உலகில் நித்திய ஜீவன் என்ற ஒன்றும் இருக்காது. எழுதவோ, இது நமது மீட்பின் அச்சாரமாக இருக்கிறது என்று உரைத்துள்ளது. அச்சாரம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அது முன்பணமாக இருக்கிறது. பாருங்கள், நீங்கள் போய் ஒரு பண்ணையை விலைக்கு வாங்கினீர்கள் என்றால் அதற்கு விலைக்கிரயமாக $10,000 வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதற்கான முன்பணமாக $2,000 செலுத்தினால் அதை அவர்கள் அச்சாரம் என்று அழைக்கிறார்கள். இப்பொழுது இந்த பரிசுத்தாவின் அபிஷேகமானது வரப்போவதின் அச்சாரமாக இருப்பேன். ஓ, நான் முழு கிரயத்தையும் பெற்றுக் கொள்ளும் போது அது என்னவா இருக்கும்? அது மகிமையானதா இருக்குமே. இப்பொழுது இன்று காலையில் கர்த்தருக்கு சித்தமானால் சபை காலங்களுக்கு இடையில் உள்ள அந்த சில காரியங்களை நாம் இணைக்க முயற்சிக்கப் போகிறோம். இவைகள் சரியாக இங்கே உள்ளன. அங்கே ஏதோ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 144,000 பேர் மீதியாயிருக்கிறவர்கள் நித்திரை செய்யும் கன்னியர், புத்தியுள்ள கன்னியர், பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்படுதல், மிருகத்தின் முத்திரையிடப்படுதல் ஆகிய இந்த காரியங்களை பற்றி பார்க்கலாம். இது காலத்தின் முடிவாக இருக்கிறது. அனைத்து காரியங்களுமே இங்கே இந்த ஒரே இடத்தில் தான் வந்துவிடுகிறது. எனவே நாம் குளிர்காலத்துக்கு முன்பாக மீதமுள்ளவைகளையும் பார்த்து முடித்து வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை முடித்தாக வேண்டும். அது எவ்வாறு ஒன்றாக இணைகிறது என்பதை பாருங்கள். நீங்கள் எப்போதாவது கவனிக்கிறீர்களா? திரு ஊட்டவர்களே, நாகரிகமானது அவ்விதமாகவே பயணம் செய்யும். அதுபோல் அதாவது இந்த மனிதனானவன் 6,000 ஆண்டுகளுக்கு முன்பாக பூமியில் தோன்றியது முதற்கொண்டு இருந்து வந்தது போலவே தொடர்ந்து 6 புலன்களை இல்லை 5 புலன்களை கொண்டவனாய்த்தான் இருக்கிறான். ஆனால் இந்த கடைசியில் சிறிது காலத்திற்குள், அதாவது கடந்த 100 ஆண்டுகளில் என்ன, முன்காலத்தில் அவன் மாட்டு வண்டியில் மெதுவாக வந்து கொண்டிருந்தான். கடந்த 100 ஆண்டு காலத்தில் அவன் மாட்டு வண்டியில் இருந்து மணிக்கு 2,000 மைல்கள் வேகத்தில் பறக்கும் ராக்கெட் காலத்திற்குள் வந்துவிட்டான். அந்த விதமாகத்தான் மாட்டு வண்டியில் இருந்து ராக்கெட்டிற்கு வேகமாக வந்துவிட்டான். பாருங்கள், இது கடந்த சில ஆண்டுகளாக மாத்திரமே இருந்து வருகிறது. ஏன், கடந்த 50 ஆண்டு காலத்திற்குள் தான் இதெல்லாம் நடக்கிறது என்றே நான் கூறுவேன். யூடியா பைக் என்ற இடத்தில் நான் ஒரு சிறு பையனாக இருந்தபோது அங்கே எல்மர் ஃபிராக் என்ற மனிதன் வாழ்ந்து வந்தான். அவரும் கூட சட்ட வழக்கறிஞராக இருந்தார். அவர் அந்த சாலையில் குடியிருந்த லஷர் என்ற பெயருள்ள வாலிபமான பெண்ணை மணந்து கொண்டார். அப்பெண்ணின் தந்தையிடம் என் தந்தை பணியாற்றினார். அவர் இடத்தில் ஒருவிதமான ஒரு மோட்டார் வாகனம் இருந்தது. அதில் வாகனத்தின் சக்கரத்தை சுழல் செய்வதற்காக உள்ள ஒரு வளைவு திருகும் இருந்தது. நீங்கள் அந்த சுழல் வளைவு திருகினை வாகனத்தின் பக்கவாட்டில் சென்று இயக்கிவிட வேண்டும். அது அந்த விதமான ஒரு அமைப்புள்ள வாகனம். அதில் ஏனைய சக்கரங்களை இயங்க வைக்க ஒரு செயல்கருவி மாத்திரமே இருந்தது. அவ்வாகனத்திற்கு ரப்பரினாலான பெரிய ஒலிப்பான் பொருத்தப்பட்டிருக்கும். அதை கொண்டுதான் அந்த வண்டி போகையில் அந்த ஒலிப்பானை ஒலிக்க செய்ய வேண்டும். அவர்களோ அந்த வண்டி பயங்கர வேகமாகிய மணிக்கு 19 மைல்கள் வேகத்தில் போகும் என்று கூறினார்கள். என் தந்தையார் சாக்குகளில் மணலை அடைத்து அவ்வண்டியில் வைத்துக் கொண்டு வந்து அது அவர்கள் கூறுகிறபடி மணிக்கு 19 மைல்கள் வேகத்தில் உண்மையிலேயே ஓடக்கூடியதுதானா என்று பார்ப்பதற்காக ஓட்டிச் சென்றார். புரிகிறதா? ஆனால் அந்த சாலைகளை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த வாகனம் இந்த வழியாக மணிக்கு 10 மைலும் மேலும் கீழுமாக இருந்த இந்த வழியில் 9 மைல்கள் வேகத்திலும் சென்றது. பாருங்கள், இப்படியாக இரண்டையும் கூட்டினால் மணிக்கு 19 மைல்கள் கிடைக்கிறது. நாங்கள் யாவரும் சிறுவர்களாக இருக்கையில் அப்பொழுது பிள்ளைகள் நாங்கள் 5 பேர் என் தாயார் குளிப்பாட்டி விடுவார்கள். நாங்கள் வேலியில் இருந்து அந்த வண்டி வருவதை பார்க்க அவளோடு காத்திருப்போம். அநேக மைல்களுக்கு அப்பால் அது வந்து கொண்டிருக்கையில் அதன் பெரிய என்ற முழக்கத்தை நாங்கள் கேட்போம். அந்த வண்டி வரும்போது அதன் சத்தத்தை கேட்கும் யாவரும் நின்று தங்கள் குதிரை வண்டிகளை சாலையை விட்டு அகற்றி குதிரைகளையோ இந்த விதமாக பிடித்துக் கொள்வார்கள். உங்களுக்கு தெரியுமா என்ன, அந்த வாகனமோ சாலையில் வரும்போது பயங்கரமாக இருக்கும். அது நான் கிட்டத்தட்ட 7 வயதாக இருக்கும் போது என்று நான் எண்ணுகிறேன். எப்படியாய், அதாவது அது சுமார் 1914 அவ்வாறு இருந்தது. அப்போது இருந்த நிலைமைக்கு அது முதற்கொண்டு இக்காலம் வரையிலும் எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இது கடந்த 40 ஆண்டு காலமாக ஏற்பட்டவைதான் என்பதை பாருங்கள். பாருங்கள், இன்றைக்கு இங்குள்ள இந்த காரியங்கள் எல்லாம் உண்டாக்க மனிதனுக்கோ 6000 ஆண்டுகள் பிடித்திருக்கிறது. ஏனெனில் வேதமோ அவிதமாக மனிதன் செய்வான் என்பதை முன்னுரைத்திருக்கிறது. கடைசி நாட்களில் அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம். 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாகூம் தீர்க்கதரிசி ஆனவன் இங்கு சிக்காகோவில் உள்ள வாகன போக்குவரத்துக்கான விரைவு நெடுஞ்சாலைகளை கண்டு எழுதியுள்ளதை நீங்கள் எப்பொழுதாவது சிந்தித்து பார்த்ததுண்டா? அவனோ அவைகள் வீதிகளில் கடகடவென்று ஓடி இடதுசாரி வலதுசாரி வரும் என்று கூறியுள்ளான். நான் பழங்காலத்து பாணியில் உள்ள ஆஸ்லோ மற்றும் இதர நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். அந்த நாடுகளின் தெருக்களில் நடந்து செல்லக்கூட இடமில்லாத வகையில் அமைந்திருக்கும் ஒரு பெரிய ரதமானது அவர்களுடைய நகரத்தில் ஓடுவதற்கு மட்டுமே வசதியாக தெருவானது அமைந்திருக்கும். இங்கிருந்து அந்த சுவர் வரைக்கிலும் உள்ள தூரம்தான் தெருவானது அமைந்திருக்கும். அதாவது ஒரு ரதம் ஓடுவதற்கு மட்டுமே போதுமான அகலமுள்ள தெருவாக இருக்கும். பாருங்கள், ஆனால் நாகும் சொன்னது என்னவென்றால் அகலமான வீதிகள் என்றார். அவைகள் மின்னல்களைப் போல வேகமாய் பறக்கும் என்றும் அவைகள் தீவட்டிகளைப் போல விளங்கி என்றும் இந்த வண்டிகளை கூறினான். அவ்வண்டிகளில் உள்ள விளக்குகளை பற்றி அவன் அவ்வாறு கூறினான். அவைகள் ஒன்றுக்கு எதிராக ஒன்று ஓடி வரும் என்றே கூறினான். அவை விபத்துக்கள். அந்த தீர்க்கதரிசி தன் காலத்திற்கு அப்பால் எதிர்வரும் காலத்தினுள் 4000 ஆண்டுகளுக்கு அப்பால் இவைகள் வருவதை பார்த்தான். அதை பற்றி எண்ணி பாருங்கள், ஆவியின் ஏவுதல். ஆனால் நாமோ கடைசி காலத்திற்குள்ளாக இருக்கிறோம் நண்பர்களே. அதே விதமாகவே வேத வாக்கியம் இருக்கிறது. சரியாக இந்த கடைசி காலத்திலே அதில் சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் சம்பவித்துக் கொண்டு வருகின்றனர். இன்று காலையில் கூட தேவன் நமக்கு உதவி செய்வார் என்றால் இவற்றில் சில காரியங்களை நம்மால் முடிந்த அளவுக்கு ஒன்று சேர்த்து இணைத்து பார்க்கலாம் என்று நான் எண்ணினேன். பின்பு இன்றளவில் அந்த மகத்தான கடைசி காலத்தில், அதாவது லவோதிக்கியா சபையின் காலத்தில், அது எவ்வாறு தன்னுடைய செய்தியை பெற்றுக் கொண்டது என்றும் அதன் பிறகு அது எவ்வாறு அதை விட்டு விலகி தனக்கு கொடுக்கப்பட்ட செய்தியை அலட்சியம் செய்து நேராக அது அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பான நிலைமைக்குள்ளாக சென்று அதனால் தேவனுடைய வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடும்படியான நிலைமைக்கு வந்தது என்பதை பற்றியும் பார்ப்போம். பாருங்கள், வேறு வார்த்தைகளில் கூறினால் அதை பற்றி எண்ணி பார்த்தாலே தேவனுக்கு வயிற்றை குமட்டிக் கொண்டு வருகிற அளவுக்கு இது அவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்கிறது. என் வாயிலின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று அவர் கூறினார். இப்பொழுது இன்று காலையில் நான் குறிப்பிட்டு காட்டும்படி சில வேத வாக்கியங்களை இங்கே எழுதி வைத்திருக்கிறேன். ஆனால் அதற்கு முன்பு ஜெபத்திற்காக நாம் சற்று நேரம் எழுந்து நிற்பது நமக்கு அப்படியொன்றும் கடினமாய் இராது என்றே நான் கருதுகிறேன். எங்கள் கிருபையுள்ள பரலோக பிதாவே, நாங்கள் மீண்டும் இந்த ஓய்வு நாளில் கூடி வருகையில் வெளியிலே மழையானது தூர ஆரம்பித்து மிகவும் கடுமையான குளிர்காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்களோ இன்றைக்கு எங்கள் தலைகளுக்கு மேல் ஒரு கூரை இருப்பதற்காகவும் எங்களுக்கு கூடிவர ஒரு சிறிய இடம் இருப்பதற்காகவும் எமது மனசாட்சி எவ்வாறு ஆராதிக்க வேண்டும் என்று கூறும் எந்த ஒரு வழியிலும் கூடிவந்து தேவனை ஆராதிப்பதற்கு வசதியான ஒரு தேசம் இன்னும் எங்களுக்கு இருப்பதற்காகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். பிறகு உம்முடைய வார்த்தையிலே இந்நிலைமை நீண்ட காலத்துக்கு நீடித்திருக்காது என்பதை காண்கிறோம். எனவே பிதாவே, இதிலிருந்து நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கென்றே வைக்கப்பட்டுள்ள மிக சிறந்தவற்றை நாங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக எங்களை விசேஷித்த வண்ணமாக அபிஷேகம் என்று ஜெபிக்கிறோம். எங்களால் கிரியை செய்ய முடியாத வரப்போகிற அந்த வேலைக்காக நாங்கள் ஆயத்தமாக இருந்திட எங்களுக்கு உதவி செய்யும். இன்னும் எவ்வளவு காலம் இருக்கும் என்பதை நாங்கள் அறியோம். அது ஒருவேளை வாரக்கணக்கில் இருக்கக்கூடும், மாத கணக்கில் இருக்கக்கூடும், அல்லது வருடக்கணக்கில் இருக்கக்கூடும் என்பதை நாங்கள் அறியோம். ஆனால் வரப்போகும் என்றாவது ஒரு நாளில் நாங்கள் இவ்வாறு செய்ய இயலாமற் போகும். எனவே பிதாவே, நீர் எங்களை உமது தெய்வீக வழிநடத்துதலின் கீழாக வைத்து எங்கள் சிந்தைகள் உம்மை குறித்தே இருக்கும்படி செய்து எங்கள் இருதயத்தின் தியானம் உமது சமூகத்தில் பிரீதியாக இருக்கும்படி செய்திருக்கும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களை மன்னியும். நாங்கள் பாவம் செய்து உம்முடைய வழியை விட்டு விலகிறோம் என்று நாங்கள் அவைகளை பாவ அறிக்கையாக செய்கிறபடியால் நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்கிறோம். நாங்கள் உம்முடையவர்கள் என்று அழைக்கப்பட சற்றேனும் தகுதியுடையவர்கள் அல்ல. கூலிக்கு அமர்த்திக் கொள்ளப்பட்ட உம்முடைய வேலைக்காரர்களாக மாத்திரமாவது எங்களை வைத்துக் கொள்ளும் கர்த்தாவே. நாங்கள் செய்ய வேண்டும் என நீர் எங்கள் மேல் சுமத்தும் எந்த ஒரு வேலையையும் செய்ய விருப்பமுள்ளவர்களாயிருப்போம். அதை நாங்கள் செய்ய விருப்பமுள்ளவர்களாயிருக்கிறோம். எங்களை உம்முடைய ராஜ்யத்துக்குள் மாத்திரம் ஏற்றுக் கொள்ளும் கர்த்தாவே. அதனால் நாங்கள் இவ்வுலகை எதிர்நோக்கியுள்ள இந்த பெரிய பயங்கரமான வேளையில் கிரியை செய்ய எங்களால் முடியுமே. உம்முடைய பிரசன்னத்தினால் இப்பொழுது எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய பரிசுத்த ஆவியைக் கொண்டு எங்களை போஷித்தருளும். இங்கு ஒருமித்து கூடி வந்துள்ள எங்கள் மூலமாக மகிமைப்பட்டருளும். இயேசுவின் நாமத்தினால் இதை வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். இப்பொழுது முதலாவதாக இங்கு வந்துள்ள எனது நண்பர்கள் ஒவ்வொருவரையும் நான் அடையாளம் கண்டுகொள்ள விரும்புகிறேன். அவர்கள் யார் யார் வந்திருக்கிறார்கள் என்பதை நான் இன்று காலை முதற்கொண்டே சுற்றுமுற்றும் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். இரவு நேரத்தில் நண்பர்கள் யார் யார் வந்திருக்கிறார்கள் என்பதை கண்டுகொள்வது சற்று சிரமமான விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய ஒளி அமைப்பில் பின்னால் தொங்கிக் கொண்டிருக்கிற விளக்குகள் நிமித்தமாக மக்களை அடையாளம் கண்டுகொள்வது கடினமாயிருக்கிறது. இந்த பிரசங்க பீடத்தில் இருந்து கொண்டு இரவு நேரத்திலும் சரி பகல் நேரத்திலும் சரி மக்களை சரியாக பார்த்து அடையாளம் கண்டுகொள்வதோ கடினமாகவே உள்ளது. தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இருந்து வந்திருக்கிற நமது நண்பர்கள் பலரை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு பகல் வேளையில் இன்னார் இன்னார் வந்துள்ளார்கள் என்று அடையாளம் கண்டுகொள்வது இரவு நேரத்தை விட சுலபமாகவே இருக்கிறது. அவர்கள் ஒவ்வொருவர் பெயரையும் குறிப்பிட்டு சொல்ல இயலாதபடி அவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனால் உங்களை எல்லாம் நான் நிச்சயமாகவே பாராட்டுகிறேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்க விரும்புகிறேன். வேத வாக்கியங்களின்படி நான் இந்த கடிந்து கொள்ளுதலை எல்லாம் செய்து சத்தியத்தை கொண்டு வர வேண்டியதாக உள்ளது. நான் எவ்வாறு செய்ய வேண்டும் என சுயமாக விரும்பியபடி செய்யவில்லை. ஆனால் இங்கே எவ்வாறு செய்ய வேண்டும் என தேவன் எழுதி வைத்திருக்கிறாரோ நீங்கள் பாருங்கள், அப்பொழுது அது செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது. அதே சமயத்தில் பல்வேறு ஸ்தாபனங்களை சேர்ந்த என்னுடைய சகோதரர்கள் அநேகர் இன்னும் கூட என்னோடு கூட அமர்ந்திருக்கிறதை நான் காண்கிறேன். இவர்களை நான் மிக மிக அதிகமாக பாராட்டுகிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய ஜபமாயிருக்கிறது. இப்பொழுது ஆம் சகோதரனே, உங்களுக்கு நன்றி. சகோதரன் ஸ்டிக்கர் அவர்களே, உங்களுக்கு நன்றி. சகோதரன் ஸ்டிக்கர் அவர்களே, உங்களுக்கு நன்றி. சகோதரன் ஸ்டிக்கர் அவர்களே, சபையே உங்களுக்கு நன்றி. இதை கூறும் நீங்கள் அருமையானவர்களாக இருக்கிறீர்கள். நான் அதை மிகவும் உயர்வாகவே பாராட்டுகிறேன். நேற்றிரவில் யாரோ ஒருவர் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருந்தார், அது சகோதரன் பிரெட் என்றே நான் நினைக்கிறேன். அவர் என்னை அழைத்து நேற்றிரவு கூட்டம் முடிந்து வீடு திரும்பி போகையில் தன்னிடம் ஒரு சகோதரன் தான் கண்டதாக கூறின தரிசனம் இல்லை, சொப்பனம் பற்றி என்னிடம் எடுத்துரைத்தார். அதில் நான் பூமியின் வளைவான பகுதியில் நிற்பதாகவும் என் பின்னால் கருமேகம் சுருண்டு நிற்பதாகவும் காணப்பட்டுள்ளது. அவன் என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான் என்பதை நான் அறிவேன். ஆனால் அதாவது தேவன் கிரியை செய்து முடிக்கிற வரையிலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அதன் பிறகு அப்பொழுது நான் போய்விடுவதற்கு நேரமாக இருக்கிறது. ஆனால் நான் இதன் காரியம் என்றவரில் பெரிய ஆளாக நான் இருக்க விரும்பியதே கிடையாது. இல்லை, அவ்விதமாகிட நான் விரும்பியதில்லை பாருங்கள். ஆனால் நான் வாழ்க்கையின் சங்கேதத்தை பற்றித்தான் எண்ணுகிறேன். மாமனிதர்களின் வாழ்க்கைகள் அனைத்தும் நமக்கு நினைவூட்டுகின்றன. பவுல் என்ன செய்தார், இரேரியஸ் என்ன செய்தார், லூத்தர் என்ன செய்தார், வெஸ்லி என்ன செய்தார், அல்லது பரிசுத்த மார்ட்டின் என்ன செய்தார், அவர்கள் என்ன செய்தனர் என்பதை பாருங்கள். நம்முடைய வாழ்க்கைகளை நாம் விழுமையதாக்க முடியும். மேலும் மாழ்வுற்று நமது அடிச்சுவடுகளை பின்னே கால மணல்களின் மேல் விட்டுச் செல்கிறோம் என்பதை மாமனிதர்களின் வாழ்க்கைகள் அனைத்தும் நமக்கு நினைவூட்டுகின்றன. ஒருவேளை வேறொருவன் வாழ்க்கையினுடைய பெருமிதமான ஆழ்கடலின் மேல் பயணம் செய்கிறேன், நான் போய்விட்ட பின்பு பாருங்கள், போய்விட்ட பிறகு ஒரு கைவிடப்பட்ட கப்பர் சேதமடைந்த சகோதரன், இப்புத்தகங்களில் ஒன்றை எடுத்து படியுங்கள், அடிச்சுவடுகளை கண்டு மீண்டும் மனம் தேறுதல் அடைவான். அதுதான் காரியம். நாம் அடுத்து ஏற்ற துணிவோடு இருந்து செயல்பட்டு வாழ்க்கையின் எந்த முடிவுக்கான ஒரு இதயத்தோடு நான் அதை விரும்புகிறேன். நீங்கள் விரும்புகின்றீர்களா? ஊமையாக ஓட்டப்படும் கால்நடையை போன்றிராதே, வார்த்தை எண்டை ஓட்டிவிடப்பட வேண்டும். ஆனால் யுத்தத்திலோ ஒரு வீரனாயிரு, நான் அதை விரும்புகிறேன். இப்பொழுது எங்களுடைய சிறிய சகோதரனாகிய ஜார்ஜ் அவனுக்கு பிடித்தமான பாடலை பாடுவான். நான் அதை அவனுடைய அடக்க ஆராதனையிலும் பாடியிருந்தேன். வழக்கமாக நாங்கள் நானும் அவனும் உட்கார்ந்து பாடுவோம். நான் வாழ்க்கையின் சங்கீதம் என்ற பாடலையும் உங்களுக்கு தெரியும். அவனோ உட்கார்ந்து மரணத்தை கடத்தல் என்ற பாடலையும் பாடுவான். பாருங்கள், நீங்கள் பாடலை கேட்டிருக்கிறீர்கள். சூரிய அஸ்தமனத்தின் வேளையில் மாலை நேர நட்சத்திரம் தோன்றுகையில் எனக்கென தெளிவான அழைப்பு வந்துடுமே, நான் கடலுக்குள் செல்ல புறப்படும் போது அம்மரண வேளையில் துக்கம் கொண்டாடுதலே இருக்காது. இதை நீங்கள் அநேக முறை கேட்டிருக்கிறீர்கள். நேரம் தூரம் இவைகளால் புறம்பே இருப்பவர்களெல்லாம் அசையும், வெள்ளங்களோ என்னை தூரத்தில் கொண்டு செல்லும், மரணத்தை நான் கடக்கையில் எனது மாலுமியை முகமுகமாய் காணுவேன் என்றே நான் நம்புகிறேன். அவர் அதை கடந்திருப்பார் என்று நான் நிச்சயமாயிருக்கிறேன். எனவே அதன் பின்னர் என்னுடைய பாடலோ இதோ, என் பின்னால் பிரிவுகள் ஏற்பட்டுள்ளன, காலத்தின் மணற்பரப்பில் கால அடிச்சுவடுகள் பதிந்தன, அதனால் மற்றவர்கள் அதை கண்டு அப்பாதையில் தொடர்ந்து வரலாம். இதை மனதில் பதித்து தொடர்ந்து செல்லுங்கள். ஏனென்றால் ஒரு மகத்தான நாளில் இயேசு வருவார். அதை பற்றித்தான் இந்த காலையில் நாம் படிக்கப் போகிறோம். அப்பொழுது எல்லாம் முடிந்துவிட்டிருக்கும். இப்பொழுது நானோ இதை பற்றி இன்று காலையில் சிந்திக்கையில் இந்த சபை காலங்களின் செய்தியில் இதை பற்றி நான் பேச முடியாமல் போனால், ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் உண்மையான சபை மற்றும் கள்ள சபை என்பதன் பேரில் சீக்கிரத்தில் பேசும்படியான ஒரு சிறிய தொடர் கூட்டங்களை ஏற்பாடு செய்து ஆதியாகவும் தொடங்கி வேதாகவும் முழுவதிலும் வெளிப்படுத்துகிற விசேஷம் அறையிலும் தீவிரமாக கடந்து சென்று அதை பற்றி படிக்கலாம் என்று எண்ணினேன். அவ்விரண்டு சபைகளும் என்ன செய்ய போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். பின்பு ஒருவேளை என்றாவது ஒரு நாளில் நாம் சபை கட்டிடத்தை கட்டிவிட்டோம் என்றால் அப்பொழுது இன்னும் கூடுதலாக மக்கள் அமர்வதற்கு இடம் உண்டாயிருக்கும். எத்தனை பேர் வந்து அவ்விதமாக இடமில்லை என்பதை பற்றி கூறினார்கள் என்பதை நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். எனவே அவர்கள் காரோட்டி வந்தும் உள்ளே நிரம்பிவிட்டதை பார்த்துவிட்டு அவர்களோ அப்படியே போய்விடுகிறார்கள். பாருங்கள், நமக்கு போதுமான இடம் இல்லாமல் இருக்கிறது. ஒருவேளை கோடை காலத்தில் மிகவும் உஷ்ணமாக இருக்கும் போது அப்பொழுது அந்த உயர்நிலை பள்ளியின் அரங்கத்தை எடுத்துக்கொண்டு அதிலே கூட்டங்களை ஒழுங்கு செய்து கொண்டு வெளிப்படுத்துகிற விசேஷ புத்தகத்தையும் இன்னும் வேறு எதையோ அல்லது தானியேலின் புத்தகம் மற்றும் வெளிப்படுத்துகிற விசேஷ புத்தகம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு அவைகளை ஒன்றாக இணைத்து நாம் படிக்கலாம். இப்பொழுது நாமோ யூதர்களை பற்றி பார்க்க போகிறதில்லை. யூதர்கள் இப்பொழுது நான் ஏற்கனவே கூறிய வண்ணமாக கிபி 1500 இருண்ட காலங்களில் கத்தோலிக்க மார்க்கத்தின் குருக்களாட்சியானது சபையையும் அரசையும் ஒன்றாக இணைத்துவிட்டு அது அவர்களது 1000 வருட அரசாட்சிக்கு பிந்தைய காலமாக இருந்தது. அவர்கள் கிறிஸ்துவை போல ஒருவர் கிறிஸ்துவுக்கு பதிலாக ஒரு சிங்காசனத்தில் அமர வேண்டியவராக சபையானது ஏற்றுக்கொண்டு விட்டபடியினால் தாங்கள் சரியாக 1000 வருட அரசாட்சியின் காலத்தில் இருப்பதாக எண்ணிக்கொண்டனர். சபையும் அரசாங்கமும் ஒன்றாக இணைந்து யாவும் நன்றாக ஆகிவிட்டபடியினால் அதுவே மகத்தான 1000 வருட அரசாட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று நம்பினர். அவர்களோ இன்னமும் அவ்வாறுதான் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் அது ஒரு பிழையான காரியமாகும். ஏனென்றால் கிறிஸ்துவின் வருகை ஏற்படாமல் 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்க முடியாது. கிறிஸ்து 1000 வருட அரசாட்சியை கொண்டு வருகிறார். அவரே செழிப்பின் குமாரனாயிருக்கிறார். அவர் வரும்பொழுது அப்பொழுதே 1000 வருட அரசாட்சி இருக்கும். அப்பொழுது சபையானது மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கும். அதன் பின்னரே கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சிக்கான வருகை இருக்கும். நினைவிருக்கட்டும், நாம் அடுத்தபடியாக எதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம்? சபையின் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்காகத்தான். இப்பொழுது சபையின் எடுத்துக் கொள்ளப்படுதலையும் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பையும் ஒன்றாக போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் சபை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது நியாயத்தீர்ப்பு இல்லை. பாருங்கள், நியாயத்தீர்ப்பை நீங்கள் இங்கேயே சந்தித்து விட்டீர்கள். அதுதான் உண்மை. கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள் நியாயத்தீர்ப்பில் இன்று நீங்களாயிருக்கிறார்கள். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கிரத்திற்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்றார். நாம் எவ்வாறு அதை பெறுகிறோம்? நாம் கிறிஸ்துவுக்குள் வந்து ஒரு சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 12 அதிகாரமோ ஒரு சரீரம் என்று கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக நாம் ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறோம். தேவன சரீரத்தை ஏற்கனவே நியாயந்தீர்த்திருக்கிறார். அவரால் நம்மை மீண்டும் நியாயத்திற்கு நிறுத்த முடியாது. ஏனென்றால் அவர் அந்த சரீரத்தை ஏற்கனவே நியாயந்தீர்த்து விட்டார். கிறிஸ்துவின் அனுமதியின் மூலமாகவும் அவருடைய கிருபையின் மூலமாகவும் அவர் தமக்குள் நம்மை கொண்டு வருகிறார். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு நியாயத்தீர்ப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் அவர் அந்த நியாயத்தீர்ப்பை தாமே ஏற்றுக்கொண்டு விட்டார். ஓ, இதற்காக நீங்கள் அவருக்கு நன்றியுள்ளவர்களா இருக்கவில்லையா? அவர் நமக்காக நியாயத்தீர்ப்பை தம்மை எடுத்துக் கொண்டார். இனி நியாயத்தீர்ப்பே இல்லை. ஆனால் அது அவருக்குள் வர மறுக்கிறவர்களுக்கு உண்டு. அச்சரத்துக்குள், அந்த ரகசியமான சரத்துக்குள் வர மறுப்பவர்களுக்கு உண்டு. நாம் எவ்வாறு அதற்குள் பிரவேசிக்கிறோம்? வெறுமன கரங்களை குறித்துக் கொள்வதனாலா? இல்லை. கடிதத்தின் மூலமாகவா? இல்லை. ஏதாவது ஒரு வகை தண்ணீர் ஞானஸ்தானத்தினாலா? இல்லை. ஒரே ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே நாம் யாவரும் அந்த சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். இப்பொழுதோ இன்று காலையில் நாம் அதை பற்றி உன்னிப்பாக பார்க்க போகிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, நீங்கள் அச்சரத்துக்குள்ளாக இருக்க வேண்டும் அல்லது அதற்கு புறம்பே இருக்க வேண்டும். இரண்டுக்கும் நடுவில் இருக்கும் ஒரு ஏற்பாடு இல்லை. கிறிஸ்தவர்களிலே மிக நல்ல கிறிஸ்தவர்கள் என்று ஒரு வகுப்பார் கிடையாது. ஒன்று, நீங்கள் கிறிஸ்தவர் அல்லது கிறிஸ்தவர் அல்ல என்ற நிலைதான் உண்டு. கருப்பு வெள்ளை பறவை என்று ஒன்றோ குடித்து தெளிவாக உள்ள மனிதன் என்றோ இருக்க முடியாது. அவ்விதமானது ஒன்று உங்களுக்கு இருக்க முடியாது. ஒன்று, நீங்கள் கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் அல்லது கிறிஸ்தவர் அல்ல என்ற நிலையில் இருக்க வேண்டும். ஒன்று, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் அல்லது கிறிஸ்துவுக்கு புறம்பே இருக்க வேண்டும். இப்பொழுது இவைகள் ஒரு போதனை போல தோன்றலாம். நான் ஒரு போதகன் என்ற நிலையிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறவன். ஆனால் போதித்தல் என்பது துண்டித்தலாய், அதாவது கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு விசேஷித்த வரமாயிருக்கிறது. முதலாவதாக அப்போஸ்தலர்கள், அதன் பிறகு தீர்க்கதரிசிகள், பின்பு போதகர்கள் மற்றும் சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள். சரீரமாகிய சபையில் 5 ஊழிய வரங்கள் இவைகள். அவற்றில் போதித்தல் என்பது ஆவியின் வரங்களில் ஒன்றாகும். இப்பொழுது நான் படித்து ஆராய்ந்து நான் சரியென காண்கிறது எதுவோ அதையே மக்களுக்கு கொண்டு வர வேண்டியதாக உள்ளது. வேத வாக்கியங்களை படித்து அவைகளை ஒன்று சேர்த்து நான் கொண்டு வர வேண்டியுள்ளது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக மட்டுமே கிறிஸ்துவின் சரீரம் அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தின் முதல் மூன்று அதிகாரங்கள் சபை குறித்து பேசுகின்றன. புறஜாதியார், யூதர், எத்தியோப்பியர், ஆப்பிரிக்கர் ஆகிய உலகத்தில் உள்ள ஒவ்வொரு இன மக்களும் புறஜாதிகளாக இந்த ஒரு சரத்தை உருவாக்குகின்றனர். அவர்கள் கருப்பராக, வெள்ளையராக, பழுப்பு நிறத்தவராக மற்றும் அனைத்து நிறத்தவராக பல்வேறு நிற மலர்களால் ஆன மலர் சண்டை போல் இருக்கிறார்கள். அது அவ்வாறுதான் உள்ளது. அதை ஏவன் தன்னுடைய வலிபிடத்தில் படைக்கிறார். அவர்கள் எல்லா ஜாதிகள், கோத்திரங்கள், பாஷைக்காரர்கள் இருந்து வந்தவர்கள். ஆனால் இப்பொழுதோ நீங்கள் மூன்றாம் அதிகாரத்தை தாண்டிவிட்டால் சபை காலங்கள் இங்கே இவற்றில் அடங்கியுள்ளன. தேவன் திரும்பி வந்து யூதர்களை சேர்த்துக் கொள்ளுகிறார். அந்த காலத்தில் சபையானது இனிமேல் காணப்படவில்லை, அது யூதர்களின் காலம். தேவன் யூதர்களோடு ஒவ்வொரு தனிநபர்களாக காரியமாற்றுவதில்லை, அவர் இஸ்ரவேலரோடு எப்பொழுதும் ஒரு தேசமாகவே பார்த்து காரியமாற்றுகிறார். அன்றொரு நாள் அதை பற்றி ஒருவருக்கு கேள்வி உண்டாயிற்று. கலப்பு மார்க்கம் என்ற செய்தியை நான் பிரசங்கித்த போது நான் குறிப்பிட்ட ஒரு காரியத்தின் பேரில் எனக்கு ஏராளமான கடிதங்கள் வந்துள்ளன. வேதமானது முறை தவறி பிறந்த குழந்தை, அதாவது வேசிப்பிள்ளை, கர்த்தருடைய சபையில் 10 தலைமுறைகளுக்கு பிரவேசிக்கலாகாது என்று கூறப்பட்டுள்ளது குறித்து நான் அச்செய்தியை குறிப்பிட்டிருந்தேன். 10 தலைமுறை என்றால் 400 ஆண்டு காலமாகும். அவ்வளவு காலத்துக்கு முறைதவறி பிறந்த குழந்தையும் அதன் தலைமுறையினரும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. கலப்படமாய் பிறத்தல் அவ்வளவு மோசமானதாக இருந்தது. ஒரு குழந்தையானது அதன் தாய் தன் புருஷனோடு சேராமல் அந்நிய புருஷனோடு சேர்வதனால் பிறந்ததாக இருக்குமானால் அதுவே கலப்படமாய் பிறந்த குழந்தையாகும். அக்குழந்தை தன் தகப்பனாய் இருக்க வேண்டியவனுக்கு பிறக்காமல் தன் தாய் அந்நிய புருஷனோடு சேர்ந்ததனால் பிறந்ததாக இருக்கும். பாருங்கள், அது தேவனுக்கு முன்பாக மிகுந்த தீமையானதாக இருந்தது. தேவனுக்கு முன்பாக சரியான வித்து மீண்டும் தோன்றிட 10 தலைமுறை காலம் கடந்து செல்ல வேண்டியதாய் உள்ளது. ஆனால் அது இந்த காலத்துக்கு பொருந்துவதாய் இருக்காது. இப்பொழுது உங்களுக்கு ஒரு புதிய பிறப்பு உண்டாயிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்களுக்கு ஒரே பிறப்பு தான் உண்டாயிருந்தது, அதுவும் இனச்சேர்க்கையினால் பிறப்பிக்கப்பட்டவையாயிருந்தது. இப்பொழுது நமக்கோ ஆவிக்குரிய பிறப்பாயிருக்கிற புதிய பிறப்பு உண்டாயிருக்கிறது. அதுதானே எல்லா கழிவுகளையும் வெளியேற்றி விடுகிறது. நாம் கிறிஸ்து இயேசுவிலே தேவனுடைய ஆவியினால் மறுபடியும் பிறந்த புதிய சிருஷ்டிகளாயிருக்கிறோம். புதிய சிருஷ்டிகள், இந்த சிருஷ்டி என்ற வார்த்தையை இங்கே உள்ள நல்ல கல்விமான்களாக இருக்கிறவர்கள் புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் அதை பற்றி கவனிக்கவில்லை எனில் அதை பற்றி பாருங்கள். சிருஷ்டி என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் ஒரு புதிய சிருஷ்டி என்ற வார்த்தையிலிருந்தே வருகிறது. ஓ, நீங்கள் இங்கே இறைச்சற்கையினால் ஒரு சிருஷ்டியாக பிறந்திருப்பது போன்றே பரலோகத்துக்கும் நீங்கள் அதன் பின்னர் ஒரு புதிய சிருஷ்டியாகவும் பிறந்தவர்களாயிருக்கிறீர்கள். ஒரு புதிய மனிதனை சிருஷ்டிக்கும் தேவனுடைய புதிய சிருஷ்டிப்பாக அது இருக்கிறது. புதிய சிருஷ்டி என்பது ஒரு பிறப்பாகும். மாம்சத்தில் பிறப்பதற்கு பிறப்பு எப்படி அவசியமோ அவ்வாறே அதுவும் ஒரு பிறப்பாக இருக்க வேண்டும். மாம்சத்தின் பிறப்பை போலவே ஆவிக்குரிய பிறப்பும் அவசியமாயிருக்கிறது. விவாகம் செய்து கொள்ளும் ஒரு இளம் தம்பதிகள் மணந்து கொண்டு ஒருவேளை இப்படி கூறலாம், எங்களுடைய முதல் மகனுக்கு யோவான் என்று பெயரிட்டு நாங்கள் அழைக்கப் போகிறோம் என்று கூறுவதாக வைத்துக் கொள்வோம். அப்பொழுது அவன் பிறக்கவில்லை என்றால் யோவான் என்பவன் அங்கே இல்லவே இல்லை. அதே விதமாகத்தான் நீங்களும் ஒருவேளை பரலோகத்தை பற்றி உங்களுக்கு பல்வேறு புராண கட்டுக்கதையின்படியான அநேக கருத்துக்கள் இருக்கக்கூடும். அது எவ்வளவு பெரிதா இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் நீங்கள் அங்கே இருக்க மாட்டீர்கள். அவ்வளவுதான். பாருங்கள், அந்த விதமாகத்தான் அது இருக்க வேண்டும். ஏனென்றால் அது பிறப்பின் வழியாகத்தான் சாத்தியமாகும். தேவன் தமது பிரமாணங்களை விதித்துள்ளார். எனவே யாவும் அவருடைய பிரமாணங்களின்படிதான் நடைபெற வேண்டும். புரிகிறதா? இப்பொழுது இவர்களில் யூதர்களில் மீதியாக இருப்பவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நாம் முதலில் அவர்களை பற்றி எடுத்துக் கொள்ளப் போகிறோம். ஏனென்றால் அது இப்பொழுது எப்பொழுதுமே அங்கே மூன்று விதமான ஜனங்கள் எல்லா காலத்திலும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அவைகளை மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். அவையாவன விசுவாசி, பாவனை விசுவாசி, அவிசுவாசி, அந்த விதமான மூன்று வகுப்பார். நமக்கு தருணம் அளிக்கும் பொருட்டு தள்ளிவிடப்பட்ட யூதன் இருக்கிறார். அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாய் உள்ள சபையும் உள்ளது, மற்றும் ஆவியால் நிரப்பப்பட்டுள்ள சபையும் உள்ளது. ஒரு சமயம் சார்லி போகன்னான் என்பவர், நான் பணிபுரிந்த பொது சேவை நிறுவனத்தின் தென் மாவட்டங்களின் தலைவராக இல்லை, கண்காணிப்பாளராக இருந்து வந்தார். அப்பொழுது நான் ஒரு வாலிபனாக இருந்த அக்காலத்தில் வேத வாக்கியங்களை படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவரோ என்னை அழைத்து, தில்லி பத்மத்தீவில் இருந்த யோவார் கொஞ்சம் சிவப்பு மிளகினை தின்றுவிட்டு தீக்கனவு கண்டிருக்க வேண்டும் என்றார். அதற்கு நானோ, திரு போகன்னான் அவர்களே, நீங்கள் அவ்வாறு சொல்லியிருக்க கூடாது என்றேன். அவர் எனது மேலதிகாரியாக மேற்பார்வையாளராக இருந்தார். அப்பொழுது அவர், பரவாயில்லை, உலகில் யார்தான் அதை புரிந்து கொள்ள முடியும் என்று கேட்டார். அதற்கு நானோ, இது புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது, பரிசுத்த ஆவியானவர் அதை வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கும் போது அது புரிந்து கொள்ளப்படும் என்று பதிலளித்தேன். அதுதான் உண்மை. அப்பொழுது அவரோ, ஓ என்னை, நான் அதை படிக்க முயன்றேன், எனது மேய்ப்பரும் அதை படிக்க முயன்றார், ஆனால் அதன் பேரில் நாங்கள் மோசமானது ஒரு குழப்பத்துக்குத்தான் வர வேண்டியுள்ளது என்றார். அவர் மேலும் சீனாய் மலையின் மேல் மனவாட்டி நிற்க நாம் காண்கிறோம் என்றும் கூறினார். பார்த்தீர்களா? அவர் மேலும் அதன் பிறகு மனவாட்டிக்கு எதிராக வலுசற்பமானது தன் வாயிலிருந்து வெள்ளத்தை அனுப்புகிறது. மீதியாயிருக்கிற ஸ்திரீயின் வித்தோடு அது யுத்தம் பண்ண போகிறது. பின்பு மனவாட்டி பரலோகத்திலும் இருக்கிறார். ஒரு வேளையில் மூன்று காரியங்கள் நடைபெறுகின்றன என்று கூறினார். அதற்கு நான், இது ஆவிக்குரிய பிரகாரமான புரிந்து கொள்ளுதல் இல்லாதிருப்பதால் தான் என்று பதிலளித்தேன். பார்த்தீர்களா? அப்பொழுது அவர், பரவாயில்லை, அவர்கள் ஒரே வேளையில் மூன்று இடங்களிலும் காணப்படுகிறார்களே என்று கூறினார். நானோ அதற்கு, ஆமையா, ஆனால் அவ்விதம் அவர்கள் அங்கே இடம்பெற்றிருக்கவில்லை. பாருங்கள், நீங்கள் அந்த 144,000 பேரை மனவாட்டி என்று அழைத்தீர்கள், ஆனால் அவர்கள் மனவாட்டி அல்ல, அவர்கள் யூதர்களாயிருந்தனர். வலுசர்பமானது எவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணும்படி தன் வாயிலிருந்து வெள்ளத்தை ஊற்றினதோ அவர்கள் தான் மீதியாயிருக்கிற மீதியாக வைக்கப்பட்டுள்ள ஸ்திரீயின் தானவர்கள். அவர்கள் கற்பனைகளை கைகொள்கிறவர்களும் இயேசுவின் சாட்சியை உடையவர்களுமாக மனவாட்டியோ மகிமையில் இருக்கிறாள் என்று பதிலளித்தேன். கவனித்தீர்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரத்தில் உள்ள 144,000 பேர்கள் சீனாய் மலையின் மேல் இருக்கிறார்கள். அது சரியாக அப்படியே உண்மையாயிருக்கிறது. தங்கள் பிதாவின் நாமத்தை தங்கள் நெற்றியில் கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அது முற்றிலும் சரிதான். அவர்கள் யூதர்கள், யூதர்களில் மீதியாயிருப்பவர்கள். அதன் பிறகு இங்கே வலுசர்பமானது வருகிறது. அது ரோம குருக்களாட்சியாகும். அப்பொழுது ஏற்கனவே சபையானது எடுத்துக் கொள்ளப்பட்டு மகிமையில் அங்கே 3.5 ஆண்டுகள் கல்யாண விருந்தில் இருக்கிறது. அதன் பிறகு வலுசர்பம் வருகிறது. பாருங்கள், வலுசர்பம் எப்பொழுதும் ரோமாபுரியே குறிக்கிறது. அது சிவப்பான வலுசர்பமாகும். அது அதுதான் என்பதை உங்களுக்கு உறுதிப்படுத்தும்படி வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்தில் வலுசர்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் அடைந்தது. அந்த ஸ்திரீயானவள் சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் அரசாலும் ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கவிருந்தாள். வலுசர்பமானது தன் வாயிலிருந்து வெள்ளத்தை ஊற்றிவிட்டு ஸ்திரீயின் வித்தாயிருக்கிற மீதியானவர்களோடு யுத்தம் பண்ண போனது. ஆனால் இந்த சிவப்பான வலுசர்பமானது முதலில் இந்த ஸ்திரீக்கு முன்பாக நின்றது. ஸ்திரீயானவள் இந்த குழந்தையை பெற்றெடுத்த உடனேயே அக்குழந்தையை பட்சிக்கும்படி அது ஆயத்தமாக நின்றது. இஸ்ரவேல் என்ற ஸ்திரீயாகிய இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக அவளுடைய குழந்தையாகிய இயேசுவை பட்சிக்கும்படி நின்றது யார்? ரோமாபுரியே. ஏரோது 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை எல்லாம் கொண்டு போடும்படி உத்தரவு பிறப்பித்தான். அதன்படி அத்தேசம் முழுவதிலும் எபிரேய குழந்தைகளை எல்லாம் வெட்டி கொலை செய்தார்கள். அவ்வாறே இயேசுக்கு முன்னடையாளமாக இருந்த மோசேயையும் பிடித்து கொலை செய்ய பார்வோன் முயன்றான். அவன் குழந்தைகளையும் கொன்றான். ஆனால் மோசேயை அவனால் பிடிக்க முடியவில்லை. ஓ ஓ ஓ ஓ, தேவன் அவர்களை எவ்வாறு மறைப்பது என்பதை அறிந்திருக்கிறார். ஓ, நீங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறபடியால் நீங்கள் மகிழ்ச்சி அடையவில்லையா? ஓ, ஒரு மறைவிடம். வேதமோ, நீங்கள் உங்களை பாவத்திற்கு மறைத்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் உங்கள் ஜீவன் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நீங்கள் முத்திரையிடப்பட்டிருக்கின்றீர்கள் என்று உரைத்துள்ளது. பிசாசு தேடினாலும் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. அவனால் அதை கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை மறைத்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்குள் அது மறைக்கப்பட்டு அது பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டுள்ளது. இப்பொழுது இந்த மீதியாய் இருப்பவர்களான இவர்கள் நித்திரை செய்யும் கன்னியராவர். ஸ்திரீயின் வித்தாகிய மீதியாய் இருக்கிறவர்களோடு யுத்தம் பண்ணும்படிதான் வலுசர்பமானது தன் வாயிலிருந்து வெள்ளத்தை அவர்களுக்கு பின்னாக ஊற்றிவிட்டான். இப்பொழுது மீதியாய் இருக்கிறவர்கள் என்பவர் யார்? இங்கேதான் நீங்கள் இந்த சாயல்களை ஒன்று சேர்த்து பார்க்க வேண்டும். ஒரு சபை உண்டு, அது மாம்சத்தின்படியான ஒரு சபையாயிருக்கிறது. அதை நான் இங்கே வரைந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக்க விரும்புகிறேன். இப்பொழுது சகோதரர் நெவில் அவர்களே, உங்களுடைய நேரத்தில் கொஞ்சம் நான் எடுத்துக்கொண்டால் அதற்காக நீங்கள் என்னை தயவு கூர்ந்து மன்னியுங்கள். இப்பொழுது அங்கே என்ன இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவிசுவாசி, அவர்களை நான் இங்கே அவி என்று எழுதுகிறேன். அது பாவியாகும். அடுத்து இங்கே இன்னொன்று இருக்கிறது, அதுதான் சடங்காச்சாரமான மார்க்கத்தை குறிக்கிறது. அதை நானோ சாசா என்று குறிப்பிடுகிறேன். அது சடங்காச்சார சபையை குறிக்கும். அதன் பின்னர் இங்கே உள்ள மற்றொன்று ரட்சிக்கப்பட்ட சபையாகும். அதை ஈசா என்று குறிப்பிடுகிறேன். அதாவது ரட்சிக்கப்பட்ட சபை. இப்பொழுது அவர்களை எல்லா நேரத்திலும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த ரட்சிக்கப்பட்ட சபையில் இரு சாரார் இருக்கிறார்கள். இந்த சபையில் இங்கே மற்றும் இங்கேயும் இருக்கிறார்கள். அது கிறிஸ்துவினால் மாதிரியாக சொல்லப்பட்டது. அவர்களில் ஒரு பிரிவார் நித்திரை செய்யும் கன்னியர், இன்னொரு சாரார் தங்கள் விளக்கில் எண்ணெயை உடையவர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் யாவரும், அதாவது எத்தனை பேர் அந்த ஊமையை நினைவில் வைத்திருக்கிறீர்கள்? நாம் இன்னும் ஒரு நிமிடத்தில் அதை பார்க்க போகிறோம். இப்பொழுது முதலாவது அதை பார்ப்பதற்கு முன்பாக நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ள 144,000 பேர்களை பற்றி பார்க்க போகிறோம். அதனால் நாம் உண்மையாகவே அதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பிடுத்துக் கொள்கிறவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரத்தை குறித்துக் கொள்ளுங்கள். நமக்கு இருக்கிற நேரத்தை நாம் இதை விளக்குவதற்கென்று எடுத்துக் கொள்வோமா? நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கப் போவதில்லையே இந்த காலை ஆராதனைக்கு பிறகா? சரி, எனது கை கடிகாரத்தை நான் இங்கே வைத்திருந்து நேரத்தை கவனித்து உரிய நேரத்தில் முடித்து விடுகிறேன். இப்பொழுது ஏறக்குறைய சுமார் 2 மணி நேரம் நமக்கு இருக்கிறது. கர்த்தர் இந்த பாடத்தை ஆய்ந்து கற்க நமக்கு உதவி செய்வாராக. இவைகளுக்கு பின்பு இப்பொழுது நாம் ஆறாம் அதிகாரம் வெள்ளை குதிரையை பற்றி பேசுகிறது. அது பூமி முழுவதிலும் ஜெயிக்கிறவராகவும் ஜெயிக்க போகிறவராகவும் புறப்பட்டு செல்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆவார். பின்பு மங்கிர நிறமுள்ள குதிரை வருகிறது, அதை மரணம் பாதாளம் இவை பின்தொடர்ந்தது. இவ்விதமாக ஒவ்வொரு குதிரைகளின் மேலும் சவாரி செய்தவர்கள் இருந்தனர். இப்பொழுது இவைகளுக்கு பின்பு என்றால் இந்த பெரிய அழிவிற்கு பிறகு என்பதாகும். முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் ஜெயிக்கிறவராகவும் ஜெயிக்க போகிறவராகவும் பூமி முழுவதிலும் கடந்து செல்கிறார். அதன் பிறகு வருவது மிகப்பெரிய பஞ்சகாலத்தில் உள்ளதாகும். ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை என்றும் எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாது என்றும் கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அவர் இந்த முத்திரைகளை திறந்தார். இவைகளுக்கு பின்பு பூமியின் நான்கு திசைகளிலும் நான்கு தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரைக்கோலை உடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதுக்கு அதிகாரம் பெற்ற அந்த நான்கு தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரின் நெற்றிகளை முத்திரை போட்டு தீர்மானமும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், ஊழியக்காரர்கள் எனப்பட்டவர்கள் எப்பொழுதும், அதாவது தேவனுடைய ஊழியக்காரர்களாக யூதர்கள் இருக்கிறார்கள். ஆபிரகாம் அவருடைய ஊழியக்காரனாக இருந்தார். புறஜாதியார் ஊழியக்காரர் அல்ல, அவர்கள் மணவாட்டியாக இருக்கிறார்கள், அவர்கள் குமாரனாக இருக்கிறார்கள், சபையானது குமாரனாக இருக்கிறது, யூதர்களோ ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். ஓ, உங்களால் இயலும் என்றால், அதாவது நமக்கு போதுமான நேரம் இருக்குமெனில் இவ்விதமான வார்த்தைகளை அலசி ஆராய்ந்து பார்க்க முடியும். அநேக தடவைகளில் எனது அறையில் நான் அவ்வாறு ஒத்து வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு அலசி ஆராய்ந்து பார்த்து அதை ஒழுங்குபடுத்துவதுண்டு. யூதர்கள் ஊழியக்காரராயிருக்கிறார்கள். நான் இங்கு நின்று கொண்டு இருக்கின்ற நேரத்துக்கெல்லாம் ஒரு ஊழியக்காரன் என்கிற விஷயத்தை பற்றி எடுத்துக்கொள்வேன் என்றால் மற்ற விஷயங்களை நான் தொடவே முடியாது. நீங்கள் பாருங்கள். எனவே நான் சொன்னதை நினைவில் கொண்டு அதை வேதம் முழுவதுமாக தொடர்ந்து தேடி பாருங்கள். அப்பொழுது யூதன் தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கிறான் என்பதை நீங்கள் காண்பீர்கள். எசேக்கியேல் நான்காம் அதிகாரத்தை நாம் திரும்பிச் சென்று பார்ப்போமேயானால் அங்கே என்ன ஒரு அழகான ஒத்ததான ஒரு காரியத்தை நாம் காண்கிறோம். அவ்வசரத்தில் இவ்விதமான காரியம் இதற்கு முன் சம்பவித்ததுண்டோ என்று கேட்கிறார். எசேக்கியேல் உயரமான சுபத்தை பார்த்தான். அங்கே அவன் அந்நகரத்தில் செய்யப்பட்ட அறிவுறுப்புகளை எல்லாம் கண்டான். அங்கே நான்கு புருஷர் சங்கரிக்கும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டனர். அவர்கள் எருசலேம் நகரம் முழுவதிலும் சென்று யாவரையும் சங்கரிக்கும்படி புறப்பட்டு வந்தனர். அவர்கள் சங்கரிக்கும்படி போக புறப்படும் முன்னர் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். ஏனெனில் தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருந்து வெண்மையான ஆடை தரித்த ஒருவன் வந்தான். எத்தனை பேர்கள் அதை வாசித்திருக்கிறீர்கள்? எசேக்கியேல் நான்காம் அதிகாரம் அந்த புருஷன் தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருந்தான் என்றும் வெண்மையான ஆடை அணிந்திருந்தான் என்றும் கூறியுள்ளது. கர்த்தர் அவனை நோக்கி, முதலாவது நீ தேவனுடைய ஊழியக்காரன் நெற்றிகளில் முத்திரை போடும் முன்னர் நகரத்தினுள் போய் எவரையும் நீ சங்காரம் செய்ய வேண்டாம் என்று கூறினார். அவன் புறப்பட்டு போய் சிறு குழந்தைகளிடம் கூறி உரியவர்களுக்கெல்லாம் முத்திரையிட்டான். அதன் பிறகு சங்கரிக்கும் ஆயுதங்களை வைத்திருந்த நான்கு பேர்களும் புறப்பட்டு உள்ளே சென்று ஈவிரக்கமின்றி யாவரையும் முழுவதுமாக வெட்டி சாய்த்துக் கொண்டே சென்றார்கள். அவர்கள் புருஷர், ஸ்திரீகள், சிறு பிள்ளைகள் ஆகியோரில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருந்த புருஷன் இவர்களையெல்லாம் முத்திரையிட்டிருந்தாரோ அவர்களை தவிர மற்ற யாவரையும் வெட்டி கொண்டு போட்டனர். இச்சம்பவமானது புவியில் வந்த நம்முடைய கர்த்தரின் நாட்களுக்கு பிறகு நடந்தவையாகும். அவைகளை பற்றி கர்த்தரும் மத்தேயு 24 அதிகாரத்தில் முன்கூட்டியே எச்சரித்திருந்தார். எப்படியெனில் எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது வீட்டின் மேல் இருக்கிறவன் இறங்காதிருக்க கடவன், வயலில் இருக்கிறவன் வீட்டில் போய் தனது அங்கியை எடுத்துக்கொள்ள திரும்பி போகாதிருக்க கடவன். ஆனால் யூதேயாவில் இருக்கிறவர்கள் ஜோசிப்பஸ் என்பவர் அவர்கள் எவ்வாறு ஓடி போனார்கள் என்பதை பற்றி எழுதியுள்ளார். கர்த்தராகிய இயேசுவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமே தப்பித்துக் கொண்டனர். சேனைகள் சூழ்ந்து கொண்டதை அவர்கள் கண்டபோது தீத்து கிபி 96 தீத்து எருசலேமின் மதில்களை சுற்றி வளைத்து சூழ்ந்து கொண்டதை அவர்கள் கண்டபோது அவர்கள் மரப்பட்டைகளை புசித்தனர், அவர்கள் நிலத்தின் புல்லையும் புசித்தனர். உண்மையாகவே ஒருவர் இன்னொருவருடைய குழந்தைகளை வேவித்து புசித்தனர். அவர்கள் முற்றுகையினால் யூதர்களை பட்டினி போட்டு அவர்கள் செயலற்று போக செய்து அவ்வேளையில் உள்ளே நுழைந்து அவர்கள் ரத்தமானது ஒரு ஓடையைப் போல் வாசல் வழியாக வழிந்தோடும் அளவுக்கு அவர்களை சங்கரித்தனர். அவர்கள் ஆலயத்தை சுற்றறித்தனர், மதில்களை இடித்து கீழே தள்ளினர். அவ்வாறு இன்று வரையிலும் அது உள்ளது. தேவாலயம் இருந்த அதே இடத்தில் ஓவர் பள்ளி வாசலானது கட்டப்பட்டது. இயேசுவும் அதை பற்றி மத்திய 24 அதிகாரத்தில் பேசியிருக்கிறார். மேலும் பாழாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியேல் திக்கதரிசி சொல்லியிருக்கிறாரே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும்போது இங்கே இது அடைப்புக்குறிகளில் உள்ளது. வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்றார். பாருங்கள், இந்த அருவறுப்பை முஸ்லிம்களின் ஓமர் பள்ளிவாசல் அங்கு அருவறுப்பாக முன்பு ஒரு காலத்தில் பரிசுத்த ஸ்தலமாக இருந்த இடத்தில் நிற்பதை நீங்கள் காண்கையில் இன்றைக்கும் தேவாலயம் ஸ்தாபிக்கப்பட்டிருந்த அதே இடத்தில் அந்த முஸ்லிம் பள்ளிவாசலானது அமைக்கப்பட்டுள்ளது. இயேசு கூறியவாறும் தானியேல் கூறியவாறும் முகமதியர்களின் அந்த பள்ளி வாசலானது அங்கே நின்று கொண்டிருக்கிறது. ஆம், இயேசுவும் அவ்வாறு நடக்கும் என்பதை உறுதிப்படுத்தினார். அந்த தீர்க்கதரிசிகளும் தேவனும் அந்த காரியங்களை முன்னுரைத்திருப்பதை கவனியுங்கள் சகோதரரே. அது உங்களை நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதை அறிய செய்து நம் கழுத்தின் பின்புற முடியை சிலிர்த்து நிற்க செய்தல் வேண்டும். நாமோ முடிவு காலத்தில் இருக்கிறோம், வேறு ஒன்றும் மீதியாக விடப்பட்டிருக்கவில்லை. இவ்வாறு நடக்கும் என்று அவர் கூறிய பிரகாரமாகவே இவை யாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது நம்மை தைரியமூட்டி நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். இவை யாவும் சம்பவிப்பதை நீங்கள் காணும்போது என்று கூறி இயேசு நம்மை எச்சரித்திருக்கிறார். உங்கள் மீட்பு சமீபமாயிருக்கிறபடியால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, அதே போல்தான் இதுவும் உள்ளது. உலகம் முழுவதையும் நாம் ஆதாயப்படுத்தினாலும் அதனால் நமக்கு என்ன பயன்? எப்படியும் அதை இழந்துவிடத்தான் போகிறோம். அந்த விதமாகவே அதை நாம் நமக்கு ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாது. ஒரே ஒரு விதமான ஆதாயப்படுத்திக் கொள்ளுதல் தான் உண்டு, அது கிறிஸ்துவின் மூலமாகத்தான். கிறிஸ்துவை ஏற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் வெல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் இந்த உலகை விட்டு போகத்தான் வேண்டும். இந்த ஆராதனை முடிவதற்கு முன்னர் ஒருவேளை நீங்கள் கடந்து சென்றுவிடக்கூடும். இன்று சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னர் ஒருவேளை நீங்கள் கடந்து சென்றுவிடக்கூடும். சூரியன் நாளை காலை உதயமாவதற்கு முன்னர் ஒருவேளை நீங்கள் உலகை விட்டு போய்விடக்கூடும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்பாக ஒருவேளை நீங்கள் போய்விடக்கூடும். நாம் யாவரும் கூட ஒருவேளை போய்விடக்கூடும். நாம் எப்பொழுது உலகை விட்டு கடந்து செல்ல போகிறோம் என்பதை நாம் அறியோம். ஆனால் நீங்கள் சென்றாக வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே அதை ஏற்றுக்கொள்வது, தள்ளி போட்டுக் கொண்டே போவது மதியீனமானது ஒன்றல்லவா? மரணத்தோடு நீங்கள் நெருங்கி மரணத்தோடு சரசமாடி கொண்டிருக்கிறீர்கள். அது பழங்காலத்திய பனிக்கட்டியின் மீது வழுக்கி ஓடுவதற்காக மரத்தினாலான ஒரு வகை வண்டியில் ஏறி செல்வது போன்றே உள்ளது. அதில் ஏறிக்கொண்டு சுற்றிலும் சறுக்கிக் கொண்டே வரும்பொழுது அவர்களையும் அறியாமல் திடீரென்று ஒரு சரிவில் வழுக்கிக் கொண்டே போய்விடுவார்கள். மரணத்திற்கு மிகவும் சமீபமாக வருவார்கள். அவ்விதமாகத்தான் நீங்களும் சுற்றிலும் சறுக்கிக் கொண்டே வந்து வழுக்கிவிட பார்க்கிறீர்கள். எந்த நிமிடத்தில் ஏதோ ஒன்று உங்களை கவிழ்த்து நீங்கள் இல்லாமல் போகும்படி செய்ய பார்க்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இருதயம் நின்றுவிடுதல், மோட்டார் வாகன விபத்து மற்றும் வேறெந்த ஒன்றும் எந்த நேரமும் நேரிட்டு நீங்கள் மறிக்க நேரிடலாம். அப்பொழுது நீங்கள் போய் சேர வேண்டிய உங்களுடைய நித்திய சேருமிடம் சரியாக உங்களுக்கு முன்பாக உள்ளது. நண்பரே, அதை குறித்து சிந்தித்து பாருங்கள்.
When you see the abomination that make a desolation,
பாழாக்கும் அருவருப்பை நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க காணும் போது, இயேசு புவியில் வந்துவிட்டு போனதற்கு பிறகு தீர்த்து வந்துட்டு நாட்களிலே அங்கே தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்துக் கொண்டு வந்த அந்த நபர் பரிசுத்த ஆவியானவர் தாமே. அவரோ எருசலேம் முழுவதிலும் உருவ கடந்து போய் உரிய மக்கள் மேல் அடையாளத்தை போட்டார். சபை உறுப்பினரே, நீங்கள் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்களோ பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறதாக உரிமை கோரிக்கொள்கிறீர்கள் அல்லவா? அவரோ நகரத்தில் எங்கும் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் தவிர வேறு எவர் மேலும் அடையாளத்தை போடாதே என்று கூறினார். இப்பொழுது உலகத்தை பற்றியும் அவர்களுடைய நிலையை பற்றியும் பாரமடைந்திருக்கிற நிலையில் உள்ளவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? நல்லது, அவர்களோ நான் மெத்தோடிஸ்ட், நான் பேப்டிஸ்ட், பிரெஸ்பிடேரியன், எனவே அது என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்திவிட போகிறது என்று கூறுகிறார்கள். ஓ, இழந்து போகப்பட்டவர்கள் மேல் தொடர்ந்து இருக்கும் பாரம் அல்ல அது, அது இனிமையானதாகும். உங்கள் ஆத்மாவில் எந்த ஒன்றும் எழும்பி உங்களுக்குள் கசப்பை போட்டுவிட இடம் கூடாதிருங்கள். உங்களை ஒருவர் எவ்வளவு மோசமாக நடத்தியிருந்தாலும் அல்லது எந்த காரியமானாலும் சரி, அதை பொருட்படுத்த வேண்டாம். ஒருபோதும் கசப்புணர்வு வேண்டாம். உங்களுடைய ஆத்மாவில் கசப்பானது நங்கூரமிட்டுவிடும் குற்ற உணர்வு உடையவர்களாக ஆகாதீர்கள். அதுதானே பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி உங்களை விட்டு நீங்க செய்துவிடும். நிச்சயமாக அதுதான் சம்பவிக்கும். 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இங்கே ஒரு தவறான காரியத்தை பேசிவிட்டிருந்ததை நான் நினைத்து பார்க்கிறேன். வழக்கறிஞர்கள் என்னை அழைத்திருந்தார்கள். நானும் சென்றேன். என் மனைவி அங்கே அமர்ந்திருக்கிறாள். ஏதோ என் தலையை பீத்துக் கொண்டு வருவது போல நான் உணர்ந்தேன். நான் திரும்பி போய்விட்டேன். அவர்கள் தொலைபேசியின் மூலமாக இன்று மதியம் அங்கு வரும்படி அவரிடம் கூறுங்கள் என்று என் மனைவியிடத்தில் கூறினார்கள். மேடாவோ என்னிடத்தில் வழக்கறிஞர்கள் பேசினார்கள் என்றார். நான் வாசலை விட்டு வெளியே நடுவிக்கொண்டே நான் இங்கே இல்லை என்று கூறிவிடு என்று அவரிடம் சொன்னேன். அதற்கு அவளோ பெல் என்றாள். இப்பொழுது நான் இங்கே இல்லை என்று அவரிடம் சொல்லிவிடு என்று கூறிவிட்டு நானோ வெளியே போய்விட்டேன். பிறகு நான் வெளியே போய்விட்டு மனதில் மிகவும் துக்கமடைந்தவனாய் விடுதிரும்பினேன். அவள் வழக்கறிஞரிடத்தில் நான் சொன்னதை கூறிவிட்டாள். அக்காரியம் அவளை மிகவும் புண்படுத்தி இருந்ததை நான் கண்டேன். வியாதி உற்றிருந்த ஒரு சிறு குழந்தைக்காக ஜெபிக்கும்படி ஒரு மனிதன் வந்திருந்தார். நானும் அதற்காக ஜெபிக்க சென்றேன். அக்குழந்தையின் மேல் நான் என் கரத்தை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது ஏதோ ஒன்று என்னிடத்தில், நீ ஒரு மாய்மாலக்காரன், பார்த்தீர்களா, நீ என்ன செய்தாய் என்று நீ அறிவாய் என்றது. அப்பொழுது நானோ அம்மனிதரிடம், ஐயா, நானும் ஒரு குழந்தைக்காக ஜெபிக்க தகுதியற்றவன். பாருங்கள், என்னில் உள்ள பரிசுத்த ஆவியானவர் துக்கமடைந்திருக்கிறார். நான் குழந்தையின் மேல் என் கரங்களை வைத்து ஜெபிக்க பாத்திரவானாய் இருக்கவில்லை. நான் போய் ஒரு காரியத்தை சரி பண்ணி கொண்டு வருமளவும் நீங்கள் காத்திருங்கள் என்றேன். நான் எனது வழக்கறிஞரிடம் போய் நான் தவறு செய்தேன் என்று கூறினேன். அதற்கு அவரோ, நீங்கள் வெளியே போய்விட்டிருந்தீர்கள் என்று நான் நினைத்தேன் என்றார். அப்பொழுது நானோ, இல்லை, தவறான ஒன்றை உங்களிடம் சொல்லும்படி நான் என் மனைவியை காரணமாக்கிவிட்டேன். நான் அதற்காக வருந்துகிறேன். நான் அதை வேண்டுமென்றே செய்யவில்லை. என்னை அதற்காக மன்னிப்பீர்களா என்று அவரிடத்தில் கேட்டேன். அந்த விஷயத்தில் என்னை மன்னிக்கும்படி என் மனைவியையும் கேட்டேன். அதற்கு பிறகு கிரீன்ஸ்வீல் இடத்திற்கு நான் சென்றேன். அது ஒரு ஜூலை மாதத்தில் நடந்தது. ஓ, அந்த சமயத்தில் அங்கே காற்றில் மிகவும் நிசப்தமாக இருந்தது. நான் குகையில் அந்த மதியம் முழுவதும் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். நான் குகையை விட்டு வெளியே போய் பாறையின் மேல் போய் நின்றேன். என்னால் மலைகளுக்கு அப்பாலும் பார்க்க முடிந்தது. அது மிகவும் அழகான காட்சியாக இருந்தது. இலைகள் மற்றும் யாவும் அசையாமல் அமைதியாக இருந்தது. அப்பொழுது மாலை சுமார் 5 மணி இருக்கும் அல்லது 6 மணி இருக்கும். அது கோடைக்காலமாக இருந்தது. ஒன்றும் அசையவில்லை. மிகவும் அமைதியாக இருந்தது. மிகவும் உஷ்ணமான பகலாக இருந்தது. அப்பொழுது நான், பரலோக பிதாவே, ஒரு சமயம் நீர் மோசேயை பாறையின் மேல் நிறுத்தி அவருக்கு முன்பாக கடந்து சென்றிருந்தேன். மேலும் நான் செய்த பொல்லாங்கை நீர் மன்னித்தருள்வீரானால் நீர் மீண்டும் ஒரு தடவை எனக்கு முன்பாக கடந்து சென்று நான் உம்மை காணும்படி செய்வீரா என்று கேட்டேன். அப்பொழுது எனது இடது பக்கத்தில் உள்ள மலையின் பக்கமாக சிறு சுழல் காற்று உண்டாகி இலைகளை நன்கு அசைய செய்து என் பக்கமாக இந்த விதமாக அது தாழ இறங்கி வந்து வீசி காட்டுக்குள் கடந்து சென்றது. அதை கண்டு நான் ஒரு குழந்தையைப் போல கதறி எழுது. நான் வீட்டுக்கு திரும்பி சென்று என் பாவம் இப்பொழுது எனக்கு மன்னிக்கப்பட்டது என்று அறிவேன் என்று நான் கூறினேன். எப்பொழுதும் கசப்பான வேர் உங்களை விட்டு அகன்று போகும்படி பாருங்கள். புரிகிறதா? உங்களுக்கு யார் என்ன செய்தாலும் அதை பற்றி பொருட்படுத்த வேண்டாம். தேவன் இங்கே இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அது பொல்லாங்கு யாவும் உங்களை விட்டு அகன்றிருக்கும்படி செய்யும். இப்பொழுது கிறிஸ்துவின் எச்சரிக்கையை பெற்றிருந்த இந்த கிறிஸ்தவர்களின் காரியமானது இன்று காலையில் நாம் பேசிக் கொண்டிருக்கிற காரியத்திற்கு ஒரு மாதிரியாக இருக்கிறதை கவனியுங்கள். இயேசுவின் இந்த எச்சரிக்கையை பெற்றிருந்த இந்த கிறிஸ்தவர்கள் அவர் சொன்னபடி அழிவானது ஏற்பட போகிறதை அறிந்திருந்தபடியினால் உரிய சமயத்தில் ஆபத்து வருவதற்கு முன்கூட்டியே எருசலேம் பட்டணத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். இப்பொழுது சபை அங்கத்தினர்களை கவனியுங்கள். இவர்களுக்கு அந்நாட்களில் இருந்தவர்கள் முன்னடையாளமாக இருந்தார்கள். அக்காலத்து மக்கள் சபையை சேர்ந்து கொண்டு சபைக்கு சென்றார்கள். அவர்கள், ஓ, சேனைகளானது சூழ்ந்து கொண்டு வருகிறது, எனவே யுத்தம் வந்து கொண்டிருக்கிறது, நாம் இப்பொழுது கத்தருடைய வீட்டுக்கு சென்று ஜெபம் செய்வோம் என்று கூறினார்கள். ஆனால் அவர்கள் மிகவும் தாமதமாகிவிட்டனர். அது ஒரு இம்மி அளவு கூட பலனளிக்கவில்லை. பாருங்கள், ஆனால் இந்த சீஷர்களோ இயேசு முன்னுரைத்த எச்சரிப்பை அறிந்திருந்து அதன்படி சம்பவிக்கப் போவதை கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் அதனால் தப்பித்துக் கொண்டனர். சரித்திரக்காரர்கள் அதை அந்த நரமாம்சத்தை தின்ற, அதாவது இயேசு என்று அழைக்கப்பட்ட இந்த மனித சரீரத்தை தின்றவர்கள், அவர்களை இயேசு குணமாக்குவது உண்டு என்று குறிப்பிட்டனர். பாருங்கள், சீஷர்கள் ராபோஜனம் எடுத்ததை வரலாற்றாளர்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அது என்னவென்றே தெரியாது. பாருங்கள், காரணம், அவர் ஒரு மாம்ச பிரகார மனிதன் தானே, ஒரு விசுவாசி அல்ல, வெறும் ஒரு வரலாற்றாளன் தான் அவர். அதாவது அவர்கள் பூமியின் மேல் வந்து அடிவு நின்று தப்பினார்கள். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், அதன் பின்னர் எருசலேம் முழுவதும் அழிக்கப்பட்டது. பாருங்கள், இப்பொழுது அது இங்கே பரிபூர்ணமான இணையான முன்மாதிரியாக இருக்கிறது. அது வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம். இப்பொழுது கவனியுங்கள், உலகத்திற்குள்ளாக தீத்து எருசலேமை முற்றுகையிட்ட காலம் தொடங்கி 1914 வரையிலும் உள்ள இடைப்பட்ட காலத்தில் எப்பொழுதாவது முழு உலகமும் ஒரு பெரிய யுத்தத்தை செய்து கொண்டதாக வரலாற்றில் ஒரு சமயமும் இருந்ததே இல்லை. இப்பொழுது கவனமாக கேளுங்கள். இந்த இடத்தில் தான் திருவாளர் ரூதர்ஃபோர்ட் அவர்கள் தவறான முடிவுக்கு வந்திருக்கிறார். இங்கேதான் என்று நான் நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். இப்பொழுது கவனியுங்கள், இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று இவ்விதமாக அந்நால்வரும் பூமியின் 4 மூலைகளில் நின்று கொண்டிருக்கிறார்கள். பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு. வேதத்தில் காற்றுகள் என்பது போர், சண்டை என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது என்றும், பிசாசானவன் ஆகாயத்து அதிகார பிரபு என்பதையும் எவரும் அறிந்திருப்பர். நீங்கள் பாருங்கள், பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து, அத்திசையிலிருந்து இயேசுவும் வருவார் ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்கார நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகாசத்தமிட்டு கூப்பிட்டான். இப்பொழுது தேவனுக்கு நேரம் என்பது கிடையாது. அவருடையது நித்தியமானதாக இருக்கிறது. நாம் கால கணக்கினை கொண்டு அளவிட பார்க்கிறோம். நமக்கு தெரிந்ததெல்லாம் அங்குலங்கள், சதுரங்கள், இத்தனை கல் தொலைவு என்பன போன்றவைதான். தேவன் நித்தியமானவராய் இருக்கிறார். துவக்கமும் இல்லை, முடிவும் கிடையாது. பாருங்கள், அவர் நித்தியமானவராய் இருக்கிறார். 1914 முழு உலகமும் ஜெர்மனியை நோக்கி ஒரு உலக யுத்தத்திற்காக அணிவகுத்து சென்று கொண்டிருந்தது. அது உண்மை. முழு உலகமும் ஒரு உலக யுத்தத்திற்காக புறப்பட்டது. நீங்கள் கவனித்தீர்களா? நிச்சயமாகவே அது ஒரு விரோதமான காரியமாக இருந்தது. எனது நல்ல நண்பராய் இங்கே அமர்ந்திருக்கிற சகோதரன் உண்டு அவர்களின் தந்தையே, நீங்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், அவர்கள், அதாவது அவர், யெகோவா சாட்சிகளில் இருந்து மனம் திரும்பியவர் ஆவார். நீங்கள் பாருங்கள், ஆகவே அவர்கள் யாவரும் யுத்தத்திற்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தனர். அது 1914 என்பது உங்களுக்கு நன்கு நினைவிருக்கும். அவர்களுக்கு இந்நாள் வரையிலும் யார் அந்த யுத்தத்தை நிறுத்தியது என்பது தெரியாது என்பது வினோதமா இல்லையா? உலக யுத்தத்தின் வீழ்ச்சி என்ற புத்தகத்தின் 2வது தொகுதி 44வது பக்கத்தில் சரியாக உள்ளது. அப்புத்தகத்தின் தொகுதிகள் யாவும் இரண்டத்தில் உள்ளன. கெய்சர் வில்ஹெம் தான் அதற்காக உத்தரவு ஒன்றையும் பிறப்பிக்கவில்லை என்று கூறினார். ஆனால் திடீரென யுத்தமானது நின்று போனது. ஒருவருக்குமே ஏன் நின்று போனது என்பது தெரியாது. அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். திடீரென முன்னணியில் வந்து அவர்களிடம் கூறினார்கள், எல்லாம் முடிந்தது, யுத்தம் நின்றது என்றனர். அவர்கள் ஏற்கனவே சமாதான உடன்படிக்கையில் என்ன நடக்கிறது என்று அறியாமல் கையொப்பமிட்டிருந்தனர். இப்பொழுது உண்மையாகவே அவை யாவற்றையும் குறித்து விளக்கி பேச வேண்டுமானால் ஓரிரண்டு நாட்கள் பிடிக்கக்கூடும். அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ஆனால் நாம் அறிந்துள்ள முக்கியமான பகுதிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு பார்ப்போம். தேவன் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக அவரே இதை நிறுத்தினார். அந்த தூதன் அதை நிறுத்தினான். அத்தூதர்கள் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு சென்றார்கள். எதற்காக? முழு உலகையும் அழிப்பதற்காகவே. இன்னொரு தூதனோ, ஒரு நிமிடம் பொறுங்கள், அதை செய்யாதீர்கள். ஏனென்றால் முதலில் நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரருடைய ரட்சிகளில் முத்திரை போட்டாக வேண்டும் என்று கூறினார். சரியாக பெந்தேகோஸ்தை எடுப்புதல் உண்டான சமயம் அது. 1906 அது துவங்கியது. யுத்தமோ 1914 துவங்கியது. உங்களில் எத்தனை பேர் அதை அறிவீர்கள்? அந்த பழைய நாட்களை நினைவில் வைத்துள்ள பழங்காலத்து பெந்தேகோஸ்தைக்காரர்கள் யாராகிலும் இங்கே உண்டா? நிச்சயமாக. அக்காலங்களில் பரிசுத்த ஆவியானவர் மக்கள் மேல் விழ ஆரம்பித்த போது அவர்களோ பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷைகளில் பேசி வியாதிஸ்தருக்காக ஜெபித்தார்கள். அதன் துவக்கமாக காலம் இருந்தது, அல்லது இரு காலங்களுக்கும் இடைப்பட்ட காலமாக இருந்தது. அவ்வாறு பிறந்தபொழுது உண்மையான சபையும் ஏற்பட்டது. அதன் பின்பு பெந்தேகோஸ்தையினர் அசம்பிளிஸ் ஆஃப் காட், சர்ச் ஆஃப் காட் ஆகிய ஸ்தாபனங்களை உண்டாக்கிக் கொண்டனர். இவ்வாறு அவர்கள் தங்களுடைய ஸ்தாபன கொள்கைகளுக்குள்ளாக சென்று வடிதவறினர். இப்பொழுது இருக்கிறது போலவே அப்பொழுதும் இருந்தனர். எனவே அது, அதாவது நாம் காலத்தின் கடைசியில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் பாருங்கள். யாவும் முடிவு கட்டத்தை நோக்கி இறங்கி வருகிறது. யாவும் சரியாக இந்த கடைசி காலத்திற்குள் ஓடி வருகிறது. இப்பொழுது இந்த நான்கு, அதாவது நீங்கள் கவனித்து பாருங்கள், போர் சரியாக 11 நவம்பரில் 11 பகல் 11 வேளையில் நின்று விட்டது. அது சரியாக வருடத்தில் 11 நாளின் 11 வேளையாக இருந்தது. அதை குறித்து இயேசு என்ன கூறினார் என்று உங்களுக்கு நினைவிருக்கிறதா? 11 வேளையில் ஒருவன் திராட்சை தோட்டத்திற்கு வேலைக்கு சென்றான். அவனுக்கு ஒரு பணம் கூலியாக கிடைத்தது. கடைசியாக சிலர் வேலைக்கு சென்றார்கள். அவர்கள் தான் 11 வேளையில் சென்றவர்கள். அது சரியாக இருக்கிறது அல்லவா? அங்கே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் 11 வேளையில் உள்ளவர்கள். அவர்கள் பிந்தினோராவர். இப்பொழுது அவர்கள் வருவதற்கு உரிய வேலையாகிவிட்டது. அவர்கள் யூதர்கள் மத்தியிலிருந்து வந்துள்ளார்கள். இப்பொழுது ஒன்று சேர்ந்து ஒரு தேசமாக உருவாகிவிட்டார்கள். அவர்கள் உலகம் முழுவதிலும் ஈரான் முதற்கொண்டு பல்வேறு தேசங்களிலும் சிறடிக்கப்பட்டு விட்டார்கள். அங்கே அவர்கள் இருந்தபொழுது இயேசு பூமியில் இருந்தார் என்பதை அறியாதிருந்தார்கள். ஒரு புதிய ஏற்பாடு உண்டு என்பதையோ அல்லது வேறு எதையோ ஒருபோதும் அறியாதிருந்தார்கள். இப்பொழுது நீங்கள் லுக் என்ற பத்திரிகையிலும் லைஃப் என்ற பத்திரிகையிலும் அவர்கள் தங்கள் சுய தேசத்திற்கு திரும்பி வந்து கொண்டிருப்பதை குறித்த படங்கள் பிரசரித்துள்ளதை பார்க்கலாம். அத்திமரம் துளிர் விடுவதை நீங்கள் காணும் போது என்று இயேசு கூறவில்லையா? யூதர்களோ எப்பொழுதும் அத்திமரத்தினால் ஊமையாக சொல்லப்படுகிறார்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று இயேசு கூறினார். இப்பொழுது அவர்கள் ஏற்கனவே தங்கள் தேசத்திற்கு திரும்பி வந்து விட்டார்கள். அவர்கள் ஏற்கனவே ஒரு தேசமாகி தங்கள் சொந்த நாணயத்தையும் சொந்த கொடியையும் உடையவர்களாக இருக்கிறார்கள். அத்தேசம் ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு நாடாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அவள் தன் நாட்டில் குடியேறிவிட்டாள். அவள் ஆயத்தமாயிருக்கிறாள். இப்பொழுது எதற்காக ஆயத்தமாயிருக்கிறார்கள்? அவர்களில் உள்ள 144,000 பேர்கள் ஆகிய இஸ்ரவேலர் முத்திரையிடப்படுவதற்காகவே. இப்பொழுது இன்னும் ஒரு நிமிடத்தில் நாம் அதை பற்றி பார்ப்போம். நான் உண்மையான யூதர்களை பற்றி தான் இங்கே குறிப்பிடுகின்றேன். அவர்கள் யூதர்கள். வால் ஸ்ட்ரீட்டில் உள்ள எப்பொழுதும் ஏமாற்றி திருடும் கூட்டமாக யூதர்களை நான் குறிப்பிடவில்லை. அங்கே தேவனுடைய கட்டளைகளை கைக்கொண்டு மிகவும் உண்மையான யூதர்களை பற்றி தான் நான் குறிப்பிடுகிறேன். இப்பொழுது உண்மையான யூதர்கள் மீண்டும் பாலஸ்தீனாவில் கூடி வந்து கொண்டிருக்கிறார்கள். தீர்க்கதரிசி என்ன உரைத்தானோ அதே விதமாக இஸ்ரவேலும் ஈசாக்கும் ஒருவர் கழுத்தை ஒருவர் நெருக்கும்படியான அளவுக்கு அருகருகில் எப்பொழுதும் சண்டையிட்டுக் கொண்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி நாட்களில் இவ்வாறு அவர்கள் அங்கே இருப்பார்கள் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளபடி அவர்கள் அவ்வாறே அங்கே வாசம் பண்ணுகிறார்கள். இஸ்மவேல் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாசம் பண்ணுகிறான் என்றால் ஈசாக்கு அதற்கு அடுத்த தெருவில் இருக்கிற அளவுக்கு மிகவும் அருகருகே அவர்கள் வாசம் பண்ணுகிறார்கள். முகமதியர்களும் யூதர்களுமான அவர்கள் ஒருவருக்கொருவர் எவருக்கும் சொந்தமில்லாத இடத்திற்காக சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் பெற்றிருக்கிற இந்த செய்தியோடு அந்த காரியம் தொடர்புடையதாக இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி பார்ப்போம். இஸ்ரவேல் என்ற ஒரு நாடு ஏற்படுவதை பற்றி கையெழுத்திடப்படும் அதே வேளையில், அந்த மணி நேரத்தில், அதே நாளில், அதே மாதத்தில் நான் இந்தியானாவில் உள்ள கிரீன்மில் என்னும் இடத்தில் இருந்தேன். அப்பொழுது அந்த தூதன் அங்கே எனக்கு தரிசனமாகி இந்த செய்தியோடு என்னை ஊழிய களத்திற்கு அனுப்பினார். அங்கே அவர் அந்த நதிக்கரையில் என்னை சந்தித்து என்ன நடக்கும் என்று கூறிய பிறகு அதற்கு 11 கழித்து இஸ்ரவேல் தேசமாக உருவாவதற்கான தீர்மானம் கையெடுத்திடப்பட்ட அதே நேரத்தில் அவர் எனக்கு தமது கட்டளையை கொடுத்தார். அது யாவும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டுள்ளது. பாருங்கள், கர்த்தருடைய தூதனானவர் இப்பொழுது பூமியில் இருந்து கொண்டு எங்கும் சுற்றி திரிந்து கர்த்தருடைய வருகைக்காக யாவற்றையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், அதே தூதர்கள் தான் சோதோமுக்குள் சென்று அவர்களுடைய பாவங்களின் கூக்குரல் கேட்டதின்படியே இருப்பதை போய் கண்டார்கள். எங்களிடத்திலே வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிய இறங்கி வந்திருக்கிறோம் என்றார்கள். உங்களுக்கு அது நினைவிருக்கிறதா? ஒரு தூதன் அங்கே சென்றார். ஒரு தூதரானவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமோடு தங்கிவிட்டார். சோதோம் இங்கே இருந்தது. இரு தூதர்கள் அங்கே சென்று அவர்களுக்கு பிரசங்கித்து அச்சிறு குழுவாகி உறங்கும் கன்னியரை வெளியே கொண்டு வந்தனர். பாருங்கள், சரி. ஆனால் ஒரு தூதனானவர் ஆபிரகாமோடு தங்கிவிட்டார். இந்த தூதர்களோ இங்கே சோதோமில் பிரசங்கித்தார்கள். ஒரு நவீன பில்லிகிரகாம் மற்றும் உள்ளோரும் அவர்களை வெளியே இழுத்தனர். ஆனால் ஆபிரகாமோடு தங்கிவிட்ட இந்த தூதனானவரோ தன்னுடைய முதுகு கூடாரத்தின் பக்கமாக திரும்பி இருக்கும்படி நின்று கொண்டிருந்தார். அவர், ஆபிரகாமே, உன் மனைவியாகிய சாராள் எங்கே என்று கேட்டார். அவள் விவாகமானவள் என்பதும் அவன் விவாகமானவன் என்பதும் அத்தூதருக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு ஒரு மனைவி இருந்தாள் என்பது அவருக்கு எப்படி தெரியும்? அவனுடைய பெயர் என்ன என்றும் அவனுடைய பெயர் சாராள் என்பதும் அவருக்கு பின்புறமாய் உள்ள கூடாரத்தில் அவள் இருந்தாள் என்பதும் அவருக்கு எப்படி தெரியும்? அவர், நான் உனக்கு ஒரு வாக்குத்தம் செய்துள்ளேன் என்றார். நான் அந்த தூதன் யார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் உனக்கு ஒரு வாக்குத்தம் செய்தேன், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாக உனக்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராள் இந்த குழந்தையை பெற்றெடுக்கப் போகிறாள் என்றார். அவருக்கு பின்னாக கூடாரத்தின் வாசலில் நின்றிருந்த சாராள் அதை கேட்டபோது நகைத்தார். தூதரானவரின் முதுகுப்புறமானது சாராள் இருந்த கூடாரத்துக்கு எதிராக இருக்கும்படி இருக்க அவரோ சாராள் ஏன் நகைத்தாள் என்றார். தெரிந்து கொள்ளப்பட்ட சபைக்கு அவர் கொடுத்த அடையாளத்தை பார்த்தீர்களா? சோதோமில் அவர்கள் பெற்றுக்கொண்ட அடையாளத்தை பார்த்தீர்களா? மீண்டும் அங்கே உங்களுடைய மூன்று விதமான பிரிவினர் இருக்கிறார்கள். நாம் மீண்டும் அவர்களை பார்க்கிறோம். உலகம் முழுவதும் ஊழியம் செய்து வரும் இந்த பெரிய ஊழியக்காரர்களை நாம் பெற்றுள்ளோம். பில்லி கிரகாம் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு இதற்குள்ளாக இங்கே வர முடியவில்லை. அவருடைய ஊழியக்களம் அங்கேதான் இருக்கிறது. அவர் அதை கண்டுகொள்கிறார். தேவனும் அவரை அங்கேதான் வைத்திருக்கிறார். பாருங்கள், அறிவினால் நிறைந்த அந்த பிரசங்கத்தைக் கொண்டு இங்கே உள்ளதை அவர் கேட்டிருந்தும் கூட அவர் சோதோமுக்குள் இருக்கும் உறங்கும் கன்னியருக்கு கிருபை கிடைத்து அவர்களை காப்பாற்றிடவே முயற்சிக்கிறார். புரிகிறதா? ஆனால் இங்கோ ஆபிரகாமும் அவரது வகுப்பினரும் இருக்கிறார்கள். இயேசு சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் என்று கூறினார். பாருங்கள், அத்தூதர்களை பூமியில் இருந்து கொண்டு அதே காரியத்தை செய்து கொண்டிருப்பார்கள். பாருங்கள், அதனால் தான் பில்லி கிரகாம் பாப்டிஸ்டுகள் மற்றும் அதை போன்ற சபைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார். அவ்விதமாகத்தான் அவர் செய்தாக வேண்டும். பாருங்கள், சேக்ஷூலர் மற்றும் ஏனைய பெரிய மனிதர்களை பாருங்கள். அவர்கள் எழுப்புதல் பிரசங்கிமார்களாவர். அவர்கள் மக்களை இழுக்கிறார்கள். எனவே அவர்கள் அப்படித்தான் இருந்தாக வேண்டும். அவர்கள் அங்கே அற்புதங்கள் ஒன்றும் செய்யவில்லை. ஒரு சில காரியங்களை, அதாவது மக்களை குருடாக்கி இருக்கிறார்கள். ஆனால் சுவிசேஷத்தை பிரசங்கத்தில் அவர்களை குருடாக்கி போட்டிருக்கிறது. பாருங்கள், வேதமும் அவ்வாறே கூறுகிறது. ஆனால் இங்கே உள்ள இந்த நபரோ ஆபிரகாமுக்கும் அவருடைய கூட்டத்தாராகிய தெரிந்து கொள்ளப்பட்ட சபைக்கும் இவ்வடையாளங்களை, இயற்கைக்கு மேம்பட்ட அடையாளங்களை செய்தார். இப்பொழுது 1914 உலகம் ஒரு யுத்தத்திற்கு சென்றது. அது முதற்கொண்டு அவர்கள் சமாதானமாக இருக்கவில்லை. தொடர்ச்சியாக அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இன்னமும் அவர்கள் அதே காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்தூதர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? பிடித்துக் கொண்டிருந்தார்கள். ஓஹோ தேவரே, இரக்கமாயிரும். நான் தரிசனத்தில் கண்ட அம்மகத்தானதை அவர்கள் தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். முழுவதும் அழிவுக்குள்ளாகின்றது. அது வந்து அழிக்கிற வரையிலும் அவர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளாதபடிக்கும், இஸ்ரவேல் தன் சொந்த நாட்டுக்கு திரும்பிச் சென்று ஒருமித்து கூடுகிற வரையிலும், செய்தியானது இஸ்ரவேலுக்கு சென்று பரிசுத்த ஆவியாகிய முத்திரையினால் அவர்கள் முத்திரையிடப்படுகிற வரையிலும், அணுகுண்டுகளையும் யுத்தங்களையும் அத்தூதர்கள் தடுத்து நிறுத்தி பிடித்து வைத்திருக்கிறார்கள். பாருங்கள், புறஜாதியார் மத்தியிலிருந்து அவரது நாமத்துக்கென ஒரு கூட்ட மக்கள் பிரித்தெடுக்கப்பட்ட பிறகு இந்த காலத்தில் தான் இங்கே அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அதன் பிறகு இஸ்ரவேல் மட்டுமே 3 வருடங்கள் 6 மாதங்கள் அளவுக்கு செய்தியை பெறுகிறது. தானியேல் அவ்வாறு உரைத்தார். அவர்கள் அவ்வாறு செய்வார்கள், அங்கே அது இருக்கும் என்று உரைத்திட்டார். அங்கே 70 வாரங்கள் இருந்தது. அதாவது 7 ஆண்டுகளிலும் யூதர்களுக்கான ரட்சிப்புக்காக விடப்பட்டுள்ளது என்று அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அந்த 70வது வாரத்தின் மத்தியிலே அதிபதியாகிய மேசியா, அவர்தான் கிறிஸ்து, வந்துடுவார். அவர் அப்பொழுது சங்கரிக்கப்படுவார் என்று தானியேல் கூறினார். இயேசு 3.5 ஆண்டுகள் பிரசங்கித்தார். அதன் பிறகு அவர் சங்கரிக்கப்பட்டார். தானியேல் கூறியிருந்த அன்றாட பலி அத்தோடு நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு ஒரு இடைப்பட்ட காலமானது புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் இந்த காலத்திற்குள் வருகிறார்கள். பிறகு யூதர்களுக்கு இன்னும் 3.5 ஆண்டுகள் மீதியாக விடப்பட்டுள்ளது. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷ 11வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டால் நாம் அங்கே சரியாக முடிவு காலத்தை குறித்து தெளிவாக பார்க்கலாம். சபையானது வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் வரையிலும் தோன்றவே இல்லை. ஆனால் அதன் முடிவில் மோசேயும் எலியாவும் மீண்டும் தோன்றி யூதர்களுக்கு பிரசங்கிக்கின்றனர். அந்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட 2 மனிதர்களோ அல்லது அவர்கள் இருவருமோ வருவார்கள். அவர்கள் இருவரும் மரிக்கவில்லை. ஆகவே அவர்கள் அவர்களை கொன்றுவிட அவர்களது சரீரங்கள் சோதோம் எனப்பட்ட தெருவில் கிடக்கும். அங்கே நமது கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். அது எருசலேமாகும். 3 நாட்களுக்கு பிறகு ஜீவன், அதாவது ஜீவ ஆவியானது அவர்களுக்குள் வந்து அவர்கள் உயிரோடு எழும்பி மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். அப்போது 1/3 பூமியானது வெடித்து சிதறியது. அவர்கள் யூதர்கள் மத்தியில் அற்புத அடையாளங்களை செய்தனர். இதோ இங்கே இந்த யூதர்களுக்குத்தான் அவர்கள் இருவரும் பிரசங்கிக்க வருகிறார்கள். அந்த யூதர்கள் தங்கள் நாட்டிற்கு திரும்பி வருகிற வரையிலும் உலகத்தினால் அவர்களால் ஒருவரை ஒருவர் குண்டு வீசி அடித்து அடிமை கொண்டு வர முடியாது. இங்கே இருக்கிற வேதமும் அவ்வாறு கூறுகிறது. அவர் அந்த நான்கு தூதர்களையும் கண்டார். அவர்கள் என்ன பெறப்போகிறார் என்பதை கவனியுங்கள். அவர்கள் பெற்றது போலவே யூதர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றாக வேண்டியதாயிருக்கிறது. கணக்கனுடைய மைக்குட்டை வைத்திருந்த அந்த மனிதன் பரிசுத்த ஆவியானவர் தான் என்பதை வேதத்தை வாசிக்கிற நாம் யாவரும் உணர்ந்திருக்கிறோம். நல்லது. இங்கே அதே தூதன் தான் பரிசுத்த ஆவியோர், அதாவது ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலோடு மீண்டும் வருகிறார். எபேசியர் 4:30 பரிசுத்த ஆவியினால் மீட்கப்படும் நாள் வரையிலும் முத்திரையிடப்பட்டிருக்கிறதை பற்றி கூறப்பட்டுள்ளது. அந்த யூதர்கள் யாவரும் தங்கள் சுயதேசத்துக்கு திரும்பி போகிற வரையிலும் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. சில வாரங்களுக்கு முன்புதான் அவர்கள் யாவற்றையும் ஒன்று சேர்த்து அவர்களை வகைப்படுத்தி ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு உறுப்பினராக ஆனார்கள். அது ஆயத்தமாயிருக்கிறது. நாமோ முடிவில் இருக்கிறோம். இப்பொழுது யாவும் முத்திரையிடப்பட்டுள்ளது. இப்பொழுது அவர்கள் யூதர்கள்தான் என்பதை இப்பொழுது நிரூபிக்கப்படுவதை கவனியுங்கள். நான் இப்பொழுது இந்த வசனத்தை எடுத்துக் கொள்ளப் போகிறேன். நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளை முத்திரை போட்டு திருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். இப்பொழுது இந்த வெளிப்பாடு சரியானதுதான் என்பதை நிரூபிப்பதற்காக இந்த 4 கவனியுங்கள். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரனுடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். இஸ்ரவேலர் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்களோ இப்பொழுதுதான் கூடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் முத்திரையிடப்படும் நாளுக்காக ஆயத்தமாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, ரூபன் கோத்திரத்தில் 12,000, காத் கோத்திரத்தில் 12,000, ஆசேர் கோத்திரத்தில் 12,000, நப்தலி கோத்திரத்தில் 12,000. இவ்வாறே சிமியோன் முதல் தொடர்ந்து பென்யமீன் கோத்திரம் முடிய உள்ள 12 கோத்திரங்களும் முத்திரை போடப்பட்டதை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. 12,000 பெருக்கிறால் வருவது 144,000. புரிகிறதா? இப்பொழுது அவர்கள் தான் அது. இப்பொழுது நீங்கள் 14 பார்ப்பீர்களேயானால் அப்படியே ஒரு வினாடி இங்கே நீங்கள் பாருங்கள். பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். சீனாய் மலை. இங்கே ஆட்டுக்குட்டியானவர் எடுத்துக் கொள்ளப்படுதலை முடித்துவிட்டு திரும்பி வந்திருக்கிறார். அவர் திரும்பி வந்தபோது அன்றிரவில் நான் பார்த்த விதமாகவே யோசேப்பு முரஜாதிகள் யாவரையும் தன்னை விட்டு அப்புறமாக அனுப்பிவிட்டு தன் சகோதரருக்கு முன்பாக நின்று, நான் தான் யோசேப்பு உங்கள் சகோதரன் என்றான். அப்பொழுது அவர்களோ பயமடைந்திருந்தனர். சபைக்கால செய்தியில் நாம் கேட்டிருக்கிறதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அவர் எப்பொழுது திரும்பி வருவார்? அவருடைய கரங்களை குத்தியவர்களும் கூட பார்த்து அவரிடம், உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்பார்கள். அவரோ, என் சிநேகிதர் வீட்டில் காயம்பட்டதால் உண்டானவைகள் என்று கூறினார். அவர்களோ புலம்பினார்கள். ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியே அழுது அழுது புலம்பினார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த பொல்லாங்கை செய்திருந்தனர். அவர்களுடைய மேசியா தேவனேயாவார். யோசேப்போ தன் சகோதரரிடம், நீங்கள் ஒருவருக்கொருவர் கோபப்பட வேண்டாம். ஜீவரட்சனை செய்யும்படிக்கே தேவன் இதை செய்தார் என்று சொன்னது போல தேவனும் யூதரிடத்தில் அவ்வாறே கூறுவார். வேதமோ புறஜாதிகாருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்படி தேவன் யூதரின் கண்களை குருடாக்கினார். நாம் தானே அதை பெறும்படி அவரது நாமத்திற்கென ஒரு ஜனத்தை தெரிந்தெடுக்க புறஜாதிகளில் இருந்து அவரது மனவாட்டியை பிரித்தெடுக்கவே என்று கூறுகிறது. ஓ, அது அழகாக இருக்கிறது. அவ்வாறு இல்லையா? அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. அங்குதான் உங்களுடைய 144,000 பேர்கள் இருக்கிறார்கள். மனவாட்டி இதற்கு பிறகுதான் வருகிறாள் என்பதையும், 144,000 பேர்கள் மனவாட்டி அல்ல என்பதை நீங்கள் காணும்படி தொடர்ந்து 8 வாசித்துக் கொண்டே போவோம். இல்லை, ஆம், 8 இல்லை, நான் கூறுவது 7:8 வாசிப்போம். நாம் 9 வாசிக்க துவங்குவோம். ஏனென்றால் 8 பெனியமீன் கோத்திரத்தார் 12,000 பேர் முத்திரையிடப்பட்டதை குறித்து கூறப்பட்டுள்ளது. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் இங்கேதான் மனவாட்டி வருகிறார். வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறுத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகாசத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக மூங்குப்புற விழுந்து தேவரை தொழுது கொண்டு, ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் அவனை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய வஸ்திரத்திலே தோய்த்து வெடித்தவர்கள். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். பார்த்தீர்களா? உங்கள் மனைவி என்ன செய்கிறாள்? அவள் உங்களுக்கு வீட்டில் பணிவிடை செய்கிறாள். நீங்கள் அமர்ந்திருக்க அவளோ உங்களுக்கு உணவு பரிமாறுகிறாள், உங்கள் ஆடைகளை ஆயத்தம் செய்து கொடுக்கிறாள். பாருங்கள், அவள் இரவும் பகலும் வீட்டில் உங்களுக்கு பணியாற்றுகிறாள். புரிகிறதா? மனவாட்டியா இருக்கிற இவள் எல்லா புரஜாதிகளிடத்திலும் இருந்து வந்தவர்களாவர். இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அவரோடு இரவும் பகலும் இருந்து கொண்டிருக்கின்றனர். கடந்த இரவிலே நாம் அதன் பேரில் என்ன பேசினோம் என்பதை யாவரும் நினைவில் வைத்திருக்கிறீர்களா? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாக இருப்பார். இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை, இனி தாகமடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டுக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். இப்பொழுது அங்கே உங்களுடைய 144,000 பேராகிய இஸ்ரவேலர் கர்த்தருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புறஜாதிகளின் நிறைவு உண்டாகிற வரையிலும் அவர்கள் உள்ளே போக முடியாது. புறஜாதிகளின் காலம் முடிவடைந்தாக வேண்டும். இப்பொழுது நானோ ஒரு சிறு என் சொந்த விஷயத்தை குறிப்பிடுவேன், அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஸ்வீடன் ஸ்டாக்ஹோமில் உள்ள பிலடெல்பியா சபைகளின் தலைமை பொது கண்காணிப்பாளர் லேவி பெத்ரஸ் என்பவர் இந்த யூதர்களுக்கு 10,00,000 மேலாகமங்களை, அதாவது சிறிய அளவில் உள்ள புதிய ஏற்பாட்டு புத்தகங்களை அனுப்பி கொடுத்தார். அவைகளில் ஒரு பிரதி அவரிடத்தில் இருந்து எனக்கு ஒரு ஞாபக சின்னமாக அனுப்பப்பட்டிருந்தது. அவர்களுடைய மொழியானது எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். யூதர்கள் பின்னாலிருந்து முன்னாக வாசித்துக் கொண்டு வருகிறவர்கள். அவர்கள் இப்புத்தகங்களை வாசித்து, நல்லது, இந்த இயேசுதான் மேசியாவெனில், அவர் மறித்து அவரது ஆவியானது ஆவியின் ரூபத்தில் வந்திருக்கிறது எனில், அவர் தீர்க்கதரிசிக்கூடிய அடையாளத்தை செய்து காண்பிப்பதை நாங்கள் பார்க்கட்டும், அப்பொழுது நாங்கள் அவரை விசுவாசிப்போம் என்று கூறினார்களாம். என்னே ஒரு பரிபூர்ணமான அமைப்பு இது. நான், ஆண்டவரே, இதோ இப்பொழுதே வேலை வந்திருக்கிறது, இதுதான் சமயம், இங்கே அது வந்திருக்கிறது என்று. எனவே நானும் பில்லியும் லாய்ஸும் விமானத்தில் பயணமானோம். நான் இந்தியாவுக்குள் சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் அங்கிருந்து நான் திரும்பி பிரயாணமாகையில் அங்கே இறங்கி யூதர்களுக்கு செய்தியை பிரசங்கிப்பேன், இது உண்மைதானே என்று அவர்களுக்கு எடுத்து காண்பிப்பேன் என்று கூறினேன். யூதர்களோ எப்பொழுதும் தங்களுடைய தீர்க்கதரிசிகளையே விசுவாசிக்கிறார்கள். நாம் யாவரும் அதை அறிவோம். ஏனென்றால் மேசியா ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார் என்று தேவன் அவர்களுக்கு உரைத்திருக்கிறார். அவர்கள் தங்களுடைய தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறார்கள். தேவன் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால், ஞானதரிசிக்காரனாக இருந்தால், கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி என்று கூறினார். அந்த தீர்க்கதரிசி சொல்லும் காரியம் நிறைவேறினால் அப்பொழுது அவனுக்கு செவி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நான் அவரோடு இருக்கிறேன். புரிகிறதா? ஆனால் அவன் கூறிய வார்த்தை நிறைவேறாமற் போனால் அந்த தீர்க்கதரிசியோடு எந்த சம்பந்தமும் வைத்துக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் நான் அவரோடு இருக்கவில்லை. ஆனால் அவன் கூறியது நிறைவேறினால் அப்பொழுது அவனுக்கு செவி கொடுங்கள். ஏனென்றால் நானே அவரோடு இருக்கிறேன் என்று கூறியுள்ளார். யூதர்கள் அதை அறிவார்கள். நான், ஓ என்னை, அது அற்புதமானதா இருக்காதா? நான் அவர்களை 4,000 அல்லது 5,000 பேர்களை வரவழைத்து அங்கே இருக்க செய்திருவேன். அவர்களே வேதாகமத்தை வாசிக்கட்டும். இது மேசியாவானால் அவர் தீர்க்கதரிசி அடையாளத்தை செய்வதை நாம் காண்போமாக என்று கூறலாம் என்று எனக்குள்ளே எண்ணினேன். அப்பொழுது நான் அது என்ன ஒரு அமைப்பா இருக்கும் என்று கூறினேன். என்னுடைய பயணச்சீட்டு என் கையில் இருந்தது. அரேபிய விமான நிர்வாக விமானத்தில் பயணம் செய்வதற்கு, பயணம் செய்பவர்களை விமானத்துக்கு வரும்படி அழைத்து முடிக்க இன்னும் 30 நிமிடங்களே இருந்தன. எனவே நான் எகிப்தின் தலைநகர் கெய்ரோவில் இருந்திருந்தேன். அப்பொழுது நான், தேவனுக்கு ஸ்தோத்திரம், இன்னும் 2 மணி நேரம். அப்பொழுது யூதர்கள் முழு நிச்சயத்தோடு பெந்தேகோஸ்தையில் அவர்கள் பெற்றுக் கொண்டதைப் போல இவர்களும் பெற்றுக் கொள்ளப் போகிறார்கள் என்று எண்ணினேன். மேலும் நான், நீங்கள் போய் ஒரு கூட்ட ஜனங்களை அழைத்து வந்து அவர்கள் இன்னமும் மேசியாதாரா என்பதை காணும்படி செய்யுங்கள் என்று எண்ணினேன். பாருங்கள், அதன் பின்னர் நான், இப்பொழுது உங்களுடைய முற்பிதாக்கள் எந்த அடிப்படையில் இந்த மேசியாவை புறக்கணித்தார்களோ அதே அடிப்படையில் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் கரங்களை உயர்த்துங்கள், இப்பொழுது நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்வேன் என்று எண்ணினேன். அப்பொழுது உலகில் அவர்கள் உள்ள பகுதியில் போய் அவர்கள் சுவிசேஷத்தை பரவச் செய்வார்கள். இந்த செய்தியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தலைவர்களை பிடியுங்கள், அவர்களின் நாடித்துடிப்பா இருக்கின்ற தலைவர்களை தொடுங்கள், அவர்கள் இதை துவங்கட்டும் என்று சொல்வேன் என்று நான் மேலும் எண்ணினேன். அப்பொழுது எனக்குள் ஏதோ ஒன்று, இப்பொழுது போகாதே, வேலையானது இன்னும் வரவில்லை என்று கூறியது. பாருங்கள், புறஜாதிகளின் நாளானது இன்னும் முடிவடையவில்லை. பாருங்கள், ஓ நானோ, இது என்னுடைய எண்ணம் தான் என்று அப்பொழுது சிந்தித்தேன். எனவே நான் மீண்டும் புறப்பட்டேன். அப்பொழுது என்னால் தாங்க முடியாத அளவுக்கு எனக்குள் ஒரு மோசமான நிலை ஏற்பட்டது. நான் விமானம் நிறுத்தி வைக்கும் விமான கொட்டகையின் பின்பக்கமாக சென்று தலைவணங்கி, பிதாவே, நீர்தான் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறீரா என்று கேட்டு ஜெபித்தேன். அவர், இப்பொழுது இஸ்ரவேலுக்கு போகாதே, வேலையானது இன்னும் வரவில்லை என்று கூறினார். உடனே நான் உள்ளே போய் எனது பயணச்சீட்டை மாற்றிக்கொண்டு வேறு வழியாக போக பாதையை மாற்றினேன். வேலையானது இன்னும் வரவில்லை என்பதை பாருங்கள். ஆனால் இந்நாட்களில் ஒன்றில் செய்தியானது இஸ்ரவேலுக்கு போகும். தேவன் அவர்களிடமாக மோசேயையும் எலியாவையும் வெளிப்படுத்தின விசேஷ 11 அதிகாரத்தில் கூறியுள்ளபடி அனுப்புவார். அவர்கள் அற்புத அடையாளங்களை செய்து காட்டுவார்கள். அது யெகோவாவின் அடையாளமாகும். அப்பொழுது புறஜாதிகளின் காலமானது முடிவடைந்திருக்கும். புறஜாதி சபையை விட்டு கிருபையானது அகன்றுவிட்டிருக்கும். பெந்தேகோஸ்தே யுகமானது முடிவடைந்திருக்கும். ஸ்தாபனங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவர்கள் உறங்கும் கண்ணீரோடு எழுந்து வருகிறார்கள். நாம் சிறிது நேரத்திற்குள் அந்த விஷயத்துக்குள்ளாக செல்வோம். ஆனால் அவர்கள் அந்த பிரிவில் தான் வருவார்கள். ஆனால் அவர்கள் அதை செய்யும் போது யூதர்கள் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறுவார்கள். அவர்களுக்கு ஒரு எழுப்புதல் உண்டாகி அது மழை பெய்யாது வானத்தை அடைக்கும் காரியத்தை செய்யும். அவர்கள் எல்லா விதமான அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இறுதியாக ரோமானிய குருக்களாட்சியானது கத்தோலிக்க சபையானது யூதர்களோடு செய்து கொண்டிருந்த உடன்படிக்கையை முறித்துக் கொண்டு விடுவார்கள். அப்பொழுது அங்கே அவர்கள் தங்களுக்கிடையே செய்து கொண்ட ஒப்பந்தமானது அவர் அங்கே செல்லுவார். தேவன் ஆதி நாட்களில் இஸ்ரவேலுக்காக யுத்தம் செய்தது போலவே நின்று அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர்கள் முடிவில் அந்த இரு தீர்க்கதரிசிகளையும் கொண்டு விடுவார்கள். அவர்கள் தெருவில் கிடப்பார்கள், அவர்கள் மேல் துப்புவார்கள். சில வாரங்களுக்கு முன்பாக அங்கே பெந்தேகோஸ்தே ஊழியக்காரரையும் அவரது மனைவி மற்றும் பிள்ளைகளையும் கொண்டு போட்டது போல நடக்கும். அப்பிள்ளைகளை சிறிய வயிறு மிகவும் பெரிதாக எப்படி போயிற்று. மக்கள் அப்பிரேதங்களின் பக்கமாக நடந்து சென்று அவர்கள் மேல் துப்பி அவரது உடல்கள் அடக்கமண்ணப்படாமல் அப்படியே 3 அல்லது 4 நாட்களாக வெயிலில் கிடந்தன. அதே காரியத்தையே அவர்கள் செய்வார்கள். வேதம் அவ்வாறு கூறுகிறது. அங்கே சரியாக இதே காரியத்தை அவர்கள் செய்வார்கள். அவர்கள் அவர்களை கொலை செய்யும் பொழுது 3 நாட்கள் அவர்கள் பிரேதங்கள் வீதிகளில் கிடக்கும் பொழுது சீவாவி இரு தீர்க்கதரிசிகளுக்குள்ளும் பிரவேசித்து அவர்கள் எழும்பி நின்று மகிமைக்குள் ஏறி செல்வார்கள். பிறகு ஏறக்குறைய அதே வேளையில் தான் அக்னியானது விழ ஆரம்பிக்கிறது. அதுதான் கடைசி நேரம். அப்பொழுதுதான் அவள் முடிந்து போவாள். ஆனால் இது சம்பவிப்பதற்கு முன்பாக புறஜாதிகள் தெரிந்து கொள்ளப்பட்ட மனபாட்டி, அங்கே உங்களில் சில இக்காலைகளில் ஒன்றில் மேசை அருகே அமர்ந்திருப்பீர்கள். அதில் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், இன்னொருவர் கைவிடப்படுவார். முடிவிலே நீங்கள் இது என்ன காரியம் என்று வியப்புறுவீர்கள். ஒரு மோட்டார் வாகனத்தை உங்கள் மனைவியோடோ அல்லது உங்கள் கணவனோடோ இருக்கையில் அமர்ந்து பேசிக்கொண்டே ஓட்டிக்கொண்டே சென்று கொண்டிருக்க கூடும். நீங்கள் கேட்பதற்கு அவர்கள் பதிலளிக்க மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் திடீரென அங்கே இருக்க மாட்டார்கள். நீங்கள் கல்லறைக்கு ஓடி செல்வீர்கள். சில கல்லறைகள் திறந்திருக்கும், வேறு சில இன்னமும் அப்படியே மூடியே கிடக்கும். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடிவளவும் உயிரடையவில்லை. அப்படியே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அது அப்பொழுது முடிவடைந்திருக்கும். அது ஒரு ரகசிய வருகையாக இருக்கும். அது எப்போது சம்பவிக்கப் போகிறது என்பதை ஒருவரும் அறிய மாட்டார்கள். நாம் ஆயத்தமாகவும் விழிப்புடனும் இருக்கும்படி கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். எந்த மணி வேலை என்பதை நாம் அறியோம். ஆனால் அது என்னவா இருந்தாலும் சரி, கடந்த காலத்தில் மறித்தவர்களுக்கு நாம் உந்திக் கொள்வதில்லை. இயேசு தோன்றியதுமே முழு ஜாமமும் விழித்தெடுகிறது. மறித்தவர்களோ உயிரோடு இருக்கிறவர்களோ யாராயிருந்தாலும் சரி, முதலில் நாம் அவரை சந்திப்பதில்லை. நாம் ஒருவரை ஒருவர் முதலில் சந்திப்போம். வேதம் கூறுகிறது, எபேசியர் 5 அதிகாரம், அது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை என்றே உரைத்துள்ளது. தங்களுடைய சாட்சிகளை தங்களுடைய ரத்தத்தினால் முத்திரையிட்ட அந்த வெளியேறப்பட்ட ஜனங்கள் நித்திரை அடைந்தவர்களை நாம் முந்திக் கொள்வதில்லை. ஏனென்றால் எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது ஒன்று சம்பவிக்கும், சுவிசேஷத்தில் ஏதோ ஒன்று தொனிக்கும். அதுதானே அவருடைய வருகை அறிவித்தலாகும். கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் காத்திருக்கும் நாமும் மருவம் அடைவோம். சுருக்கங்கள் மறைந்து போகும், நரைமுடி நீங்கிவிடும். ஒரு மாற்றம் ஏற்படுவதை நாம் நன்கு உணர்வோம். நாம் ஒரு இமைப்பொழுதில் மாற்றப்படுவோம். நாம் நின்று கொண்டிருக்கையில் நமக்கு பிரியமானவர்களை முதலில் நாம் சந்திப்போம். அதோ அங்கே அம்மா இருக்கிறார், அப்பா இருக்கிறார், அதோ அங்கே சிநேகிதர் இருக்கிறார். ஓ அல்லேலூயா, நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லுவோம். மறித்து உயிர்த்து அவர்களோடு கூட நாம் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு கர்த்த்தரை சந்திப்போம் என்று வேதவாக்கியம் கூறுகிறது. அதுவே வருகையின் ஒழுங்காகும். ஓ, எனக்கோ வயது சென்ற தந்தையை காண்பது எவ்வளவு நன்றாயிருக்கும். ஓ, என்ன மண்ணுக்குள் சென்ற நமக்கு மிகவும் பிரியமானவர்களை சந்திப்பது எவ்வளவு அருமையாயிருக்கும். தேவனுடைய இனிமையை பாருங்கள். அவரை முதலில் நாம் சந்திப்போமானால் அம்மா அங்கே இருக்கிறார்களா, அப்பா கடைசியாக அதை அடைந்தார்களா, அவர்களுக்கு மிகவும் உறுதியாக பிரசங்கித்தோமே, நாம் முயற்சி செய்தோமே, அவர்கள் இங்க இருக்கிறார்களா, சோமாமா அங்க இருக்கிறார்களா, அந்த சகோதரன் இங்க இருக்கிறாரா, இன்னார் இன்னார் இங்க இருக்கிறாரா என்றெல்லாம் நாம் கேட்போம் என்று அவர் அறிந்தே இருக்கிறார். புரிகிறதா? கர்த்தாவே, நாங்களும் நேசிக்கிறோம், உண்மை நேசிக்கிறோம், ஆனால் என்று கேட்போம். முதலாவதாக நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்க போகிறோம். ஓ ஓ ஓ, அவர் அங்கு இருக்கிறார்களா என்று நாம் இயக்க தேவையில்லை. நாம் யாவரும் அங்கே இருக்கிறோம். அவர்கள் இன்று ஆவே மகிமையும் ஞானமும் கனமும் வல்லமையும் பெருணம் உண்டாவதாக என்று கூறியதில் வியப்பொன்றுமில்லையே. 24 மூப்பர்கள் தங்கள் கிரீடங்களை கடைச்சிவிட்டு தரையிலே வணக்கமாய் விழுந்து அவர்கள் யாவரும் தரையிலே விழுந்து கிடந்து அவரை தொழுது கொண்டனர். இந்நாட்களில் ஒன்றில் நாம் பூமிக்கப்பால், பூமியின் வளையத்திற்கப்பால் எங்கோ ஆகாயத்தில் நிற்போம். அப்பொழுது நாம் அப்படியே பரலோகத்திற்கு போய்விட மாட்டோம். நாம் அவரை ஆகாயத்தில் முதலில் சந்திப்போம். ரெபேக்கா விரைவாக தீர்மானித்தாள். தான் ஈசாக்கை சந்திக்க எலியேசரோடு ஒட்டகத்தின் மேல் ஏறிச் செல்வோம் என்று அவள் தீர்மானித்த பொழுது தனக்கு கணவராக ஆகப்போகிற ஈசாக்கின் முகத்தையோ அவள் இதற்கு முன் பார்த்ததே இல்லை. ஆயினும் தேவன் அவளை வழிநடத்திக் கொண்டிருந்தார் என்பதை அறிந்திருந்தாள். மாலையின் குளிர்ச்சியான வேளையில் ஈசாக்கு வயல்வெளிகளில் போவதற்கு போய்க் கொண்டிருந்தார். அது மாலை வேளையா இருந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அப்பொழுது ரெபேக்கால் ஒட்டகத்தின் மேலே வந்து கொண்டிருக்கிறார். எலியேசர் அவளிடம், இதோ அவர் வருகிறார் என்று கூறினான். அப்பொழுது ரெபேக்கால் ஒட்டகத்தை விட்டு இறங்கி தன் முகத்தின் மேல் இருந்த முக்காடை எடுத்து விட்டுக் கொண்டாள். அவள் இதற்கு முன் அவனை பார்த்ததே கிடையாது, அறிந்து கொள்ளவில்லை. அவன் தான் அவளுடைய கணவன் என்று அவனை இதற்கு முன் பார்த்ததே கிடையாது. அவள் அவனை விசுவாசத்தினால் சந்திக்கப் போவதாக இருந்தாள். அவர் எப்படி தோற்றமளிப்பார் என்பதை நான் அறியேன். ஆனால் ஓ, நான் அவரை சந்திக்கும் பொழுது, அவனை அங்கே வெளிகளில் அவள் சந்தித்த பொழுது, அது கண்டதும் காதலாக மலர்ந்தது. அவனும் அவளை இதற்கு முன் கண்டதில்லை. அவன் கண்டபோது அது கண்டதும் காதலாக மலர்ந்து விட்டது. இங்கே அவர்கள் ஒருவரை ஒருவர் வெளிகளிலே சந்திக்க வருகிறார்கள். அவன் அவளை தன் தந்தையின் ராஜ்யத்துடன் கொண்டு சென்று அவளை விவாகம் செய்து கொண்டான். அதே விதமாகத்தான் கர்த்தர் கீழே இறங்கி வருகிற வழியிலே அவரை மத்திய ஆகாயத்திலே சபையானது ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு சந்திக்கும். ஓ, அது எப்பேற்பட்ட உறவாக இருக்கும்! கண்டதும் காதலாகத்தான் இருக்கும். நாம் பூமியின் வளையங்களில் நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த மீட்பின் பாடல்களை பாடும்போது அது எப்படியாயிருக்கும்? ஓ என்னே, எப்படியாய் நாம் நமக்கு அவர் அளித்த மீட்பின் கிருபையை குறித்து அவரை பாடி துதிப்போம். பூமியின் வட்டத்தை தலை வணங்கியவாறு தூதர்களோ சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கையில் நாம் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றியே அறியாமல் இருப்பார்கள். அத்தூதர்கள் இழக்கப்படவில்லை. ரட்சிக்கப்படுவது என்றால் என்ன என்பதை அத்தூதர்கள் அறிய மாட்டார்கள். நாம் தான் இழக்கப்பட்டோம், நாம் தான் அவ்வாறு இருந்தோம். அப்பொழுது எவ்வளவு பயங்கரமான காரியம் நமக்கு முன்பாக இருந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். அவரோ நம்மை சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜாதிகளிலும் இருந்து தம்முடைய ரத்தத்தினாலே மீட்டார். ஓ, அது என்ன ஒரு கலிகூறும் நாளாயிருக்கும்! நான் இவ்வாறு எழுதப்பட்டுள்ள பாடலை விரும்புகிறேன். ஆகாயத்தில் சந்திப்பொன்று உண்டு, இனிமையாய் இனிமையாய் சீக்கிரத்திலே நான் வான்வெளிக்கு அப்பால் உள்ள வீட்டிலே உன்னை சந்தித்து வாழ்த்தப் போகிறேன். அடிவுள்ளோர் காதுகளில் கேட்டறாத அப்பேற்பட்ட பேரன்ப கீதம் பாடுவோம், அது மகிமையாயிருக்கும். நான் அறிவிக்கிறேன், தேவனுடைய சொந்த குமாரனே முன்னின்று நடத்தி செல்வார். ஆகாயத்தில் நாம் அவரை சந்திக்கையில், ஓ, நாணர்பட்டிக்குள் இருந்த குட்டி மோசையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பயமற்ற தாவீதையும் அவருடைய கவனையும் குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். சொப்பனம் கண்ட யோசேப்பின் கதையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். தானியேலையும் சிங்கங்களையும் குறித்து நாம் அவ்வப்போது பாடுகிறோம். ஓ, இன்னும் அநேகர் மற்றும் அநேகர் வேதத்தில் உண்டு. அவர்கள் யாவரையும் காண நான் வாஞ்சிக்கிறேன் என்று நான் அறிவிக்கிறேன். அது உண்மையே. நாம் அவர்களை சந்திப்பது என்ன ஒரு ஆனந்தமாயிருக்கும்! அந்த ஆகாயத்தில் சந்திக்கும் போது நடக்கும். அந்நாளுக்காகவே காத்திருக்கிறேன். அதோ அங்கே உங்களுடைய 144,000 பேர் வருகிறார்கள். அவர்கள் பிறகு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வார்கள். புறஜாதிகள் மேல் ஒளியாறு வீசிக்கொண்டிருக்கையில் அதே வேளையில் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. யூதர்கள் அதை மறுதளித்து மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒளியானது புறஜாதியார் எடுக்கப்பட்ட பிறகு ஆவியானவர் அவர்களுக்கு சாட்சி கொடுக்கும்படி இருவர் மேல் வருகிறார். அப்பொழுது யூதர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள்தான் அந்த 144,000 பேர்களான காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டார். அவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அப்பொழுது மனவாட்டியானவளோ ஏற்கனவே எடுக்கப்பட்டிருப்பாள். அங்கே 10 கன்னியர் காணப்படுகிறார்கள். நாம் மத்திய எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரத்தை இப்பொழுதே எடுத்துக்கொள்வோம். பாருங்கள், நமக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது. ஓ, நான் வேதாகமத்தை நேசிக்கிறேன்.
When I take my vacation in heaven, what a wonderful trip that'll be. You're in concerts by the heavens.
எனது இளைப்பாறுதலை நான் பரலோகத்தில் எடுக்கையில் அது என்ன ஒரு அருமையான பயணமாயிருக்கும்! அங்கே பரலோக இசைக்குழு இசைக்கும் பாடல் இசையை நான் கேட்பேன். என்னுடைய வாசலில், அதாவது எனது இரட்சகரின் முகத்தை நான் காண்பேன். நித்திய பசுமை மர நிழலின் கீழ் நதியின் கரையில் அமர்ந்து எனது இளைப்பாறுதலை பரலோகத்தில் கடிக்க நான் வாஞ்சிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய இளைப்பாறுதலை கடிக்க என்னோடு வரமாட்டீர்களா? இப்பொழுது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரம் என்று நம்புகிறேன். நான் 21 அதிகாரம் என்று கூறினேன் அல்லவா? நான் இங்கே 21 அதிகாரம் என்று குறித்து வைத்துள்ளேன். ஆனால் அது தவறு, அது 25 அதிகாரம் தான். நான் இக்காலையில் சற்று விரைவாக செல்ல வேண்டும். நான் களைப்பாக தாமதித்து எழுந்தேன். எனவே நான் அவசர அவசரமாக சில வேத வாக்கியங்களை குறித்து வைத்துக் கொண்டதில் 25 பதிலாக 21 அதிகாரம் என்று குறித்து வைத்துவிட்டேன். அப்பொழுது பரலோகராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளருக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னியர்களுக்கு ஒப்பாயிருக்கும். இப்பொழுது அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அது சபை காலங்களிலே அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். காலம் முழுவதிலும் அவர்களோ புறப்பட்டு சென்ற போது அவர்கள் யாவரும் மறித்து போயினர். நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். இப்பொழுது அவர்கள் இழக்கப்படவில்லை, ஆனால் அவர்கள் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டனர். அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். தாங்கள் மறித்ததாக அவர்கள் கூறவில்லை, ஆனால் அவர்களோ நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். பார்த்தீர்களா? நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இல்லாதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். என்னை மன்னியுங்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளர் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். இப்பொழுது அவர்கள் அவ்விசுவாசிகள் அல்லவென்பதை பாருங்கள், அவர்கள் நல்லவர்கள்தான். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இப்பொழுது இந்த ஐந்து புத்தியுள்ள கன்னியர், இப்பொழுது வேதத்தில் எண்ணெயானது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது, நாம் யாவரும் அதை அறிவோம். எனவேதான் நாம் வியாதியஸ்தரை எண்ணெய் பூசி ஜெபிக்கிறோம். எண்ணெய் பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. எனவே புத்தியுள்ளவர்கள் தங்கள் விளக்குகளில் எண்ணெய் உடையவர்களாக இருந்தார்கள், அது பரிசுத்த ஆவியாகும். எனவே அவர்கள் கல்யாண விருந்துக்குள் பிரவேசிக்கத்தக்கதாக ஆயத்தமாக இருந்தார்கள். நாங்கள் எசேக்கியேல் 9 அதிகாரத்திற்கு திரும்பி சென்று உங்களுக்கு காண்பிக்க முடியும், ஆனால் நான் இங்கே சுமார் 15 அதற்கு மேலுமாக வேதவாக்கியங்களை குறித்து வைத்துள்ளேன். எனவே எண்ணெயானது, இந்த வாரத்தில் நடந்த வகுப்பில் எண்ணெயானது பரிசுத்த ஆவியை குறிக்கும் என்பதை ஏற்கனவே பார்த்துவிட்டோம் என்று நம்புகிறேன். நாம் யாவரும் அதை அறிவோம். இப்பொழுது கவனியுங்கள், அவர்கள் இரு சாராருமே கன்னியர் தான். இதை நான் இப்பொழுது எடுத்துக் கொள்கிறேன். இங்கே நாம் இந்த இரு சாராரையும் பற்றி பார்த்து விடுவோம். இது ஒரு கன்னியை, அது ஒரு கன்னியை. இது புத்தி இல்லாத கன்னியை, அது புத்தியுள்ள கன்னியை. ஆனால் இருவருமே கன்னியர்தான். கன்னியை என்ற அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதன் ரத்தத்தை நீங்கள் ஆராய்ந்தால், பரிசுத்தமாக, சுத்தமான, சுத்திகரிக்கப்பட்ட என்ற அர்த்தங்களை தருகிறது. பரிசுத்தமாக்கப்பட்ட என்ற வார்த்தை பரிசுத்தமானாக்கப்பட்ட என்பதிலிருந்தே வருகிறது. அது சுத்தமான என்று பொருள் தருகிறது. எபிரேய வார்த்தையைப் போல், அதாவது கிரேக்க மொழியில் பரிசுத்தமாக்கப்பட்ட என்பது சுத்தமான என்று அர்த்தமாகிறது. எபிரேய பாஷையில் பரிசுத்தமாக்கு என்று அர்த்தமாகிறது. புரிகிறதா? நமக்கு சுத்தமான என்று இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் மூன்று வார்த்தை எடுத்துக் கொள்கிறார்கள். மூன்றுக்கும் ஒரே அர்த்தம் தான் உண்டு, ஆனால் அது வேறுபட்ட வார்த்தைகளாக கூறப்பட்டுள்ளது. சுத்தமுள்ள, பரிசுத்தமான, பரிசுத்தமாக்கப்பட்ட ஆகிய மூன்று வார்த்தைகளையும் போல, மூன்றும் ஒரே வார்த்தைதான். நாய் என்ற வார்த்தையை குறித்து நான் கூறுவது போல, நான் நாயை ஆங்கிலத்தில் டாக் என்று கூறுவேன், ஜெர்மானிய பாஷையில் அதை ஹண்ட் என்று கூறுவேன். சகோதரன் ஃபிரெட் சரிதானே, சகோதரன் நார்மன் அவர்களே, நான் ஸ்பானிய பாஷையில் நாயை அஜோ என்று கூறுவேன். அது அஜோ, அஜோ, ஹண்ட், டாக், எல்லாமே நமக்கு நாய் என்றே பொருள்படுகிறது. பாருங்கள், எனவே அது ஒரு சொல் தோற்றம் தான். எனவே சுத்தமான என்பதற்குரிய சொல் கிரேக்க மொழியில் பரிசுத்தமாக்கப்பட்ட என்ற அர்த்தத்திலும், எபிரேய பாஷையிலோ பரிசுத்தமான என்ற அர்த்தத்திலும் உள்ளன. பரிசுத்தமான, சுத்தமான, பரிசுத்தமாக்கு ஆகியவை யாவும் ஒரே வார்த்தைதான். எனவே அது அசுத்தமான, அழுக்கடைந்த சபை அல்ல, அது பரிசுத்தமாக்கப்பட்ட, சுத்தமான சபையாகும். 10 கன்னியர் மணவாளரை சந்திக்க புறப்பட்டு போனார்கள். அதன் அர்த்தம் என்ன? இந்த சபைகள் யாவும் இல்லை. இப்பொழுது இங்கே இந்த ரோம சபையில் அல்ல, ஆனால் ஏனைய ஸ்தாபனங்களில் நிக்கோலாய் மதஸ்தினர், பாப்டிஸ்டுகள் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து பிரசங்கிக்கிறார்கள், மெத்தோடிஸ்டுகள் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து பிரசங்கிக்கிறார்கள், பிரசுபிடேரியன்கள் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து பிரசங்கிக்கிறார்கள், நசரே சபைக்காரர்கள் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து பிரசங்கிக்கிறார்கள், யாத்ரீக பரிசுத்தர் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். சரிதானே? அவர்கள் யாவருமே மணவாளரை சந்திக்க புறப்பட்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் மணவாளரை சந்திக்கும்படி தங்களுடைய பாதையில் போய்க் கொண்டிருந்தார்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். தேவனது கனம் பண்ணி இருந்தால் அப்பொழுது அவர்களையும் அவர் எடுத்துக்கொள்ள வேண்டி இருந்திருக்கும். சபை காலங்களின் செய்தியில் அதே விஷயத்தை தேவன் நம்மோடு அந்த இரவில் பிலேயாமின் ஓமையை குறித்து, அதாவது பிலேயாமின் உபதேசம் என்பதை பற்றி பேசியதை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்களா? இங்கே பிலேயாம் நின்று கொண்டிருக்கிறார். அது அருமையான மகத்தான பெரிய ஸ்தாபனமாக்கப்பட்ட தேசமாக இருந்தது. அவர்கள் தேவனை விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் பாலாக் வந்தபோது என்ன செய்தார் என்பதை பாருங்கள். சரியாக கூறினால் பிலேயாம் என்ன செய்தார் என்று பாருங்கள். பிலேயாம் இஸ்ரவேலர் தொழுது அதே தேவனுக்கு, இஸ்ரவேலருடைய தேவனுக்கு, யெகோவாவுக்கு அதே விதமான பலிகளை செலுத்தினான். அவன் ஏழு பலிபீடங்களை உண்டாக்கினான். ஏழு என்ற எண் தேவனுடைய பூர்த்தியான முழுமையான எண்ணாக இருக்கிறது. அவர் ஆறு நாட்கள் கிரியை செய்தார், ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார். ஏழு என்பது பூர்த்தியடைந்ததை குறிக்கிறது. பாருங்கள், இவ்வுலகிலே அவர் ஆறு நாட்கள் வேலை செய்தார். முதல் 2000 ஆண்டுகள் ஆன போது உலகமானது தண்ணீரால் அழிக்கப்பட்டது. இரண்டாவது 2000 ஆண்டில் கிறிஸ்து வருகிறார். இப்பொழுது இது மூன்றாவதான 2000 ஆண்டுகாலம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு 2000 ஆண்டுகளின் முடிவில் முக்கியமான ஒன்று சம்பவித்திருக்கிறது. அப்பொழுது உலகமானது மீண்டும் ஒரு தடவை அசைக்கப்படுகிறது. 6000 ஆண்டுகாலத்தில் அவர் உலகை உருவாக்கி அமைத்தார். 6000 ஆண்டுகாலம் சபையானது உலகக்கு எதிராக பாடுபடுகிறது. அதன் பிறகு 7000 ஆண்டுதான் 1000 வருட அரசாட்சி காலம் ஆகிய 1000 ஆண்டு காலமாகும். அதை இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா? இப்பொழுது சபைக்கும் கூட 7 சபைக்காலங்கள் உண்டாயிருக்கிறது. தேவன் அதுதான் சபைக்காலங்களின் முழுமையான பூர்த்தியான எண்ணாக இருக்கிறது. அவை யாவும் 7 ஆக இருக்கிறது. 7 என்ற எண் தேவனுடைய பூர்த்தியான முழுமையான எண்ணாக இருக்கிறது. 7 சபைக்காலங்கள், சிருஷ்டிப்பின் 7000 ஆண்டு காலங்கள் யாவும் 7 என்ற எண்ணில் தான் அமைந்துள்ளன. அங்கே கன்னிகைகள் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு சென்றார்கள். ஆனால் புத்தி இல்லாத கன்னியரிடம் அவர்கள் விளக்குகளில் எண்ணெய் இல்லை. ஆனால் அவர்கள் மற்ற யாவையும் உடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் சுத்தமானவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கிறிஸ்துவிலே விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் விசுவாசித்த வார்த்தையை, அதாவது தங்கள் ஸ்தாபனங்கள் அவர்களை பிரசங்கிக்க அனுமதித்த வார்த்தையை அவர்கள் பிரசங்கித்தார்கள். அவர்கள் அதை பிரசங்கித்தனர். இரண்டாம் வருகையை பற்றியும் பாவநிவாரண பலியை குறித்தும் அவர்கள் பிரசங்கித்தார்கள். அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஒரு நல்ல பேப்டிஸ்ட் வேத பண்டிதர் ஒருவரோடு எப்பொழுதாவது நீங்கள் விவாதிக்க நேர்ந்தால், நீங்கள் அவரோடு பேசும் விஷயத்தை குறித்து சரியானபடி அறிந்து வைத்திருங்கள். நெற்றிகம் நீங்கள் அப்படி செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் நீங்கள் பாருங்கள், மிகவும் நெருக்கமாக என்று மத்தேயு 24 கூறியுள்ளது. மத்தேயு 24:24 படித்து பாருங்கள். அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக இக்கடைசி நாட்களில் இரு ஆவிகளுமே மிகவும் நெருக்கமாக ஒத்து காணப்படும் என்று இயேசு கூறியுள்ளார். அது மிகவும் ஒத்திருப்பது போல் இருக்கும். அது முழுவதுமாக பெந்தேகோஸ்தையினரையும் கூட சுழன்றிட செய்துவிடும். நிச்சயமாக மத்தேயு 24:24 யாராவது எடுத்து விட்டீர்களா? எனக்கு அங்கே கிடைக்கவில்லை. சகோதரி, உங்களுக்கு கிடைத்து விட்டதா அல்லது வேறு யாருக்கும் கிடைத்ததா? மத்தேயு 24 கிடைத்ததா? பென், சரி, அதை படியுங்கள். கள்ளக்கிறிஸ்துக்கள், கள்ளத்திற்கு தரிசிகள், அங்குதான் காரியமே உள்ளது. இப்பொழுது என்ன எழும்ப போகிறது? கள்ளக்கிறிஸ்துக்கள் எழும்புவார்கள். நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று கள்ள ஜனங்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். கள்ளத்திற்கு தரிசிகளும் நான் இதுவாக இருக்கிறேன், நான் அதுவாக இருக்கிறேன் என்று கூறிக்கொள்வார்கள். அவர்கள் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் கூட ஏறக்குறைய வஞ்சிக்க பார்ப்பார்கள். அதிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட ஒரே ஒரு வழிதான் உண்டு. நீங்கள் உலக தோற்றத்துக்கு முன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தால் தான் முடியும். அது முன்னறிவினால், நீங்கள் தெரிந்து கொள்ளப்படுதலினால் உண்டாகும். உங்களுடைய பெயர் அப்பொழுது புத்தகத்தில் எழுதப்பட்டிருத்தலினால் அது உண்டாகிறது. பெரிய அடையாளங்கள். அங்கே இரு சபைகளை குறித்து பாருங்கள். ஓ, என்னால் கூடுமானால் இதை குறித்து மக்கள் கண்டுணர செய்ய என்னால் கூடுமானால் என் ஆத்மாவில் விஷயம் கொழுந்துவிட்டு எரிகிறது. இது இச்சபைகள் உண்மையான சபையைப் போலவே சுத்தமுள்ளதாகவும் பரிசுத்தமானதாகவும் உள்ளன. இவர்கள் யாவரும் கன்னியர் என்றால் அவர்களும் கன்னியர்தான், அதே போலவே சுத்தமாயிருக்கின்றனர். இரு சாராருக்கும் இடையே உள்ள ஒரே ஒரு வேறுபாடு என்னவெனில், இவர்களுக்கு விளக்கில் எண்ணெயாகிய பரிசுத்தாய் உள்ளது. பரிசுத்த ஆவியானது அங்கே இருக்குமெனில் அது பெந்தேகோஸ்தே நாளில் உண்டான அதே விதமான அக்கினியைத்தான் இங்கேயும் உண்டாக்குகிறது. ஆனால் அவர்களுக்கோ தங்கள் விளக்கில் அக்கினியோ எண்ணெயோ இல்லை. அவர்களுக்கு சபை சடங்காச்சாரம் தான் உள்ளது. முடிந்த அளவுக்கு சபையானது பார்க்க சம்பிரதாயங்களை கொண்டதாகத்தான் இருக்கிறது. அருமையான வைபவங்கள் அவர்களுக்கு உண்டு, அதற்கு எதிராக ஒன்றுமில்லை. சபையாச்சார கோட்பாடுகள் அங்கே உண்டு, அது உங்களது மனசாட்சியை கூட அசைத்திருக்கிறது. தூதர்களைப் போல பாடல்கள் பாடுதல், இதெல்லாம் அவர்களிடத்தில் உண்டாயிருக்கின்றன. உங்களால் அவர்களுடைய ஜீவியத்தின் மேல் உங்களுடைய விரலை நீட்டி குற்றம் சொல்ல முடியாது. ஆயினும் அது தவறாயிருக்கிறது. அதுவல்ல, அவர்களுடைய காரியங்கள் வார்த்தையின் ஒரு பாகமாக இருக்கிறதை இல்லாமல் முழுமையான வார்த்தையாக இல்லை. அவ்விதமான ஒரு கூட்டத்தினர் தான் எடுத்துக் கொள்ளப்படுவதில் கைவிடப்படுகிறார்கள். புரிகிறதா? இப்பொழுது கவனியுங்கள், இங்கே மோவாப் வருகிறது. நான் அதன் விஷயத்தை இப்பொழுது எடுத்துக் கொள்கிறேன், அதனால் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இதோ இங்கே மோவாப் ஒரு பெரிய ஸ்தாபனமாக இருக்கிறது. அதை நான் இங்கே ஸ்தாபனத்துக்கு சாயலாக உதாரணமாக வரைகிறேன். ஸ்தாபனம் இல்லாத சபைக்கு அடையாளமாக இஸ்ரவேலை இங்கு வரைகிறேன். இதோ இங்கே மோவாபிடம் 1, 2, 3, 4, 5, 6 மற்றும் 7 பலிபீடங்கள் இருக்கின்றன. இஸ்ரவேலும் 1, 2, 3, 4, 5, 6, 7 பலிபீடங்களை உண்டாக்கினார்கள். அது சரி, மோவாப் தான் உண்டாக்கின ஏழு பலிபீடங்களில் மேலும் 1, 2, 3, 4, 5, 6 மற்றும் 7 காளைகளை செலுத்தினது. இஸ்ரவேலும் தனது 7 பலிபீடங்கள் மேல் 1, 2, 3, 4, 5, 6 மற்றும் 7 காளையை செலுத்தினது. சரி, மோவாப் ஒரு சமயம் உண்டாயிருக்கும். அப்பொழுது மனிதனாகிய ஒருவர் கிறிஸ்து பூமியின் மேல் வருவார். அவரே சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டியாக இருப்பார். எனவே நாங்கள் 7 செலுத்தியுள்ளோம் என்று கூறினது. என்ன? பலிபீடத்தின் மேல் ஆட்டுக்குட்டிகள். இஸ்ரவேலும் அது மிகவும் சரிதான், பலிபீடத்தின் மேல் 7 ஆட்டுக்குட்டிகள் என்றது. பார்த்தீர்களா? இப்பொழுதும் ஆதியிலேயே கூட காயின் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அதன் மேல் பலி செலுத்தி தொழுது கொண்டு ஆபேல் செய்த யாவற்றையும் இவனும் செய்தான். ஓ, இதை அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் தேவனை பற்றிய வெளிப்பாடு இல்லாமல் தான் அவை யாவும் காயின் செய்தான். ஆனால் முழு சபையும் அந்த வெளிப்பாட்டின் மேல் தான் கட்டப்பட்டுள்ளது. இயேசு அவர்ணமாகவே கூறினார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்றார். இயேசு கிறிஸ்துவின் உன்னத தெய்வீக தன்மையை பற்றிய சத்தியம் ஆவிக்குரிய பிரகாரமாக வெளிப்படுத்தப்பட்டது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இப்பொழுதும் தேவன் உங்களுடைய சடங்காச்சாரங்கள், உங்களுடைய சடங்குகள் இவைகளைத்தான் மதிக்கிறார் எனில், அவைகளை செய்கிறவர்கள் மெத்தோடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பெந்தேகோஸ்தையினர் மற்றும் இன்னப்பின சபையினர் தான். அவர் உங்களிடம் அதைத்தான் செய்யும்படி எதிர்பார்க்கிறார் என்றால், அதோடு இரண்டாம் வருகையை குறித்து பிரசங்கித்தும் மற்றும் இன்னப்பின காரியங்களை பிரசங்கித்து அது முற்றிலும் வேதபூர்வமானதுதான். பாப்டிஸ்டுகளும் பிரஸ்பிடேரியன்களும் இவைகளை செய்கிறார்கள். அப்பொழுது இரு சாராரையுமே எடுத்துக்கொள்ள தேவன் கடமைப்பட்டவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார் என்று ஆகிவிடும். ஆனால் நீங்கள் பாருங்கள், வெளிப்பாடு இல்லாமல் அது அங்கே நித்திரை செய்யும் புத்தி இல்லாத கன்னிகள் இருக்கிறார்கள். இங்கே இதோ புத்தி இல்லாத கன்னிகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு ஸ்தாபனமாக ஒரு பெரிய ஜாதியாக இருக்கிறார்கள். அந்த ஒரு இரவில் நான் வாசித்த போது வார்த்தை கூறினதோ, இந்த ஜனங்கள் ஒரு ஸ்தாபனமாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் தேசத்தில் அலைந்து திரிகிறவர்களாக இருப்பார்கள், கூடாரங்களில் குடியிருப்பார்கள், தரித்திரராயும் தாழ்மையோடும் இருப்பார்கள் என்பதாகும். ஆனால் அவர்களை நீங்கள் சபிக்க முயற்சிக்க வேண்டாம், ஏனென்றால் நான் அவர்களோடு இருக்கிறேன் என்று கூறியுள்ளார். இப்பொழுது கவனியுங்கள், இவர்கள் விசுவாசித்த அதே முறையை அவர்களும் விசுவாசித்து அதே தேவனை இவர்களும் தொழுது கொண்டார்கள். பாருங்கள், ஆனால் அவர்களோடு அற்புத அடையாளங்கள் பின்தொடரவில்லை. ஆனால் இஸ்ரவேலரோடு ஒரு வெண்கல சர்பம், ஒரு அடிக்கப்பட்ட கண்மலை, ராஜாவின் ஜெயகம்பீரம், தெய்வீக சுகமளித்தல், தீர்க்கதரிசிகள், இங்கே கீழே காணப்படுகிற ஒவ்வொரு காரியமும் இருந்தது. அவர்களிடமோ இவைகள் இல்லை. அவர்களிடம் வெறும் சடங்காச்சாரம் தான் உண்டு, எண்ணெயாகிய ஆசீர்வாதம் என்று இருந்தார்கள். இதே விதமாகத்தான் நித்திரை செய்யும் புத்தி இல்லாத கண்ணிகளோடும் புத்தியுள்ள கண்ணிகளோடும் இருந்தது. அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தார்கள். ஆனால் இவர்களிடம் எண்ணெய் இருந்தது, இவர்களோ எண்ணெய் இல்லாமல் இருந்தனர். எனவே அவர்கள், நாங்களும் உங்களைப் போல நல்லவர்களாகத்தான் இருக்கிறோம் என்றார்கள். அதை பொறுத்த மட்டில் நம்பில் நல்லவர்கள் எவருமே கிடையாது. ஏன், நீங்கள் ஒரு கூட்ட உருளும் பரிசுத்தராக இருக்கின்றீர்கள் என்கிறார்கள். நல்லது, சரிதான், அது பரவாயில்லை. நம்மில் நல்லவர்கள் எவருமே இல்லை. நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாரோ. ஆனால் அதை நீங்கள் அறிந்து கொள்வதற்குரிய ஒரே வழி, சபையை சேர்ந்து கொள்வதனால் அல்ல, நல்ல விதமாக ஜீவிக்க முயற்சி செய்வதனால் அல்ல, ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனால் மட்டுமே. நான் எப்படி ஜீவிக்கிறேனோ அதன்படி அல்ல, அவர் என்னவாய் இருக்கிறார் என்பதை பொறுத்து அது. நான் என்னவாய் இருக்கிறேன் என்பதை பற்றியது அல்ல, அவர் என்னவாய் இருக்கிறார் என்பதாகத்தான் இருக்கிறது. அவருடைய கிருபையினால் நான் அவராக தேவனுடைய குமாரனாக ஆகும்படி அவர் என்னைப் போலானார். நீங்கள் இதை புரிந்து கொண்டீர்களா? இங்கே ஒரு நித்திரை செய்யும் புத்தி இல்லாத கன்னியை இருக்கிறார். இங்கே தன் விளக்கில் எண்ணெய் உடையவளாக ஒரு புத்தி உள்ள கன்னியை இருக்கிறார். இப்பொழுது திடீரென ஒரு சத்தம், இதோ மணவாளர் வந்துவிட்டார், அவரை சந்திக்க எதிர்கொண்டு போங்கள் என்று உண்டாயிற்று. அப்பொழுது அவர்கள் விழித்தெழுந்தார்கள். ஆனால் அவர்கள் விழித்தெழுந்த போது இந்த ஒரு கூட்டம் உள்ளே பிரவேசிக்க முடிந்தது. ஏனென்றால் இவர்கள் தங்கள் விளக்குகளில் எண்ணெய் உடையவளாக இருந்தார்கள். அதுவே வித்தியாசமாக இருந்தது. இன்னொரு பிரிவினரால் உள்ளே பிரவேசிக்க முடியாமல் போயிற்று. ஏனென்றால் அவர்களது விளக்கிலோ எண்ணெய் இருக்கவில்லை. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி வேண்டுதல் செய்ய திரும்பி போனார்கள். ஆனால் அவர்கள் அதற்காக போயிருக்கையில் யாவும் முடிவுற்று விட்டது. ஸ்தாபனங்களோ, நல்லது, ஒருவேளை நாங்கள் தவறாக இருக்கக்கூடும், ஒருவேளை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக தேட நாங்கள் அவரிடத்தில் திரும்பி போவது நல்லதாக இருக்கக்கூடும் என்று கூறுகின்றார்கள். அதைத்தான் அவர்கள் இப்பொழுது செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் கவனித்தீர்களா? பிரஸ்பிடேரியன்கள், ஒரு நிமிடம் ஒளிநாடாவில் பதிவு செய்வதை நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். நான் அவருடைய பெயரை குறிப்பிட விரும்பவில்லை. மனவாளர் வருகிறார். அவர்கள் இப்பொழுது எண்ணெயை விலைக்கு வாங்க முயற்சித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய வருகையானது எவ்வளவு சமீபமாயிருக்கிறது. சரி, ஜீரவர்களே, உங்களுடைய ஒளிப்பதிவை ஆரம்பித்து விடுங்கள். இப்பொழுது அதை புரிந்து கொண்டீர்களா? அவர்கள் எண்ணெயை வாங்க சென்ற பொழுது அவர்கள் இப்பொழுது அதை வாங்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து சபைகளும் ஒரு எழுப்புதலை அடைய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக திரும்பி போக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது வேத பண்டிதர் பில்லிகிரகாம் அவர்களும் கூட விசுவாசத்தை குறித்து கூறும் வருகையின் தூதன் என்று சிக்காகோவில் இருந்து வரும் பத்திரிகையில் எழுதியிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதில் அவரோ, பெந்தேகோஸ்தே அசைவை நாம் அவமதிக்கக் கூடாது என்று எழுதியிருக்கிறார். நாம் அவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட முடியாது. ஏனென்றால் மற்ற எல்லா சபைகளையும் ஒன்று சேர்த்து ஒரு வருடத்தில் அவர்கள் யாவரும் செய்திட்ட ஆத்ம ஆதாயத்தை விட பெந்தேகோஸ்தையினர் அதிகமாகவே ஆதாயப்படுத்தி இருக்கிறார்கள் என்று எழுதியுள்ளார். அது சரியாக அக்கினி பற்றியறிதலும் அது அசைத்தலும் ஒன்று திரட்டுதலும் வலையை வீசியறிந்து இழுத்தலுமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு வலையை கடலில் வீசியறிகையில் இயேசு தேவனுடைய ராஜ்யம் ஒரு மனிதன் சென்று கடலில் வலையை வீசி அதை அவன் கரைக்கு இழுத்த போது அதில் அவனுக்கு ஆமைகளும் பாம்புகளும் தவளைகளும் சர்ப்பங்களும் மற்றவர்களும் கிடைத்தன. ஆனால் அவனுக்கு சில மீனும் கிடைத்தன என்று கூறினார். பெந்தேகோஸ்தே செய்தி அதைத்தான் செய்து வருகிறது. அது பூமி முழுவதிலும் தீவிரமாக பரவுகிறது. அதை வீசியறிந்து கரைக்கு இழுக்கும் பொழுது நாம் ஆமைகளையும் நன்னீர் நண்டுகளையும் மற்ற வகையான நண்டுகளையும் தவளை குஞ்சுகளையும் நீர்நாய்களையும் நீரில் குதித்தெழும்பும் ஒரு வகை நீர் பறவைகளையும் மற்றும் உள்ளவைகளையும் நாம் அந்த மலையில் பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் அது என்னவென்றால் அங்கே சில மீன்களும் கூட இருக்கின்றன. அவைதான் எஜமான்களுக்குரியவைகளாக இருக்கின்றன. இவ்வொலிநாடா செய்தியை கேட்கும் பிரமாணத்தை மிகவும் கடுமையாக ஆசரிப்பதில் விசுவாசம் கொண்டிருக்கிற சகோதரர்கள் சிலரே அதை எரித்துவிட விரும்புகிறீர்களோ? அவர்கள் எப்பொழுது மீன்களாக மாறினார்கள்? வலையானது அவர்கள் மேல் சென்றபொழுதோ? இல்லை, அவர்கள் துவக்கத்திலேயே மீனாக இருந்தனர். அது உண்மை. உலக தோற்றத்துக்கு முன்னரே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். மற்றவைகளோ எஜமானின் உபயோகத்திற்குள் வராதவைகளாகும். அதுதான் உங்களுடைய தவளை. வலையிலிருந்து ஒரு பழைய தவளையை நீங்கள் வெளியே எடுத்து கரையில எரிந்து விட்டால் அது வாப் வாப் என்று சத்தமிட்டுக் கொண்டே தண்ணீருக்குள் மீண்டும் திரும்பிவிடும். அங்கே அந்த வயதான நன்றி உட்கார்ந்து கொண்டு ஆ அந்த கூட்டம் ஒரு உருளும் பரிசுத்தரின் கூட்டம் அது என்று சொல்லும். அது மீண்டும் தண்ணீருக்குள் திரும்பி சென்று விடுகிறது. ஆ ஆ ஆ ஆ ஆ இல்லை முடியாது என்று சொல்லிவிட்டு திரும்பவும் அது சேற்றினுள் விரைவாக தப்பி ஓடிவிடுகிறது. அது உண்மையே. வலையில் அகப்பட்ட அந்த வயதான பாம்பு சிறிது நேரம் சீறிவிட்டு அற்புதங்களின் காலம் முடிவடைந்து விட்டது என்று நான் நம்புகிறேன். வேத பண்டிதர் இன்னார் மற்றும் இன்னார் என்னிடம் கூறினார். எனவே என்னை நீங்கள் முட்டாளாக்க முடியாது என்று கூறிவிட்டு அது மீண்டும் அங்கே தண்ணீருக்குள் திரும்பி சென்று விடுகிறது. நீங்கள் பாருங்கள், பாம்பு பாம்பாகத்தான் ஆரம்பத்தில் இருந்தே இருந்து வருகிறது. தவளை தவளையாகத்தான் ஆரம்பித்தது. அந்த விதமான மக்களை பற்றி பவுலும் கூட குறிப்பிடுகையில் அவர்கள் நம்முடைய உள்ளாக இல்லாதபடியினால் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் என்று கூறினார். புரிகிறதா? சரி, அது புத்தி இல்லாத கன்னிகையாகும். புத்தி உள்ள கன்னிகை தன்னுடைய தீவட்டில் எண்ணெயை வைத்திருந்தாள். அவள் ஆயத்தமாயிருந்தாள். அவள் கொஞ்சம் எண்ணெய் வாங்க போயிருந்த பொழுது அதைத்தான் அவர்கள் இப்பொழுது செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பெரிய சுவிசேஷ சபைகள் யாவும் இம்மகத்தான காரியங்களை கண்டுகொள்ள முயற்சித்து வேதத்திற்கு திரும்பி போய் எங்களுக்கு பெந்தேகோஸ்தே ஆசீர்வாதம் தேவை என்று வேண்டுகின்றனர். அவர்கள் என்ன விதமான ஆராதனையை பெற்றுக் கொள்ளப் போகிறார்கள் என்பதை நீங்கள் நன்கு கற்பனை செய்து பார்க்கலாம். அவர்களோ அதை பெறப்போகிறதில்லை. அவர்கள் அங்கு சென்று தங்கள் மேல் பூசப்பட்ட அழகு சாதனங்களை எல்லாம் எடுத்துக் கொள்ளப் போகிறதில்லை. ஓ இல்லை, அவர்கள் தங்களுடைய சங்கங்களையும் ஸ்திரீகள் ஐக்கிய சங்கங்களையும் விட்டுவிடப் போவதில்லை. ஏசாவை போல் ஒரு கையில் உலகத்தை பற்றிக் கொண்டு இன்னொரு கையில் தேவனையும் பிடித்துக் கொள்ள முயல்கிறார்கள். அப்படி நீங்கள் செய்யவே முடியாது. ஓரக்கண் பார்வையுள்ள கிறிஸ்தவராக இருக்க முடியாது. தேவனையும் நோக்கிக் கொண்டு உலகத்தையும் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. உங்கள் முழு பார்வையும் கல்வாரியின் மேல்தான் மையம் கொண்டிருக்க வேண்டும். அங்கேதான் நிலைத்திருங்கள். அவர்கள் அங்கே திரும்பி போய் வாங்க முயன்று கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு சமீபமாக இருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எண்ணெயை வாங்க அவர்கள் போன அதே வேளையில் தான் மணவாளன் வந்து விட்டார். ஓ சகோதரன் சிக்கர் அவர்களே, நாம் சமீபமாக அங்கே இருக்கிறோம். நாம் நமது பரம வீட்டுக்கு சமீபமாகவே வந்துவிட்டோம். ஓ இக்காலைகள் ஒன்று கர்த்தரின் எக்காலம் துணிக்கும், இனி காலம் செல்லாது. காலை பொழுது நித்தியத்தில் பிரகாசமாயும் அழகாயும் விடியும். அப்பொழுது ரட்சிக்கப்பட்ட அவருடையவர்கள் ஆகாயத்துக்கு அப்பால் உள்ள தங்கள் வீட்டில் ஒன்று கூடுவர். அது எப்பேற்பட்ட நேரமாக இருக்கும்? ஆம், நித்திரை செய்யும் கன்னியர். இந்த நித்திரை செய்யும் கன்னியருக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறிந்திட நீங்கள் விரும்புகிறீர்கள். அப்படித்தானே? ஒரு காரியத்தை பற்றி நான் விளக்கிட விரும்புகிறேன். இந்த சபைக்கு என்ன சம்பவிக்க போகிறது? ஒரு பகுதி தூரம் மட்டுமே கிறிஸ்துவோடு வந்துவிட்டு கிறிஸ்துவோடு முழு தூரமும் கூட போகாத மக்களுக்கு என்ன நேரிடப் போகிறது? இப்பொழுது ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அது 2:22 என்று நான் நம்புகிறேன். வேதம் கூறியது, பவுல் தேவனுடைய ஆவி உங்களில் இராவிடில் நீங்கள் தேவனுடையவர்கள் அல்ல என்று கூறினார். அப்பொழுது நீங்கள் ஸ்தாபனத்துக்கு சொந்தமாக இருக்கிறீர்கள், தேவனுக்கு அல்ல. தேவனுடைய ஆவி உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் தேவனுடையவர்கள் அல்ல. பாருங்கள், நீங்கள் தேவனுடையவர்களாய் இருக்க தேவனுடைய ஆவியை பெற்றிருக்க வேண்டும். நிச்சயமாகவே அது சரி ஐயா. மகா உபத்திரவ காலம், அவர்கள் அதன் வழியாக நடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள். இப்பொழுது நாரணி நீதியாயிருக்கிற விஷயத்தை எடுத்துக் கொள்கிறேன். இப்பொழுது அவர்கள் புறம்பான இருளிலே தள்ளப்பட்டார்கள். அங்கே அழுகையும் புலம்பலும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும். சரி, அது மகா உபத்திரவ காலமாகும். அவ்வாறு இல்லையா? மகா உபத்திரவ காலம். இப்பொழுது இந்த உபத்திரவ காலத்திற்கு பிறகு அந்த ஜனங்கள் இப்பொழுது நீதியா இருக்கிறவர்களை பற்றி நான் மீண்டும் இங்கே எடுத்துக் கொள்ளட்டும். இப்பொழுது பாருங்கள், இங்கே ஒரு துண்டு துணி இருக்கிறது. பெண்ணானவள் அதை இவ்வாறு விரித்து வைத்து அதிலிருந்து தனக்கு ஒரு ஆடையை தயாரிக்கப் போகிறார். அவரிடத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள துணிதான் இருக்கிறது. அத்துணியின் ஒவ்வொரு பகுதியும் ஒரே விதமான துணியாகத்தான் உள்ளது. அது சரிதானே? இரு சாராருமே கன்னியர்தான், புரிகிறதா? சரி. அவர்களுக்கு கிறிஸ்துவில் விசுவாசம் இருந்தது, தேவபக்தியின் வேஷம் உண்டாயிருந்தது. அவர்கள் சபைக்கு சென்று வந்தார்கள், நல்ல காரியங்களை தர்மங்களை எல்லாம் செய்து வந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்களுடைய கிரியைகளுக்கு எதிராக குறையொன்றும் சொல்லக்கூடியதாக இல்லை. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் கூறினார். ஒவ்வொரு காலத்திலும் அதை குறித்து அவர் கூறினார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் ஆனாலும் உன்னிடத்தில் குறையுண்டு என்றார். அந்த ஸ்திரியானவள், அவள் தன் மனதில் எந்த விதமாக வாடகை தயாரிக்க விரும்புகிறாளோ அதற்கான மாதிரியை பற்றி திட்டமிட்டுக் கொள்கிறாள். அந்த மாதிரியின்படி எவ்வாறு அத்துணியை வெட்ட வேண்டும் என்பதை பற்றியும் அவள் சிந்திக்கிறாள். தான் வெட்டப்போவது என்னவா இருக்கும் என்பதையும் முன்கூட்டியே அறிந்திருக்கிறாள். சரிதானே? அவள மாதிரியை போதுமான சிறந்த பகுதி எதுவென்று எண்ணுகிறாளோ அதை அவள் எடுத்துக் கொள்கிறாள். சரிதானே? ஏனென்றால் அத்துணி முழுவதும் ஒரே விதமான துணியாகத்தான் உள்ளது. ஆனால் அவள் விரும்புகிற வண்ணமாக அத்துணியை பிரித்து இவ்விதமாய் அல்லது அந்த விதமாக பிரித்து அவள் எடுத்துக் கொள்கிறாள். அதன் பின்னர் கத்திரிக்கோலை எடுத்து அதை வெட்டி எடுத்துக் கொள்கிறாள். அத்துணியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு போக மீதியாக இருப்பதுதான் மீதியானது என்று கூறப்படுகிறது. சரி, இந்த மாதிரியானது என்னவா இருக்கிறது? அது எவ்வாறு அறிந்து கொள்ளப்பட்டது? எதிலிருந்து வெட்டி எடுக்க வேண்டும் என்று அந்த பெண்மணி தெரிந்து கொண்டாளோ அதிலிருந்து வெட்டி எடுத்துக் கொண்டாள். ஆதி முதல் அந்த மறையிலும் முன்னறிவினாலே அறிந்திருந்த தேவனானவர் உலக தோற்றத்துக்கு முன்னரே எங்கிருந்து வெட்டி எடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருந்தார். ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் உள்ள வேறுபாட்டை அவர் அறிந்தே இருந்தார். பாவிக்கும் பரிசுத்தவானுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தையும் அறிந்தே இருந்தார். அவர் வித்தியாசத்தை அறிந்திருந்தார். ஒவ்வொரு இருதயத்தின் நோக்கத்தையும் அவர் அறிந்தே இருந்தார். எனவே அவர் நம்மை உலகத்தின் தோற்றத்துக்கு முன்னரே தெரிந்து கொண்டு நமது பெயர்களை ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதினார். அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டியாக அவ்வாட்டுக்குட்டி இருந்தது. அவர் அடிக்கப்பட போவதற்கு முன்னரே நமது பெயர்களை எழுதினார். கிறிஸ்துவானவர் உலக தோற்றத்துக்கு முன்னரே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று வேதம் கூறியுள்ளது. அடிக்கப்படுவதற்கென்று அவர் ஆதியில் தெரிந்து கொள்ளப்பட்ட பொழுது அவர் யாருக்காக அடிக்கப்பட வேண்டுமோ அதற்குரிய ஜனங்களாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். அதை புரிந்து கொள்கிறீர்களா? யாவருமே கன்னியர்தான். இதோ இங்கே அந்த கொஞ்சம் மீதியாயிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வெட்டப்படுவதில் விடும் கழிவு துண்டுகள் அல்ல இவர்கள். ஓ இல்லை, அப்பெண்மணி அதை பத்திரமாக எடுத்து வைத்து வைக்கிறாள். அதை அவள் வேறு எதற்காவது உபயோகிக்க முடியும், புரிகிறதா? ஆனால் சபைக்காலத்தில் இங்கே அது உபயோகிக்கப்பட போகிறதில்லை. அங்கே வெட்டி எடுக்கப்பட்ட சபைதான் உபயோகிக்கப்படும். மீதியா இருக்கிற அவர்கள் உபத்திரவ காலத்தினுடைய செல்கிறபடியால் அவர்கள் நியாயத்திற்கு நிற்க வேண்டியுள்ளது. அதை இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா? இங்கே சபையானது பரம வீட்டிற்கு போகின்றது. அது பரம வீட்டிற்கு போகிறது. இதோ இங்கே மீதியாக விடப்பட்டிருக்கிற மீதியா இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இங்கேதான் சியோன் மலையின் மேல் இருக்கிற யூதர்களாகிய 144,000 பேர்கள் இருக்கிறார்கள். அது மூன்று வித்தியாசமான மனவாட்டிகள் அல்ல, அதுதானே மனவாட்டி. அடுத்து மீதியா இருக்கிறவர்கள் 144,000 பேர்கள். சரியாக அதுதான். யோவான் அங்கே பரிசுத்த ஆவியின் உணவை தவிர வேறு எதையும் புசித்துக் கொண்டிருக்கவில்லை. எனவே அவன் சரியான நிலையில் தான் இருந்தான் என்றும் அவனிடத்தில் எவ்வித தவறும் காணப்படவில்லை என்றும் நான் கருதுகிறேன், புரிகிறதா? அவர்கள் அதோ அங்கே இருக்கிறார்கள். காலத்தின் இறுதியிலே பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்திருப்பார்கள் என்று வேதம் கூறுவதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? பவுல் அவ்வாறு கூறினான். நாம் இப்பொழுது தானியேலின் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அங்கு வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பை பற்றி பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருந்தும் அந்த காட்சியை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் நான் தானியேலின் புத்தகத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அது அதே காரியம்தான். தானியேல் 7 நாம் இங்கே அந்த மகத்தான வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பை பற்றி புரிந்து கொள்வோம். நாம் தானியேலின் புத்தகம் 7:8 இருந்து துவங்குவோம். And I considered the horn. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கிடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்திர கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இப்பொழுது அங்கே நாம் ரோமாபுரியை காண்கிறோம் என்பதை நாம் அறிவோம், புரிகிறதா? இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும். இப்பொழுது நினைவிருக்கட்டும், இந்த கொம்பு ஒரு கிரீடத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. அது ஒரு தந்திரமான காரியமாக இருந்தது. ஏனைய கொம்புகள் மிருகங்களை பின்பற்றின. இந்த கொம்பு ஒரு தந்திரமான மனிதராகும். அஞ்ஞான மார்க்கத்திற்கு பதிலாக அது போப்பாகும். நீங்கள் பாருங்கள், பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. இப்பொழுது 9 கவனியுங்கள். நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. புறஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் முடிவுற்றது. தீர்க்கதரிசி பேசுகிறான். இப்பொழுது நினைவிருக்கட்டும், நாம் பேசிக் கொண்டிருக்கிற நம்முடைய வரலாற்றின் மூலம் தீர்க்கதரிசி முன்வைத்த காரியங்கள் எல்லாம் இந்நாள் வரை நிறைவேறி இருக்கிறதை நாம் அறிவோம். சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசு உள்ளவர் வீச்சிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அந்நிரவில் நாம் பார்த்த தரிசனத்தில் அது யார் என்று பார்த்தோம். அது இயேசுதான். அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதில் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. அக்கினி நதி அவர் சன்னதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. ஆயிரம் ஆயிரம் பேர் அவரை சேவித்தார். இதோ அவரோடு திரும்பி வருகிற சபையை அங்கே காண்கிறோம். பாருங்கள், கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். மணவாட்டி அவருடன் வருகிறாள், மற்றும் உலகில் மீதி உள்ளவர்களுமே. நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது நான் பார்த்தேன், நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுக்களை பேசின நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினி கோப்பு கொடுக்கப்பட்டது. நான் குறிப்பிடுவது மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ என்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது. நான் பொருட்படுத்தி கூறுவதோ, ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமும் ஆகும் மட்டும் அவைகள் உயிரோடு இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது.
The judgment was set and the books were opened.
நியாய சங்கமானது அமர்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. அப்பொழுதுதான் மணவாட்டி திரும்பி வந்து நியாய தீர்ப்பில் அமர்ந்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட சபையானது அந்த மூன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு எடுத்துக் கொள்ளப்பட்ட சபையானது திரும்பி வருகிறது. அதற்கு பிறகு வெளிப்படுத்தின விசேஷம் அதை பற்றி கூறுகிறது. மரணமடைந்த மற்றவர்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடிவளவும் உயிரடையவில்லை. உங்கள் எத்தனை பேர் அதை வாசித்துள்ளீர்கள்? அநேகமர்கள் வாசித்துள்ளோம். ஆயிரம் வருஷம் முடிவளவும் உயிரடையவில்லை. இயேசு மணவாட்டியோடு திரும்பி வருகிறார். யாவும் மூன்று என்ற எண்ணில் காணப்படுகின்றன என்று நான் கூறியதை நினைவில் கொள்ளுங்கள். அவருடைய வருகை மூன்று முறைகள். முதல் தடவை அவர் தனது மணவாட்டியை மீட்க வந்தார். இரண்டாவது தடவை அவர் தன் மணவாட்டியை எடுத்துக்கொண்டு போக வருகிறார். அது ஒரு காதல் விவகாரத்தை போன்றே உள்ளது. அவர்தானே ரகசியமாக வந்து அவளை இரவு நேரத்தில் திருடிக்கொண்டு உலகை விட்டு எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார். அவரை நாம் ஆகாயத்தில் சந்திப்போம். அது கர்த்தருடைய ரகசிய வருகையாயிருக்கிறது. இரண்டாவது தடவை அவர் வருவது தன் மணவாட்டியை பெற்றுக் கொள்ளத்தான். முதலாவது தடவை அவர் அவளை மீட்டுக் கொள்ள வந்தார். இரண்டாவது தடவை அவளை பெற்றுக் கொள்ள வருகிறார். மூன்றாவது முறையோ ராஜாவும் ராணியுமாக வருகிறார்கள். அவர் இங்கே தேசங்களின் மேல் நியாய தீர்ப்பு கர திரும்பி வருகிறார். பவுலோ, உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்குண்டானால் நீதிமன்றத்திற்கு போக துணிகிறது என்ன? அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? பரிசுத்தமான உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியிறா என்று கூறினான். இங்கே நியாய தீர்ப்பானது கிறிஸ்துவனிடமும் அவர்களுடைய இடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள்தான் விசாரணை குண்டில் ஏற்றி விசாரிக்கிற வழக்கறிஞர்கள் ஆவார். அவரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இங்கே வழக்கறிஞராக மனவாட்டி இருக்கிறாள். இங்கே இவைகள் வருகின்றன. புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புத்தகம் என்ற மற்றொரு புத்தகமும் திறக்கப்பட்டது. முதல் புத்தகம் புறம்பே தள்ளப்பட்ட பாவியை பற்றிய புத்தகமாகும். சரி, அவன் துவக்கத்திலேயே ஆக்கிரைக்குள்ளாக்கப்பட்டவனாக இருக்கிறான். அவர்கள் தான் வெள்ளாடுகள். அவனுக்கு ஒரு வாய்ப்பில்லை. பாருங்கள், அவன் துவக்கத்திலேயே ஒரு பாவியாகத்தான் இருக்கிறான். சரி, எனவே இப்பொழுது அவன் புறம்பே தள்ளப்படுகிறான். செம்மறியாடுகள் வெள்ளாடுகளோ நியாயத்திற்குள் இருக்கின்றன. அவைகள் நியாயந்தீர்க்கப்பட வேண்டும். பரிசுத்தவான்கள் அவர்களை நியாயந்தீர்க்க வேண்டும். தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஒரு அஞ்ஞானி தூர தேசத்தில் இருக்கையில் அங்குள்ள அஞ்ஞானிகளுக்கு செய்தியை கொண்டு செல்வதற்கு பதிலாக நாமோ இங்கே அமெரிக்காவில் 8-10 மில்லியன் டாலர்கள் மதிப்பில் ஆலயங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை அதற்காக பொறுப்பாளியாக்கப் போகிறார். ஆனால் அவர்களையோ தப்புவிக்கப் போகிறார். நிச்சயமாக தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. இங்குள்ள நீங்கள் இதை இதற்கு முன்பு அறிந்திருக்காவிடில் நீங்கள் பொறுப்பாளியாக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்பொழுது பொறுப்புள்ளவர்களாயிருக்கிறீர்கள். உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் யாவரும் பொறுப்புள்ளவர்களாயிருக்கிறீர்கள். நாம் செய்தியை கொண்டு செல்ல பொறுப்புள்ளவர்களாயிருக்கிறோம். நீங்கள் அதற்கு செவி கொடுப்பீர்களா அல்லது இல்லையா என்பதற்கு நீங்களே பொறுப்புள்ளவர்களாயிருக்கிறீர்கள். அஞ்ஞானிகள் எழும்புவார்கள். அந்த ஜனங்கள் அங்கே ஒரு கோவிலை கட்டி தொடுகிறார்கள். அவர்களுக்கு அதைவிட மேலாக ஒன்றுமே தெரியாது. அவர்களுக்கு தேவனை பற்றி ஒன்றுமே தெரியாது. தேவனோ அநீதி உள்ளவர் அல்ல. அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்காவிடில் அவர்களை தேவன் ஆக்கிரமிப்புள்ளாக்க மாட்டார். அவர்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படும். எனவே சபையில் ஒவ்வொரு சபைக்காலத்திலும் எபேசு சபைக்காலம் முதற்கொண்டு இங்கே இந்த சபைக்காலம் வரையிலும் செய்தியானது கிறிஸ்துவின் உண்மையான செய்தியானது. அது ஆதியில் இருந்ததைப் போலவே பரிசுத்த ஆவியில் அபிஷேகம், வல்லமை, உயிர்த்தெழுதல், அந்நிய பாஷைகளில் பேசுதல், அந்நிய பாஷைகளில் பேசுதலுக்கு வியாக்காரம் அளித்தல், சுகமளிக்கும் மரங்கள், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம், மற்றும் அவர் போதித்த அந்த எல்லா காரியங்களையும் பெற்றிருக்கும் மனவாட்டியில் உள்ள ஒவ்வொருவரும் வழக்கறிஞராக இருப்பார்கள். இதோ இங்கே ஒருவருடைய வழக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இன்னென்ன இடத்தில் உனக்கு ஒரு கூட்டம் உண்டாயிருந்தது, நீ அவரிடம் கூறினாயா என்று கேட்கப்படுகிறது. இப்பொழுது வழக்கறிஞர் கூறுகிறார், ஆம் நான் அவருக்கு சொன்னேன் என்று கூறப்படுகிறது. அது புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது, அதை நீங்கள் மறுக்க முடியாது. நம்முடைய எண்ணங்கள் கூட அங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளது, புரிகிறதா? அதை நீங்கள் மறுதளிக்க முடியாது. ஆம், ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று நான் அவருக்கு கூறினேன் என்று பதிலளிக்கிறார். அங்கே ஜெஃபர்சன் வில்லில் உள்ள கூடாரத்தில் தானே? ஆம் ஐயா, நான் அதை அறிவேன் என்று பதில் வருகிறது. ஆம், இங்கே இப்புத்தகத்தில் அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்பதை பற்றி நீ கூறியவைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவர்கள் வேத வாக்கியங்களை எல்லாம் ஆராய்ந்து அது சரிதான் என்பதை கண்டுகொண்டனர், ஆனாலும் அதை செய்யவில்லை. அப்பொழுது அக்கிரமசைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை நான் அறியேன் என்பார். அங்கேதான் அவர் வெள்ளாடுகளை செம்மறியாடுகளை விட்டு பிரிக்கிறார். நீங்கள் பாருங்கள், செம்மறியாடுகளை தனது வலப்பக்கமாகவும் வெள்ளாடுகளை தனது இடப்பக்கமாகவும் நிறுத்துகிறார். அங்கே நீங்கள் அந்த மூன்று விதமான பிரிவினரையும் மீண்டும் காணலாம். ஆனால் மனவாட்டியாகி இந்த வகுப்பினர் ஒருபோதும் அந்த வகுப்பினராக இருக்க முடியாது. நீங்கள் கவனியுங்கள், அப்பொழுது மனவாட்டியானவளோ அவரோடு ஆலயத்தில் இருக்கிறார். ஏனையோ பாடுபட்டு தங்களுடைய மகிமையை ராஜ்யத்தினுள் கொண்டு வருகிறார்கள். ஆனால் மனவாட்டியோ மனவாளனோடு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறார். மற்றவர்களுக்கோ கீழே இங்கே உள்ள இவர்களைப் போல ஒருபோதும் வங்கிட்டு அளிக்கப்பட மாட்டார். அவர்கள் பணிவிடை செய்வார்கள், அவர்கள் புறம்பே தள்ளப்படுவதில்லை. ஏனென்றால் செம்மறியாடுகளாகி அவர்களை அவர் வெள்ளாடுகளில் இருந்து வேறு பிரித்து விட்டார். ஆனால் வெள்ளாட்டுக்கோ அதை பற்றிய அறிவே இல்லை, அதை பற்றி அது அக்கறை கொள்ளவில்லை. அவன் ஒரு வெள்ளாடாக இருந்தான், வெள்ளாடு என்ற நிலையை பற்றி திருப்தி கொண்டிருக்கிறான். எனவே ஒரு வெள்ளாடாகவே அவன் மறிக்கிறான், அதுவே அவர் முடிவாகும், அவ்வளவுதான். பாருங்கள், ஆனால் செம்மறியாடோ அவனுக்கு இருக்கும் என்றால், அதாவது தேவன் அதை பிடித்துக் கொள்வாரானால், அதாவது நான் தேவனை பற்றி ஒன்றும் கேள்விப்பட்டிருந்த தேவனற்ற அந்த அஞ்ஞானிகளோடு நின்று கொண்டிருந்தேன். எனவே நீங்கள் வந்து மக்களுக்கு இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் நானும் அங்கே நின்றாக வேண்டும். அண்மையில் தேவன் எனக்கு கொடுத்த அந்த மகத்தான மறுபடுத்தலில் நான் இந்த ஜனங்களோடு நிற்க வேண்டியிருந்தது. நான் அவர்களுக்காக பொறுப்புள்ளவனாக இருப்பேன் என்று கூறினது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? லட்சக்கணக்கான மக்கள் அங்கே நின்று கொண்டிருப்பதை நான் கண்டு அவர்கள் யாவரும் பிரணாம் குடும்பத்தை சேர்ந்தவர்களா என்று கேட்டேன். அப்பொழுது இல்லை, அவர்களும் ஊழியத்தில் ஆதாயப்படுத்தப்பட்டவர்கள் என்று பதில் வந்தது. அதன் பின்னர் நான் இயேசுவை காண வேண்டும் என்று கூறினேன். அப்பொழுது அவரோ, அதற்கு இன்னும் சமயம் வரவில்லை, அவர் வருவதற்கு முன்னர் ஒரு சமயம் உண்டாயிருக்கும் என்றார். ஆனால் அவர் முதலில் உன்னிடம் வருவார், அப்பொழுது நீ பிரசங்கித்த வார்த்தையின்படியே நியாயந்திருக்கப்படுவாய். அவர்கள் அதன் பேரில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் கூறினார். அப்பொழுது நான், எல்லோரும் அங்கே நின்றாக வேண்டுமோ, பவுலும் கூட அங்கே நின்றாக வேண்டுமோ என்று கேட்டேன். அதற்கு அவர், ஆம், பவுல் தான் யாருக்கு பிரசங்கித்தாரோ அவர்களோடு கூட அவர் நின்றாக வேண்டும் என்று கூறினார். அப்பொழுது நான், பவுல் பிரசங்கித்த அதே செய்தியைத்தான் நானும் பிரசங்கித்தேன் என்றேன். அப்பொழுது லட்சக்கணக்கானோர் தங்களுடைய கரங்களை உயர்த்தி அதன் பேரில் தான் நாங்களும் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறோம் என்றார்கள். அங்குதான் காரியமே உள்ளது, நீங்கள் பாருங்கள். ஆம், மேலும் பின்பு நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து புசிக்கவும் குடிக்கவும் கூடியதான ஒரு சரீரத்தை அடைய பூமிக்கு திரும்பி போவோம், பின்பு முடிவில்லாத காலங்களாக ஒன்று சேர்ந்து வாழ்வோம் என்று கூறப்பட்டது. அதுவே கர்த்தருடைய வருகையாயிருக்கிறது. சரிதான். இப்பொழுது இன்னும் ஒரு நிமிடம், இப்பொழுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடித்தாக வேண்டும், ஏனென்றால் கிட்டத்தட்ட நேரமாகிவிட்டது. நம்முடைய சகோதரன் ஞானஸ்தான ஆராதனைக்கோ அல்லது அவர் உபயோகிப்பதற்காக வேறெந்த காரியத்திற்கான நேரமாக இருக்கிறது. சரி, இப்பொழுது இந்த சபையின் காலத்தில், ஓ, இங்கே மிகவும் அழகான காரியம் ஒன்று இருக்கிறது, நான் இதை மிகவும் விரும்புகிறேன். இச்சபை காலங்களில் ஏறத்தாழ ஒன்றையொன்று ஒத்தது போல் கிரியை செய்து வந்த இரு வித்தியாசமான ஆவிகள் இங்கே இந்த காலம் வரையிலும் இருந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் ஒன்று ஸ்தாபனம், மற்றொன்று பரிசுத்த ஆவியாகும். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மஞ்சிக்கத்தக்கதாக அது மிகவும் நெருக்கமாக காணப்படும் என்று கூறினார். இவ்விரண்டு ஆவிகளும் எதிர்வரும் நியாயத்திற்புக்கென தமது ஜனங்களை ஆயத்தப்படுத்தி வருகின்றன. சாத்தான் தன் ஜனங்களுக்கு கிறிஸ்துவை காட்டிலும் கூடுதலான ஜனங்களை உடையவனாக இருப்பார் என்று வாக்களித்தார். அவன் அதை பெற்றிருக்கிறான். இப்பொழுது இதை உண்மையாகவே மிகவும் கவனமாக கவனித்து பாருங்கள். மக்களை அடையாளப்படுத்தும்படி இது உண்மையானதை விட அதிகமாக இருக்கிறது. அநேகர் ஏவாளைப் போல் இருக்கிறார்கள். வஞ்சிக்கப்படத்தக்கதாக ஏவாள் நீண்ட நேரம் நின்று விட்டாள். அவள் அவ்வாறு நின்றிருக்காவிடில் வஞ்சிக்கப்படுதலே இருந்திருக்காது. ஆனால் ஏவாளோ நின்று விட்டாள். அவள் அவ்வாறு நின்று விட்ட போது அங்கேதான் அவள் வஞ்சிக்கப்பட்டாள். தொடர்ந்து நிலை நிற்பதற்கு பதிலாக இப்பொழுது நான் கூறுவதை கவனமாக கேட்கிறீர்களா? கவனியுங்கள். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதன் காரணம் என்னவெனில், நீங்கள் அதை நிச்சயமாகவே புரிந்து கொண்டீர்கள் என்று நான் அறிந்து கொள்ளும்படியாக அதை நாம் சேர்ந்து சொல்வோமாக. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதன் காரணம் என்னவெனில், அவள் ஒருபோது முழுமையாக தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளவில்லை. சாத்தான் தேவனுடைய வார்த்தையை அவளிடத்தில் மேற்கோள் காட்டினான். ஆனால் அவன் எல்லா சத்தியத்தையும் அவளிடம் கூறவில்லை. அவனுடைய ஸ்தாபனமும் அவ்வாறுதான் செய்து வருகிறது, புரிகிறதா? ஆனால் அவள் வார்த்தையின் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொள்ளத்தக்கதாக அதிக நேரம் அங்கே நின்று விட்டாள். அவள் வார்த்தையை முழுமையாக எடுத்துக் கொள்ளவில்லை. நித்திரை செய்யும் புத்தி இல்லாத கன்னியரை பொறுத்தமட்டிலும் காரியமானது இவ்வாறுதான் உள்ளது. அவர்கள் வார்த்தையை முழுமையாக எடுத்துக் கொள்ளாமல் ஒரு பகுதியை மட்டுமே எடுத்துக் கொள்ளத்தக்கதாக நீண்ட நேரம் தங்கிவிட்டார்கள். வஞ்சிக்கப்பட்ட சபையானது வார்த்தையின் முழுமையும் ஏற்றுக்கொள்ளாமல் வார்த்தையின் பாகத்தை மட்டும் எடுத்துக் கொள்ளத்தக்கதாகத்தான் நீண்ட நேரம் தங்கிவிட்டார்கள். அவர்கள் அதை குறித்து உண்மையும் உத்தவமாயிருந்தனர். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள், வேதமோ அவள் வஞ்சிக்கப்பட்டாள் என்றே உரைத்துள்ளது. ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. ஆதாம் தான் தவறு செய்வதை நன்கு அறிந்தே இருந்தான். ஆனால் அவன் மனைவியோ தான் செய்கிறதை செய்துவிட்ட விலக்கப்பட்ட அதை செய்யுமாறு அவனையும் தூண்டினாள். ஏன், அவன் ஒரு மனிதனாயிருந்தான், அவனுக்கு அது அவ்வாறு இருந்தது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், பாருங்கள், அவன் தான் தவறெடுப்பதை அறிந்திருந்தான். ஆனால் ஏவாள் தான் சரியானதை செய்து கொண்டிருந்ததாக எண்ணிக்கொண்டாள். ஓ, உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? எனவேதான் பவுல் ஒரு ஸ்திரியானவள் ஒருபோதும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கூடாது என்று கூறினார். ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டாள். உபதேச மண்டபம் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதியாயிருக்க வேண்டும். புரிகிறதா? எண்ணத்தினாலெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மிருதலுக்குட்பட்டாள். அப்படி இருந்தும் அவள் இழக்கப்பட்டு போக மாட்டாள். தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்திலும் நிலை கொண்டிருந்தாள். பிள்ளை பெற்றினாலே அவளுக்கு ஒரு கணவன் இருந்தால் ரட்சிக்கப்படுவாள் என்றே கூறினான். ஆனால் ஒருபொழுதும் ஸ்திரியானவளை உபதேசம் பண்ணவோ அதிகாரம் செலுத்தவோ அனுமதிக்காதீர்கள். அப்படி செய்யக்கூடாது என்று பவுல் கூறினான். புரிகிறதா? கர்த்தருடைய சிந்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன் என்றே அவன் கூறினான். ஏன், தீர்க்கதரிசிகள் அங்கே நாங்கள் பிரசங்கித்தாக வேண்டும் என்று தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார்களே என்று அவர்கள் கூறினர். அவன், என்ன, தேவ வசனம் உங்களிடத்திலிருந்தா புறப்பட்டது? அது உங்களிடத்திற்கு மாத்திரமா வந்தது? ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவர்கள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கணவன் என்று கூறினான். புரிகிறதா? அது உண்மை. அவன் எதை குறித்து பேசிக் கொண்டிருந்தான் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனால் ஒருவன் அறியாதவனாயிருந்தால் அறியாதவனாயிருக்கட்டும், அவ்வளவுதான். அவன் செவி கொடுக்க மனமில்லாதவனாயின் அவனை போக விடுங்கள். அவன் சரியாக அந்த அருவி அரித்த படுகொழியில் போய் விடுவதற்கு போய் கொண்டிருக்கிறான். பாருங்கள், அவன் அதற்கு நேராக போகட்டும் என்றான். ஆனால் அங்கே அந்த இரண்டு ஆவிகள் உள்ளன. காரணம், காவல்துறை படையில் அவர்கள் பெண்களை சேர்த்து வீதிகளில் நிறுத்தி வைக்கிறார்களே, அதை போல அந்த தாய்மார்களை வீதிகளிலே அவ்வாறு நிறுத்தி இருப்பது அமெரிக்க கொடிக்கு மிகுந்த இழுக்காகும். ஆயிரக்கணக்கான புருஷர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது. ஏன், இது ஒரு ஸ்திரீயின் தேசமாயிருக்கிறது. இது ஒரு ஸ்திரீயினுடைய ஸ்தலமாய் உள்ளது. ஒரு பெண்ணானவள் ஆதிக்கத்துக்கு வருவாள், அது ஸ்திரீயை வழிபடும் தேசம். அது கத்தோலிக்க மதத்தின் கோட்பாடு பற்றியதில் ஆவியாயிருந்தது. ஒரு ஸ்திரீயை கடவுளாக வழிபட வைத்துள்ளது. இங்கே அது, அதாவது அது அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறது. அது உருவாகி வருவதை நீங்கள் காணவில்லையா? ஒரு மனைவியை, உண்மையான மனைவியை காட்டிலும் இனிமையான வேறதையும் ஒரு மனிதனுக்கு தேவன் அளித்திருக்க முடியாது. ஆனால் அவளோ அதை தாண்டி எதையும் பெற்றுக் கொள்ளும் போது அவள் இழக்கப்படுகிறாள். அது முற்றிலும் உண்மையே. தேவன் ஒருபோதும் பெண்கள் இந்த மாதிரி இடங்களில் வேலை செய்யவும் இந்த மாதிரியான காரியங்களை செய்யவும் நோக்கம் கொள்ளவில்லை. இந்த பெண்மணிகள் பிள்ளைகளை பெற்று அவர்களை வளர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் யாவரும் ஒவ்வொருவரும் சிறு சிறு பிரசங்கிகள் ஆவார்கள். ஆனால் அவர்களுக்கென சொந்தமாக மேய்க்கத்தக்க மந்தையானது அவர்கள் வீடுதோறும் இருக்கின்றன. அதுதான் அவர்களின் பிள்ளைகளை வளர்த்தலாகும். சரி, இப்பொழுது இரு ஆவிகள் ஏறத்தாழ ஒத்திருக்குமா போல் இருக்கின்றன. ஏவாள் வார்த்தையை ஒத்திருந்த சாத்தான் சொன்னவைகளை நம்பினாள். சாத்தான் அவன் தேவன் கூறியுள்ளார் என்றான். தேவன் கூறியுள்ளார், சரிதான், தேவன் கூறியுள்ளார், தேவன் கூறியுள்ளார். ஆனால் ஓ, நாம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றால் நிச்சயமாக தேவன் நம்மை ஆக்கிரிக்குள்ளாக்க மாட்டார். அப்படி ஞானஸ்தானம் பெறுதல் நன்றாய் இருக்கவில்லையா என்று கூறுகிறார்கள். நீங்கள் அசுத்தமான மாய்மாலக்காரராயிற்று. ஆமையா, தேவன் ஒருபோதும் அதை கூறவே இல்லை. எந்த வகையிலும் அவ்வகையான ஒரு காரியம் இல்லை, அது மறித்ததாய் உள்ளது. அவ்விதமான காரியம் ஒன்றுமில்லை. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமம் என்று ஒரு நாமம் எங்கே இருக்கிறது என்பதை எனக்கு கூறுங்கள் பார்க்கலாம். அவ்விதமான ஒரு நாமம் இல்லவே இல்லை. அப்படிப்பட்டது மறித்ததாயிருக்கிறது. அது எங்கே இருந்து வந்தது? அது மறித்து போன சரதையின் காலத்தில் தோன்றினது. அப்படிப்பட்டது ஒன்று இல்லை. உயிரோடு இருக்கிறவன் என்ற பெயர் உனக்கு இருக்கிறது. நீ ஒரு கிறிஸ்தவ சபை என்று உன்னை அழைத்துக் கொள்ளுகிறாய். ஆயினும் நீ மறித்ததாகத்தான் இருக்கிறாய், அது உண்மை. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமம் என்ற நாமம் ஒன்று இல்லை. ஓ, நல்லது, அது மற்றதை போலவே நன்றாக இல்லையா என்கிறார்கள். அது நல்லதாக இருக்காது. பவுல் சரியாக இருக்காது என்று கூறினார். நீங்கள் விசுவாசிகளானதிலிருந்து பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அப்படிப்பட்டதொன்று ஒன்றென்று நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்று கேட்டான். வாருங்கள், வந்து மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று பவுல் கூறினான். இதை தவிர வேற எதையும் வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனே வந்து போதித்தாலும் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று பவுல் கூறியுள்ளான். அதுவே சத்தியமாக இருக்கிறது. இதை நான் கூறுவதற்கு மட்டுமே பொறுப்புள்ளவனாயிருக்கிறேன். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒளிநாடாக்களின் வாயிலாக நான் உங்களுக்கு மட்டும் கூக்குரலிடவில்லை. பாருங்கள், ஏனென்றால் அவைகள் எவ்விடமும் செல்வதை நான் அறிந்திருக்கிறேன். அதற்காகத்தான் அவை உள்ளன. சரி, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். அவள் வார்த்தையின் ஒரு பாகத்தையே கண்டாள். மோவாப் வஞ்சிக்கப்பட்டது. நித்திரை செய்த புத்தி இல்லாத கன்னியர் வஞ்சிக்கப்பட்டனர். சபையானது வஞ்சிக்கப்பட்டது. ஸ்தாபனங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றன. புரிகிறதா? வார்த்தையோடு தரித்திருங்கள், அது ஒன்றே வழி. அதோடு சரியாக தரித்திருங்கள். வார்த்தை எந்த ஒரு பாகத்தை விட்டும் அகன்று விடாதீர்கள். அதோடு தரித்திருங்கள். தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று கூறினாரோ அதில் சரியாக செல்லுங்கள். யார் என்ன சொன்ன போதிலும் அதை பற்றி கவலைப்படாமல் தேவன் வகுத்துள்ள கோட்டில் நில்லுங்கள். நித்திரை செய்த புத்தி இல்லாத கன்னியர் தங்களுடைய ஸ்தானத்தை இழந்தனர். அதை நாம் அறிவோம். அவள் நியாயத்திற்கு எழுந்து வருவாள். அவள் சத்தியத்தை எப்பொழுதாவது கேட்டிருந்தால் அவள் ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறாள். அது சரிதான். இயேசுவை எங்கே நீங்கள் விட்டுவிட்டீர்களோ அவ்விடத்தை தவிர வேறெங்கும் அவரை காண முடியாது. யூதாஸ் எழும்பி வரக்கூடும். நினைவில் கொள்ளுங்கள், நித்திரை செய்த புத்தி இல்லாத கன்னியர் அவர்கள் பிசாசினால் ஊக்குவிக்கப்பட்டிருக்க கூடுமா என நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக அப்படித்தான். இன்னமும் பரிசுத்தமாக வாழ்கிறார்களா என்று கேட்கலாம். ஆமையா, யூதாசும் அவ்வாறு வாழ்ந்தான். அவன் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தெய்வீக சுகமனத்தினை பிரசங்கித்து பிசாசுகளை துரத்தினவனாக இருந்தான். ஏனையோர் இருந்ததைப் போலவே அவனும் ஏறத்தாழ் அவ்வாறே காணப்பட்டான். ஆனால் பெந்தேகோஸ்தே வந்தபொழுது அவன் தன்னுடைய சுயரூபத்தை காண்பித்தான். அவன் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளவே இல்லை. அவன் துணிந்து நின்று கர்த்தராகிய இயேசுவை மறுதளித்தான். சபைகளும் சரியாக அதையே செய்தனர். பெந்தேகோஸ்து ஆசீர்வாதத்தை பெறும் வேலை வந்தபோது அவர்கள் அதிலிருந்து விலகி போய்விட்டார்கள். ஓ சபையோரே, இதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? ஓ இப்பொழுது இன்றிரவில் அந்த மகத்தான தலைக்கல். ஆனால் இன்னும் ஒரு நிமிடம், இங்கே நமக்கு இன்னும் சற்று நேரம் உள்ளது என்று நான் எண்ணுகிறேன். வேறொரு காரியத்தையும் நான் எடுத்துக் கூற விரும்புகிறேன். நான் மிருகத்தின் முத்திரையை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மிருகத்தின் முத்திரை. நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரத்தை ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13:15. அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை அங்கே வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 13:15. சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது அது என்னவெனில் புராட்டஸ்டன்ட் சபைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அவருக்கு வல்லமை இருந்தது. ஏனென்றால் அவர்கள் ஒரு சொரூபத்தை உண்டாக்கினார்கள். புராட்டஸ்டன்ட் சபைகள் உண்டாக்கின. சபைகளின் ஆலோசனை சங்கம் மூலமாக புராட்டஸ்டன்ட் ஐக்கியம் யாவும் இணைக்கப்படுவதற்கான ஒரு ஸ்தானத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. உலகில் உள்ள சபைகள் யாவுக்குமான ஒருங்கிணைப்பான அந்த மகத்தான கட்டிடத்தை பற்றி எத்தனை பேர் படித்து அறிந்திருக்கிறீர்கள்? நிச்சயமாக பாருங்கள், ஐக்கிய நாடுகள் சபையைப் போலவே அதுவும் அங்கே எழும்பியுள்ளது. அவர்கள் யாவரும், அவர்கள் ஒவ்வொருவரும் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையினரும் கூட அங்கே இணைந்து விட்டனர். அவர்கள் அங்கே கூடிவிட்டார்கள். அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். பாருங்கள், நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே பொருளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்டதன்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. மீண்டும் அதே காரியத்தை நிச்சயமாகவே செய்கிறார்கள். ஏறத்தாழ தங்களுடைய சுவிசேஷ ஊழிய நிலையே மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அங்குதான் காரியமே உள்ளது. இஸ்ரவேலர் ஏனைய ஜாதிகளுக்கு ராஜாக்கள் இருந்ததை பார்த்து எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று கேட்டது போல் உலகத்தாரை போலாக விரும்பி தாங்கள் பெரிதாக ஆக வேண்டும் என்று விரும்புகின்றனர். பாருங்கள், மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. மிருகத்தின் சொரூபம், அதாவது புராட்டஸ்டன்ட் ஸ்தாபனங்கள், கத்தோலிக்கம் அல்ல. இது அமெரிக்காவில் உள்ளது. இதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். நீங்கள் பாருங்கள், ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம் அமெரிக்காவை பற்றினதாக. பூமியில் இருந்து எழும்பி வருகிற மிருகம், பாருங்கள், ஏனைய மிருகங்கள் யாவும் தண்ணீரில் இருந்து எழும்பி வருகின்றன. அதன் அர்த்தம் என்னவெனில் திரள் கூட்டமான ஜனங்கள் என்பதாகும். ஆனால் இங்கே உள்ள இந்த மிருகமோ ஒரு ஆட்டுக்குட்டியை போல ஜனங்களே இல்லாத பூமியில் இருந்து எழும்பி வருகிறது. அதற்கு இரு கொம்புகள் உண்டாயிருக்கிறது. அது ஒரு வலு சொர்பத்தை போல பேசினது. அவர்கள் மிருகத்திற்கு ஒரு சொர்பத்தை உண்டு பண்ணினார்கள். அது ஐரோப்பாவில் உண்டாயிருந்தது. அதற்கு இங்கே ஒரு சொர்பத்தை உண்டு பண்ணினார்கள். சபைகள் யாவையும் ஒன்றாக இணைத்து அவ்வாறு இந்த புராட்டஸ்டன்ட் ஐக்கியத்தை உருவாக்கி பின்பு ஏனைய அனைத்து சபைகளையும் நிர்பந்தித்து ஒன்று சேர செய்வார்கள். அப்படி சேராவிட்டால் மிருகத்தின் சொர்பத்தை அவர்கள் பெற்றிருக்காமல் விற்கவோ வாங்கவோ முடியாதபடி செய்து விடுவார்கள். இங்கே என்ன சம்பவிக்கிறது என்பதை கவனியுங்கள். அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுவாதினர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கு அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாயிருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. இது யார் என்று நாம் அறிவோம். அதுதான் ரோம சபையின் பரம்பரை குருக்களாட்சியின் போப்பாகும். நான் அங்கே போயிருந்த பொழுது நானே அவருடைய ஸ்தலத்தில் அவருடைய சிம்மாசனத்தை அது இருக்கிற வண்ணமாக கண்டேன். இங்கே கத்தோலிக்க காலத்தின் துவக்கத்தில் 3 போனிபேசை முதல் போப்பாக அவர்கள் ஏற்படுத்தி அமர வைத்த போது இருந்தபடியே அசிம்மாசனம் அங்கே உள்ளது. அதன் மேல் அங்கே வைகாரியஸ் பிலியை டிஐ என்று எழுதப்பட்டிருந்தது. அதன் அர்த்தம் என்னவெனில் தேவகுமாரனுடைய பிரதிகுரு. டிஐ தெய்வத்துவம். பாருங்கள் தேவகுமாரனுடைய பிரதிகுரு. வேறு வார்த்தைகளில் கூறினால் தேவகுமாரனை போல பூமியில் விற்றிருக்கிறார் என்பதாகும். பாருங்கள், வேதாகமத்தை கூட மாற்ற சர்வ வல்லமை படைத்தவர், விரும்பும் எதையும் மாற்றிட அதிகாரம் படைத்தவர். எனவே மரியே வாழ்க என்று போப்பு கூறும்படி கூறுவாரானால் நமக்கு மரியே வாழ்க என்று ஏற்படுத்திக் கொள்வோம். அத்துடன் முடிவு பெறுகிறது. நாம் என்னென்னதை செய்வோம் என்று போப்பு கூறினால் அதுதான் அவ்வளவுதான் என்கிறார்கள். தேவனுடைய குமாரனுக்கு பதிலாக அவருடைய ஸ்தானத்தை வகிக்கிற பிரதிகுரு என்று கூறுகிறார்கள். சமீபத்தில் அவர்களோ ஒரு புதிய கொள்கையை வெளியிட்டார்கள். அதாவது மரியாள் அடக்கம் பண்ணப்படவில்லை என்பதை உடையவர்களாக இருந்தது. மரியாளுடைய கலரை இன்னமும் அவரிடத்தில் இருக்கத்தான் செய்கிறது. அவளை எங்கே அடக்கம் செய்தார்களோ அவ்விடத்தை அடையாளம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். இல்லை, அவள் மீண்டும் உயிர்த்தெழுந்து விட்டாள் என்று போப் சொல்லிவிட்டதால் அது உண்மையே, அது அவ்வளவுதான் என்கிறார்கள். பாருங்கள், ஏனென்றால் போப் பிழையற்றவராக இருக்கிறார். பாருங்கள், அவர் தேவனுடைய குமாரனின் பிரதிகுருவாக உள்ளார். அவர் சொல்வது சரிதான் என்று நம்புகிறார்கள். இப்பொழுது எவராவது அந்த மிருகமானது யாரை குறிக்கிறது, இந்த வல்லமை எங்கிருந்து வருகிறது என்பதை அறிய விரும்பினால் வேதமோ ஞானமுள்ளவன் எண்களை கணக்கிட்டு பார்க்க கடவன் என்று கூறியுள்ளது. பரிசுத்த ஆவியின் வரங்களில் ஒன்று ஞானமாகும். பாருங்கள், ஞானமுள்ளவன் மனுஷனுடைய லக்கத்தை கணக்கு பார்க்க கடவன் என்று கூறப்பட்டுள்ளது. மிருகமானவனின் லக்கமானது 666 ஆகும். நீங்கள் அந்த பெயரை எடுத்துக்கொண்டு அதை அகர வரிசையில் ஒவ்வொரு எழுத்தாக எடுத்து, அதாவது VICO என்று அவைகளுக்கு சரியான ரோம லக்கத்தை எடுத்து பார்த்தால் அதை கூட்டுகையில் 666 தான் வருகிறது. அது சரிதான். நாம் அந்த மிருகத்திற்கு ஒரு சுரூபத்தை உண்டாக்குவோம் என்பார்கள். இந்த தேசத்தில் அவர்கள் ஒரு சுரூபத்தை உண்டாக்கிறார்கள். அதுதான் ஸ்தாபனங்களின் ஒருமித்து கூட்டு சேர்ந்த சபையின் கூட்டமைப்பாகும். நிக்கோலாய் மதத்தினர் ஒன்று சேர்ந்து தங்களை ஸ்தாபனமாக ஆக்கிக் கொண்டு விட்டனர். முடிவிலே அவர்கள் இந்த சகோதரத்துவ ஐக்கியத்தை இணைத்து கத்தோலிக்கராக ஆகாமல் ஆனால் சகோதர ஐக்கியத்தில் ஒன்றிணைந்து கம்யூனிசத்தை ஒழித்து கட்ட முயல்வார்கள். வேதம் கூறுகிறபடி தேவனுடைய ஜனங்களுக்கு அவர்கள் இழைத்த கொடுமைகளுக்காக அவர்களை பழிவாங்கவே கம்யூனிசத்தை தேவன் எழுப்பினார். அது முற்றிலும் சரியாக இருக்கிறது. அவரோ அவர்கள் சிந்திய ரத்தத்தின் நிமித்தம் பழிவாங்க அவர்கள் ஒரு மணி நேரமளவும் அந்த மிருகத்திற்கு அதிகாரம் அளித்தனர் என்றார். அந்த வாட்டிகன் நகரை அணுகுண்டோ அல்லது மற்ற எதுவுமோ தாக்குகையில் ரோம குருக்களாட்சி இது இல்லாமல் போய்விடும். உலகில் கொல்லப்பட்ட ஒவ்வொரு இரத்த சாட்சியின் ரத்தமும் அவளில் காணப்பட்டது என்று வேதம் உரைத்துள்ளது. அவள் அங்கே இருக்கிறாள். இங்கே அதற்குரிய சொரூபம் உள்ளது. அதுவே சபைகளின் கூட்டமைப்பாகும். கதவுகளை நாம் அடைத்து விடுவதற்கான வேலையானது அதிக தூரத்தில் இல்லை. அது உண்மை. அல்லது ஸ்தாபனத்தின் அடையாளத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியதாகிவிடும். நாம் வாசல்களை அடைத்து விடுவோம். அது சரிதான். அதை விட நாம் நன்கறிவோம். இப்பொழுது இன்னும் அடுத்த சில நிமிடங்களில் நாம் இங்கிருந்து கடந்து செல்லும் முன்னர் நெருக்கடியின் கடைசி பாகத்தை கவனிக்க நான் விரும்புகிறேன். இப்பொழுது தேவனுடைய முத்திரையானது பரிசுத்த ஆவியாகும். நீங்கள் யாவரும் அதை அறிவீர்கள் அல்லவா? சரி, பரிசுத்த ஆவியே தேவனுடைய முத்திரை என்று நாம் யாவருமே அறிவோம். இப்பொழுது அதை கண்டறிய வெளிப்படுத்த விசேஷம் 9:1-4 முடிவுள்ள வசனங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் யாவருடைய ரட்சிகளிலும் முத்திரையை பெற்றிருந்தார்கள் என்பதை நீங்கள் கண்டறியலாம். 1 Corinthians 1:22 பவுல் அவர் பரிசுத்த ஆவியினால் நம்மை மீட்கும் நாள் வரை முத்திரைத்துள்ளார் என்றான். எபேசியர் 4:30 பவுல் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று கூறியுள்ளார். அந்த தூதனானவர் வந்து அவ்வாறு அவர்களுடைய ரட்சியில் முத்திரையிடுகிறார். அவர் வந்து உங்கள் ரட்சிகளில் ஒரு பொட்டு போன்ற ஒன்றை இடுவார் என்று அர்த்தமல்ல. உங்களுடைய நெற்றி உங்களுக்கு கிடைக்கும் வெளிப்படுத்தலாகும். பாருங்கள், உங்களுடைய கரமானது அதை குறித்து நீங்கள் கிரியை செய்வதை குறிக்கிறது. பாருங்கள், அது ஒரு ஆவிக்குரிய அடையாளமாகும். புரிகிறதா? அவர் ஒரு பெரிய முத்திரையை எடுத்து அவ்வாறு உங்களை குத்துகிறதில்லை. ஓ இல்லை, சில ஆண்டுகளுக்கு முன்பாக NRA என்ற ஒரு நிறுவனம் ஏற்பட்ட போது அதுதான் அந்த காரியம் என்று அவர்கள் கூறினார்கள். அதை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டாம். அது ஏற்கனவே வந்துவிட்டது. நீண்ட காலத்திற்கு முன்னரே அது ஆரம்பித்து விட்டதாக வேதம் உரைத்துள்ளது. புரிகிறதா? அது உண்மை. ஆனால் அவர் முத்திரையிடப்பட்டவர்களை அடையாளமிட்டார். பாருங்கள், முதலாம் முத்திரையானது எவ்வாறு காணப்பட்டது? அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தனர். அவர்களது கிரியைகள் கிறிஸ்துவின் கிரியைகளாயிருந்தன. அவர்கள் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அவர்கள் குணமடைந்தனர். அவர்கள் எல்லா விதமான அற்புத அடையாளங்களையும் மதிசியங்களையும் செய்தனர். அவர்களுடைய எச்சிகளில் அவர் தேவனுடைய குமார் என்ற வெளிப்பாடு முத்திரையாக இடப்பட்டிருந்தது. அவர்கள் அவரோடு கிரியை செய்து கொண்டிருந்தனர். கிறிஸ்துவின் தெய்வீக தன்மை, அதுவே அதற்குரிய அடையாளமாயிருக்கிறது. நீங்களோ அவர் 3rd or 2nd ஆள் என்று கூறலாம். உங்களுக்கு இன்னும் முத்திரை கிடைக்கவில்லை, எனவே அதை விட்டுவிடுங்கள். பாருங்கள், வேதாகமத்தில் அந்த விதமான ஒன்று இல்லையாதலால் அதன் தாள்களில் இருந்து நீங்கள் முடிவடைந்து போய்விட்டீர்கள். நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், நாங்கள் பரிசுத்த திருத்துவத்தில் விசுவாசம் கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறீர்கள். நீங்கள் இப்பொழுது காகிதத்திலேயே இல்லை. பாருங்கள், ஏனென்றால் வேதத்தில் திருத்துவம் என்று ஒன்று குறிப்பிடப்படவே இல்லை. வேதத்தில் திருத்துவம் என்ற வார்த்தையை கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள், பார்க்கலாம். குமாரனுக்குள் குமாரத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. அவர் இப்பொழுது பரிசுத்த ஆவியாக உங்களை வாசம் பண்ணுகிறார். அதுவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாய் உள்ளது. அது தேவன்தான். பரிசுத்த ஆவியானவரே இயேசு கிறிஸ்துவின் பிதாவாக இருந்தார். இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது என்று இயேசு கூறினார். நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன், மறுபடியும் தேவனிடத்திற்கு திரும்பி போகிறேன். மீண்டும் பரிசுத்த ஆவியானவராக நான் உங்களோடு இருப்பேன். உங்களில் முடிவு வரைக்கிலும் முடிவு காலம் வரையிலும் இருப்பேன். காலம் முழுவதிலும் முடிவு பரியந்தமும் உங்களுக்குள் இருப்பேன் என்றார். நான் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். நான் செய்த கிரியைகள் யாவும் எல்லா காலங்களிலும் விளங்கும். அதுவே விசுவாசிக்குரிய அடையாளமாக காலமெல்லாம் இருக்கும். நீங்கள் போய் பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள். அப்பொழுது அவர்கள் என்னுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பார்கள். அவர்கள் விசுவாசிகளாய் இருப்பார்களேயானால் உலகத்தின் முடிவு பரியந்தமும் இந்த அடையாளங்கள் அவர்களை பின்தொடரும். நான் உலகத்தின் முடிவு பரியந்தமும் உங்களோடு இருப்பேன் என்றார். அவர் மகிமையில் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். ஒரு நாளில் அவர் திரும்பி வருவார் என்று நாம் எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதுவே தேவனுடைய முத்திரையாக உள்ளது. நாம் அதை அறிவோம். இதை நினைவில் கொள்ளுங்கள். அங்கே 144,000 யூதர்கள் மட்டுமே உத்தரவிடப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் மீதியாக இருக்கப் போகும் யூதர் கூட்டமாகும். ஆனால் இந்த புறஜாதி மனவாட்டியில் அவர்கள் 1,000-10,000 பேர்களானவர்கள் ஆவர். அவர்கள் முத்திரையிடப்பட்டவர்கள். ஏனென்றால் அவர்கள் காலங்கள் தோறும் இரத்த சாட்சிகளாக இருந்தார்கள். ஒவ்வொரு காலங்களிலும் அவர்கள் இவ்வாறு இருந்து வந்தார்கள். அவர்கள் நியாய தீர்ப்பு நாளில் எழும்புவார்கள். நியாய தீர்ப்பின் வெண்கலம் போன்ற பாதங்கள் அந்நாளில் இருக்கையில் என்ன சம்பவிக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அந்த இரத்த சாட்சிகளும் அங்கே நிற்பார்கள். அப்பொழுது ரோமர்கள் அங்கே நிற்பார்கள். அவர்களின் முன்பாக இந்த இரத்த சாட்சிகளை மரத்தில் தூக்கி எரித்தும் சிங்கத்தின் குகைகளில் தூக்கி எரிந்ததுமான நிக்கோலாய் மதத்தினர் இவர்கள். அந்த இரத்த சாட்சிகள் இவர்களுக்கு எதிராக வழக்கை எடுத்துக் கூறி அவர்கள் மேல் குற்றம் சாட்டும் வழக்கறிஞர்களாக அவர்களுடைய ஆசனத்தில் அமர்ந்திருப்பார்கள். அப்பொழுது நீதிபதியானவர் இந்த வழக்கறிஞர்களிடம், நீங்கள் அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தீர்களா என்று கேட்பார். நான் என் ஜீவனை ஒரு சிங்கத்தின் வாயில் விடும்போது அப்பொழுது என் ஜீவனை இவர்களுக்காக நான் முத்திரையிட்டேன் என்பார்கள். ஓ சகோதரனே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று இயேசு கூறியதை பற்றி பேசுகிறீர்களே. நரகமானது அவர்களுக்கு போதிய தண்டனையாயிராது. அது முற்றிலும் சரி. உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். தங்களை தாங்களே நிக்கோலாய் மதஸ்தினர் என்றும் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் என்றும் அழைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்கள் அப்படி இல்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். பார்த்தீர்களா? அங்குதான் காரியம். ஓ, என்னை ஒரு வேலை வருகிறதா இருக்கிறது. என்னை ஒரு பயங்கரமான வேலை. அது தேவன் பழிவாங்குவார். நான் பழிவாங்குவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். நான் பதில் செய்வேன் என்கிறார். ஒவ்வொரு பொல்லாங்கான கிரியைக்கும் நீதியான தீர்ப்பு உண்டு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்திருக்கிற ஒவ்வொரு கிரியையும் அல்லது உங்கள் சிந்தனையும் உங்களுக்கு எதிராக அங்கே அந்த மகத்தான காந்த ஒளிநாடாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். உங்கள் சிந்தையில் தோன்றிய ஒவ்வொரு பொல்லாத எண்ணமும் அங்கே காணப்படும். பிள்ளைகளே, மனம் திரும்புங்கள். அதிலிருந்து விடுபட ஒரே ஒரு வழி மட்டுமே உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாருங்கள். அவருடைய வாழ்வில் பட்ட அவ்வினிய 5 காயத்தினுள் நீங்கள் பிரவேசிக்கையில், அவர் சரீரத்தில் உள்ள அந்த 5 விலையேறப்பெற்ற காயங்களுக்குள் நீங்கள் பிரவேசித்து அங்கே காயத்தில் ஓடும் ரத்தத்தை நீங்கள் காண்கையில், அங்கே மறைந்து கொண்டு பிளவுண்டு இருக்கும் கண்மலையே, நான் நல்லவன் அல்ல, என்னை உள்ளே மறைத்துக் கொள்ளும் பிளவுண்ட கண்மலையே என்று கேளுங்கள். விலையேறப்பட்ட பரிசுத்தாவியின் பிரசனத்தை உணருங்கள். உங்கள் சுயத்திற்கு மறித்து கிறிஸ்துவின் சரீரத்தினுள் பிரவேசித்து எழும்பி புதிய காரியத்திற்கு உங்களை சுற்றியுள்ள புதிய உலகிற்குள் விழித்திடுங்கள். நீங்கள் முன்பு சிநேகித்திருந்த பாவங்கள் உங்கள் பின்னால் போய்விட்டன. ஓ, வருங்காலமோ நிகழ்காலமோ மரணமோ வேறெந்த ஒன்றோ உங்களை அதிலிருந்து பிரித்திடாது. உங்களுடைய மீட்பின்னால் பரிகந்தமும் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டுள்ளீர்கள். அவர் யார் என்பதை பற்றிய வெளிப்பாடு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. மரணத்தின்றி நீங்களாகி ஜீவனுக்குள் பிரவேசித்திருக்கிறீர்கள் என்பதை உங்கள் இருதயத்தில் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது உங்கள் கரத்தின் கிரியைகளை கவனியுங்கள். நீங்கள் பாருங்கள், இனிமேல் நீங்கள் திருடுவதில்லை, இனிமேல் நீங்கள் தீமை செய்வதில்லை. உங்கள் கரங்கள் எல்லா ரத்தப்பணிகளுக்கும் நீங்களாக இருக்கின்றன. அப்பொழுது நீங்கள் எழுபி நின்று சுவிசேஷத்தை பிரசங்கித்து எது சரியோ அதையே பேசி, எது சரியோ அதன்படி ஜீவித்து, எது சரியோ அதையே செய்கின்றீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருந்து ஒவ்வொரு நாளும் அற்புத அடையாளங்களை காண்பிக்கிறார். நீ என்னுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கிறேன். நீ எங்கிருந்தாலும் சரி, நான் உன்னோடு இருக்கிறேன். இருண்ட வேளைகளினூடாக எவ்விடத்தும் நான் உன்னோடு செல்வேன் என்று தேவன் உங்களோடு பேசி தெரியப்படுத்துகிறார். ஓ, என்னே ஒரு நங்கூரம். இளைப்பாறும் துறைமுகத்தில் நான் என் ஆத்துமாவை நங்கூரமிட்டுள்ளேன். இனி கொந்தளிக்கும் கடலலைகள் மேல் பயணமில்லை. ஓ, ஆழ்கடலில் புயல் கொந்தளித்தாலும் நான் என் இயேசுவில் பத்திரமாயுள்ளேன். ஏன் மரணம் கூட ரிங்காரமிட்டுக் கொண்டு இந்நாட்களில் ஒன்றில் உங்களை சுற்றி வந்து ஒரு தேனியை போல உங்கள் தலையை சுற்றி வட்டமிட்டுக் கொண்டே வரக்கூடும். அப்போது நீங்கள் மரணத்தை நோக்கி, ஓ மரணமே, உன் கூரெங்கே என்று கேட்கலாம். பின்னால் அமர்ந்திருக்கிற எனது சிறிய மகள் சாரால் அந்த ஒரு நாளில் எழுதியிருந்ததை போல், அதாவது அவள் பிரசங்கித்ததை குறிப்பிடுத்துக் கொண்டிருந்தாள். அவளும் சகோதரன் காலின்ஸ் அவர்களின் மகளும் என்றே நான் நினைக்கிறேன். நான் என்ன சொன்னேனோ அதன் பேரில் குறிப்பிடுத்திருந்தனர். நானும் சாராளின் தாயும் அவள் எழுதினவைகளை வாசித்துக் கொண்டிருந்தோம். அவளோ வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் என்பதற்கு பதிலாக புரட்சிகளின் புத்தகம் என்றே எழுதிவிட்டாள். ஆமே, அவள் கூறினார். அதாவது முடிவில் நான் மரணத்தை பற்றி கூறிய அச்சிறு கதையை நீங்கள் அறிவீர்கள். மரணத்திற்கு கொடுக்க இல்லை என்று கூறியதை கேட்டிருக்கிறீர்கள். அக்கதை கூறப்பட்ட போது நீங்கள் இங்கே இருந்தீர்களா? பாருங்கள், மரணத்திற்கு ஒரு காலத்தில் ஒரு கொடுக்கு இருந்தது. ஆனால் இந்த மனிதன் மனுஷகுமாரனா இல்லையா என்பதை பற்றி சாத்தான் அதிகம் நிச்சயம் இல்லாதவராக இருந்தான். அவன் அங்கு நிற்பதை நீங்கள் காண்பீர்கள். இயேசுவண்டை சாத்தான் வந்து, நல்லது, உம்மால் அற்புதம் செய்ய கூடுமானால், நீர் ஓர் அற்புதம் நடப்பிக்கிற நபராக இருப்பீரே, ஆனால் நான் உனக்கு கூறுவேன், அது வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. பாருங்கள், நீர் தேவனுடைய குமாரனையானால் நீர் ஒரு அற்புதம் நடப்பிப்பதை நான் காணட்டும். இப்பொழுது நீரோ பசியாயிருக்கிறீர், 40 நாட்களாக ஒன்றுமே நீர் புசிக்கவில்லை. நீர் ஏன் அந்த கல்லை அப்பமாக்கி உட்கார்ந்து புசிக்க கூடாது? நீர் அதை செய்வதை நான் பார்க்கட்டும். அப்பொழுது நீரே தேவனுடைய குமாரன் என்பதை நான் விசுவாசிப்பேன் என்று கூறினான். இயேசு அதற்கு பிரதி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று கூறினார். ஓஹோ, என்ன சாத்தான் அங்கே மோசையை சந்திக்கவில்லை என்பதை அறிந்து கொண்டார். அவர் அறிந்து கொண்டார் அல்லவா? மோசே கற்பனைகள் எழுதிய கற்பலகையை கீழே போட்டு உடைத்திருந்தான். ஆனால் சாத்தான் தான் மோசையை விட பெரியவரை சந்தித்ததாக அறிந்தான். பின்பு சாத்தான் இயேசுவை உயரத்தில் எடுத்துச் சென்று, இவ்வுலக ராஜ்யங்களை எல்லாம் பாரும், அதோ அங்கே அமெரிக்கா இருக்கிறது, அங்கே கிரேட் பிரிட்டன், அங்கே அந்த ராஜ்யங்கள் எல்லாம் வரவிருக்கும் ஆண்டுகளில் வரப்போகின்றன, அவைகள் யாவும் எனக்கு சொந்தமாய் உள்ளன, நீரை அறிவீர், அவன்தான் அவர்களை ஆளுகிறான், அவைகள் எனக்கு சொந்தமானவை, நான் அவர்களை ஆட்டுவிப்பேன், நானே அவர்களை யுத்தத்திற்கு அனுப்புகிறேன், அவர்களுக்கு என்ன செய்ய நான் விரும்புகிறேனோ அதை நான் செய்கிறேன், அவர்கள் என்னுடையவர்கள், நீர் என்னை தொழுது கொண்டால் அந்த ராஜ்யங்களை உமக்கு தருவேன் என்றார். அப்பொழுது இயேசுவு, அப்பாலே போ சாத்தானே என்றார். எப்படியும் முடிவில் தான் அனைத்திற்கும் சுதந்திரவாளியாகிவிட போவதை அவர் அறிந்திருந்தபடியினால் அப்பாலே போ சாத்தானே என்றார். இறுதியாக அவர்கள் ஒரு நாளில் அவரை பிடித்த பொழுது அவர்கள் ஒரு துணியை எடுத்து அதை கொண்டு அவரது முகத்தை இந்த விதமாக மூடினார்கள். அவர்கள் அவரது தலையை சுற்றி கட்டிவிட்டிருந்தது ஒரு பழைய அழுக்கான துணியாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்று நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். அவரோ அங்கே காயமுற்றவராய் ரத்தம் சிந்தினவராக அமர்ந்திருந்தார். அதிகாலையில் கடுங்குளிர் காற்று வீசிக் கொண்டிருந்தது. அவர்களோ அவரை ஏற்கனவே சாட்டையால் அடித்தார்கள். அவரது தோள்கள் வழியாக ரத்தமானது பீரிட்டு ஓடியது. அவர் மேல் சுற்றி எதையோ இந்த விதமாக அவர்கள் எரிந்தார்கள். ரத்தமானது அவரது முதுகில் அப்படியே பசையை போல ஒட்டி கொண்டிருந்தது. அவர் சிரசின் மேல் முற்றிடத்தை இந்த விதமாக அழுத்தி அறிவித்தார்கள். அவரது முகத்தின் மேல் ரத்தமும், போர் சேவகர் அவரது முகத்தில் துப்பிய எச்சிலோடு நிறைந்தவராக அங்கே உட்கார்ந்திருந்தார். அது ஒரு கோரமான காட்சியா இருக்கவில்லையா? ஓ தேவனே, நான் அப்பொழுது அங்கே இருந்திருப்பேன் என்றால் அந்த விஷயத்தில் ஏதாவது செய்திருப்பேன் என்று நீங்கள் இப்பொழுது கூறலாம். நல்லது, நீங்கள் ஏன் இப்பொழுது அந்த விஷயத்தில் ஏதாவது செய்யக்கூடாது? ஏனென்றால் நீங்கள் இருந்தால், அதாவது இப்பொழுது நீங்கள் அதை குறித்து என்ன செய்கிறீர்களோ அதையேதான் அக்காலத்தில் இருந்திருந்தாலும் செய்திருப்பீர்கள். அங்கே அவர் பரிகசிக்கப்பட்டு முகத்தில் காரி துப்பப்பட்டவராக உட்கார்ந்து கொண்டிருந்தார். சீஷர்களோ அங்கே நின்றிருந்து, ஓ என்ன, இப்படியும் நடக்கக்கூடுமா? கல்லறையிலிருந்து மரித்தவரை உயிரோடு எழுப்ப முடிந்த அந்த மனிதரை இப்பொழுது அவரை பாருங்கள் என்று கூறினார்கள். ஆனால் அவர்களோ வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள தவறி போய்விட்டனர். அந்த விதமாகத்தான் அது உள்ளது. பாருங்கள், ஆகவே அவரது முகத்தில் எச்சிலும் ரத்தமும் நிறைந்தவராக காணப்பட்டார். ஒரு துணியை கொண்டு அவரது கண்களை மறைத்து கட்டி, உங்களுக்கு தெரியுமா, இதோ இந்த மனிதன் இருதயத்தை பகுத்தறியும் ஆவிக்குரிய வரம் கொண்டவர் என்று அவர்கள் என்னிடத்தில் கூறினார்கள். அவர் ஒரு தீர்க்கதரிசி என்றார்கள். மக்களிடம் அவரால் கூற முடிந்தது. இடச்சண்டை நின்றிருந்த அந்த ஸ்திரீயிடத்தில் அவனுடைய பாவங்களை கூறிவிட்டார். சீமோனிடம் அவனது தந்தையின் பெயரை கூறினார். அவனது பெயர் யோனா என்பதையும் கூறினார். மற்றும் எல்லா சங்கதிகளையும் கூறிவிட்டார். இப்பொழுது அவ்வாறு அவரால் கூற முடிகிறதா என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் என்றார்கள். அவர்களோ, அவருக்கு நாம் ஒரு சிறிய சோதனையை கொடுப்போம் என்றார்கள். அது அந்த மக்களில் பிசாசு அவ்வாறு கிரியை செய்து கொண்டிருந்ததாக, அவரது கண்களை துணியால் நிபந்தமாக கட்டி ஒரு கோலினால் அவரது தலையில் அடித்து, நீர் தீர்க்கதரிசியானால் உம்மை அடித்தது யார் என்பதை சொல்லும் என்றார்கள். அவர் தன் வாயை கூட திறக்கவில்லை. அவர் பேசாமல் அமர்ந்திருந்தார். சாத்தானோ, அது தேவனாய் இருக்க முடியாது என்று அறிவீர்களாக என்று கூறினார். அதைத்தான் பழைய ஸ்தாபனமானது என்று கூறுகிறது. அந்த உருளும் பரிசுத்த கூட்டமானது தேவனுடையதாக இருக்க முடியாது என்று கூறுகிறது. ஆனால் அவர்கள் அறிய மாட்டார்கள், அவர்களுக்கோ தெரியாது. அக்காரியங்களை எல்லாம் தேவன் செய்ய முடியாது. அவர்கள் மனோவசியத்தால் கிரி செய்கிறவர்கள், அவர்கள் குறி சொல்லுகிறவர்கள் என்றார்கள். அவர்கள் அது என்னவென்பதை அறிந்து கொள்ளவில்லை, அவ்வளவுதான். எனவே அவர்கள் அவர் மேல் அங்கேயே அணிவித்து மலையின் மேல் ஏறத் தொடங்கினார்கள். அவர் மனிதராக இவ்வுலகில் இருக்கையில் அவருக்காக மரியாளும் மார்த்தாலும் முழுவதுமே தையலே இல்லாமல் தயாரித்திருந்த அந்த ஒரே அங்கியை தான் அணிந்து கொண்டிருந்தார் என்று நான் யூகிக்கிறேன். அவருக்கு இருந்த ஆடையெல்லாம் அதுதான். அதை அவரது முதுகின் மேல் போட்டார்கள். அவர் மலையின் மேல் ஏறிச் செல்கையில் அவரது அங்கியின் மேல் சிறு ரத்தக்கரைகள் காணப்பட்டன. அவரோ அந்த பழைய சிலுவையை எடுத்துக்கொண்டே தள்ளாடிக்கொண்டே சுமந்து சென்றார். அவரது அந்த பலவீனமான சரத்தோடு அவர் போகையில் அவர்களோ அவரை சாட்டையால் அடித்துக் கொண்டே இருந்தார்கள். மற்றும் இவ்வாறான அனைத்து பாடுகளையும் அவர் சகித்துக் கொண்டே சென்றார். அந்த பழைய சிலுவையானது பம்டி பம் என்று தரையில் இடுக்கையில் சத்தமிட்டுக் கொண்டே அவரது தோழி அவரை அடித்துக் கொண்டிருக்க, அவரோ தள்ளாடியவாறே தொடர்ந்து சென்றார். அந்த சிறு சிறு கரைகள் பெரியதாகி பெரிதாகி கடைசியில் ஒரு பெரிய புள்ளியாக கரையாக அவரது அங்கியில் ஆகியது. பழைய சாத்தானவன் மரணம் என்னும் கொடுக்க விடைய ஒரு தேனியின் ரூபத்தில் அவரண்டை வந்து, அவரா, தேவன் அவ்வாறு செய்ய மாட்டார், அவர் வெறும் ஒரு மனிதன் தான், அவர் நடிக்கிறார் என்றான். அவன் இன்னமும் அவ்வாறு நினைக்கிறான். அவரோ அவ்வாறு நடித்துக் கொண்டிருக்கிறார், எனவே நான் அவரை கொட்டவிருக்கிறேன். அவர் தேவனாயிருந்தால் அவன் அவரை கொடுக்கினால் கொட்டினால் அவர் மறிக்க முடியாது. எனவே நான் அவரை கொடுக்கினால் கொட்டி என்ன சம்பவிக்கிறது என்று பார்க்க போகிறேன், அவரை சோதித்து பார்ப்பேன் என்றான். எனவே அவன் இயேசுவை சிலுவையில் அறையச் செய்த பொழுது அவர் உடலில் தனது கொடுக்கை வைத்து கொட்டினான். ஆனால் சாத்தான் அந்த கொடுக்கை வைத்து கொட்டிய பொழுது அவனது கொடுக்கை அவர் இழந்து விட்டார். அவர் மனிதனை விட மேலானவர். அந்த தடவை அவர் தேவனை கொட்டிவிட்டான். அந்த காரணத்தினால் தான் பவுல் எழுதுகையில் ஓ மரணமே என்றான். ஒரு தேனி ஆழமாக ஒன்றினுள் கொட்டிவிட்டால் அதன் பிறகு இனிமேல் அதனால் கொட்டவே முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த தேனியாகிய சாத்தான் ரீங்காரமிடுவான், ஓசை எழுப்புவான், எல்லாம் செய்வான். ஆனால் அவனால் இப்பொழுது கொட்ட முடியாது. ஏனென்றால் அவன் ஏற்கனவே தனது கொடுக்கை இழந்து விட்டான். அவரிடம் கொடுக்கே இல்லை. எனவே மரணத்திற்கு இனிமேல் கொடுக்கே கிடையாது. பவுலின் தலையை வெட்ட அதற்கான ஒரு இடத்தை அவர்கள் கட்டிக்கொண்டிருக்கையில் பவுலை சுற்றி அந்த தேன் இறங்க ஆரம்பித்தது. அப்பொழுது அவனோ ஓ மரணமே உன் கூரெங்கே என்றான். கல்லறையோ பவுலே நான் உன்னை இரண்டம் சேர்த்துக் கொள்வேன், நான் உன்னை குடுதியில் புரட்டி போட போகிறேன் என்று கூறினது. பவுலை சிறச்சேதம் செய்து அவர்கள் சாக்கடை குடியில் அவனை வீசியிருந்த இடத்திற்கு நான் சென்றிருக்கிறேன். கல்லறை கூறியது, கல்லறையோ நான் உனது சரீரத்தை அழிய செய்து அழுகி போக செய்வேன் என்று கூறினது. ஓ ஓ ஓ பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று பவுல் கூறினான். பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மரணமோ தனது கூரை அவரிடத்தில் இழந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். ஆமென். விரும்பினால் இப்பொழுதே தலையை வெட்டிக்கொள் என்றார். ஓ அதுதான் அந்த விதமாகத்தார் சகோதரனே, அதுவே உண்மையான கிறிஸ்தவ ஆவியாகும். இப்பொழுது உங்களுக்கு அறிந்து கொள்ள சந்தர்ப்பம் ஏற்பட்டால் மிருகத்தின் முத்திரை எங்கனம் பெற்றுக் கொள்ளப்படுகிறது என்பதை அறியுங்கள். நான் இதை பற்றி கூற விரும்புகிறேன். ஏனென்றால் அதை பற்றி கூறிவிட்டு முடித்து விடலாம் என்று நான் எண்ணினேன். நீங்கள் எவ்வாறு மிருகத்தின் முத்திரையை பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள்? நீங்கள் அதை அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? அதன் விளைவுகள் என்ன? மிருகத்தின் முத்திரை என்றால் என்ன? தேவனுடைய முத்திரை என்ன என்பதை நாம் அறிவோம். தேவனுடைய முத்திரையானது என்ன? நல்லது, எபேசியர் 4:30 எடுத்துக் கொள்வோம். அப்பொழுது நீங்களே அதை புரிந்து கொள்வீர்கள். அப்பொழுது அதை பற்றி அங்கே நீங்களே படித்து தெரிந்து கொள்வீர்கள். உங்களில் யாராவது வெளிப்படுத்துகிற விசேஷம் 9:1-4 எடுங்கள். இன்னொரு வசனம் 2 Corinthians 1:22. அதை பற்றி பல இடங்களில் உள்ளது. அவைகளில் சிலவற்றை நான் குறித்து வைத்துள்ளேன். ஆனால் நாம் எபேசியர் 4:30 எடுத்துக்கொண்டு அங்கே நீங்கள் தேவனுடைய முத்திரையானது என்னவென்று கண்டுகொள்ளலாம். வேறு பல வசனங்களிலும் இதை பற்றி காணலாம். முத்திரை என்ற வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களது ஒத்து வாக்கிய அகராதியில் ஆராய்ந்து பார்க்கலாம். சரி, எபேசியர் 4:30 இதை கவனியுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். தேவனுடைய முத்திரையானது என்ன? அது பரிசுத்த ஆவியாகும், நிச்சயமாக. சரி, தேவனுடைய ஆவியை பெற்றிராதவன் என்னுடையவன் அல்ல. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தால் நீங்கள் தேவனுடைய பாகமாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் அவருடையவர்களாக இருக்கிறீர்கள். அவர் உங்களை முத்திரையிட்டு உங்களில் இருக்கிறார், உங்களை கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்த அடையாளங்களை நீங்களும் கூட செய்கிறீர்கள். இப்பொழுது சபையோரே, நீங்கள் ஒவ்வொருவரும் அதை புரிந்து கொண்டீர்களா? தேவனுடையவர்களாக இருப்பதற்கு பரிசுத்த ஆவியே தேவைப்படுகிறது. பரிசுத்த ஆவிதான் தேவை. அவ்வாறு நீங்கள் பரிசுத்த ஆவியை உடையவர்களாக இருப்பீன். இயேசு செய்த அதே கிரியைகளை நீங்களும் செய்கிறீர்கள். பார்த்தீர்களா? உங்களுடைய அன்பானது அவர்கள் உமது முகத்தில் காரி உமிழ்ந்து உம்மை சுற்றி நின்று அடித்த போது உம்மில் கசப்பின் வேர் ஏதும் இல்லை. அவர் அவர்களை உற்று நோக்கிவிட்டு, பிதாவே இவர்களுக்கு மந்தியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவர்கள் அறிந்திருக்கவில்லை என்பதை பாருங்கள். அதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அவரது ரத்தத்தை சிந்த வேண்டும் என்று அவரது சொந்த பிள்ளைகளே கூக்குரலிட்டுக் கொண்டிருந்தனர். வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தவர், பூமியிலிருந்து அவர் முளைத்தெழும்ப செய்த மரத்தினால் உண்டாக்கப்பட்ட சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். அவரது சொந்த பிள்ளைகளே, பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை பற்றி சிந்தித்து பாருங்கள். உங்கள் சொந்த பிள்ளைகள் அவருக்கு எதிராக கூக்குரலிட்டு அவரை அகற்றும், கள்ளனாகி அந்த பரபாசை விடுதலையாக்கும் என்றார்கள். ஓ, நான் அந்த பரபாசாய் இருந்தேன், மறிக்கிறதற்கு பாத்திரமானாய் இருந்தேன், நான் தான். அவரோ என்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொண்டார். சிறையில் அந்த பரபாஸ் என்பவன் இருந்தபொழுது அங்கே அந்த 100 மிகுந்த ஓசையோடு நடந்து வந்து கதவை திறந்தபொழுது பரபாஸ் எவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்திருப்பான்? அப்பொழுது அந்த பரபாசோ, ஐயோ, இன்னும் சிறிது நேரத்தில் நான் மறித்து போய்விடுவேன். நான் ஒரு கொலைகாரன், நான் ஒரு திருடன். இன்று என்னை அவர்கள் கொன்றுவிட போகிறார்கள். அவர்கள் அவ்வாறு செய்வார்கள் என்பதை நான் அறிவேன். இன்று பஸ்கா தினமாகும். எனவே நான் உண்மையிலேயே நான் இன்று மறிப்பேன் என்பதை அறிவேன் என்று பரபாஸ் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டிருந்தான். முந்தின இரவு முழுவதும் நடுகிறவனாக காணப்பட்டான். நிம்மதியற்ற எந்த ஒரு பாவியையும் போல அங்குமிங்கும் நடந்து கொண்டே இருந்தான். முதலாவதாக உங்களுக்கு தெரியுமா, அங்கே அந்த காவலாளி வருகிறான். அப்பொழுது பரபாஸ், ஓ ஓ, இதோ வந்து விட்டான், நான் போய்விட வேண்டும், நான் போய்விட வேண்டும் என்றான். அப்பொழுது சாவியை போட்டு கிளிக் என்று காவலாளியோ கதவை திறந்தான். காவலாளி நேராக நின்று, பரபாசே, வெளியே வா என்று அழைத்தான். ஆம், நான் போக வேண்டும் என்பதை அறிவேன், நான் போய்கொண்டிருக்கிறேன் என்றான் பரபாஸ். காவலாளியோ, நீ போகலாம், உனக்கு விருப்பமானபடி செய்து கொள்ளலாம் என்றான். அப்பொழுது பரபாஸ், என்ன என்று கேட்டான். அதற்கவன், நீ விரும்புகிறதை போய் செய், வெளியே வா, நீ விடுதலை அடைந்து விட்டாய் என்றான். நான் விடுதலை அடைந்து விட்டேனா? ஏன், நீ நல்லவா மரண தண்டனை எனக்கு அளித்தீர் என்றான். அது உண்மை. தேவன் அனைத்து பாவிகளையும் மரண அக்கறைக்குள்ளாக்குகிறார். நீர் எனக்கு மரண தண்டனை விதித்துள்ளீரே, அப்படி இருக்க நான் எப்படி விடுதலையாக போக முடியும் என்று பரபாஸ் கேட்டான். இங்கே வா பரபாஸ், அதோ அங்கே அவர் அந்த மலையின் மேல் ஏறி செல்வதை பார். சிலுவையோ தரையின் மேல் மோதும் போது உண்டாகும் சத்தத்தை கேள். அவருடைய கைகளில் அவர்கள் ஆணி அறைவதனால் உண்டாகும் சத்தத்தை கவனி. அங்கே கதறுகிற அவரை நோக்கிப்பார். அவர் முகத்தில் உப்பான கண்ணீரும் ரத்தமும் கலந்து காணப்படுகிறதை பார். பரபாசே, உன்னுடைய ஸ்தானத்தை அவர் எடுத்துக் கொண்டார், அவர் உனக்காக மரித்து விட்டார். நான் விடுதலையாவதற்காக அவர் மரித்தார் என்றா கூறுகிறீர்கள்? ஆம், சரி, நான் மறுபடியும் கொலை செய்ய ஆரம்பிப்பேன். ஓ, என்னே ஒரு நன்றியற்றவன், நீ மறிப்பதற்கு பாத்திரவான். மகிமையின் அதிபதி மறித்த அவ்வற்புத சிலுவையை நான் காண்கையில் என்னுடைய பெருமையெல்லாம் வீண் நஷ்டம்தான். ஓ என்னே, கவிஞன் இவ்வாறு பாடியதில் வியப்பொன்றுமில்லை. சீவிக்கும் போது அவர் என்னை நேசித்தார், மறிக்கும் போது அவர் என்னை ரட்சித்தார், அடக்கமண்டப்பட்ட போது அவரின் பாவங்களை தொலைதூரம் கொண்டு சென்று விட்டார், உயிர்த்தெழுந்த போது அவர் இலவசமாய் என்றென்றைக்குமாய் நீதிமானாக்கினார் என்றோ ஒரு நாள் அவர் வருகிறார். ஓ மகிமையான நாள், அவர் எனக்காக செய்ததை நான் காண்கையில் அவரை நான் எவ்வாறு புறக்கணிக்க முடியும்? நான் எங்கனம் அதை செய்வேன்? பூமியில் எனக்குள்ள ஒவ்வொரு நண்பரையும் நான் இழந்துவிட விரும்புவேன். எப்படியாய் நான், அதாவது ஸ்தாபனங்களால் நான் உதைத்து எரியப்படவும் யாவற்றாலும் உதைத்து எரியப்படவும் ஆயத்தமாயிருப்பேன். நான் அங்கே நோக்கி பார்க்கையில் நான் மரணாக்கிற்குள்ளாக்கப்பட்டிருக்கையில் அவரோ என்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொண்டு விட்டார். நிச்சயமாக கத்தாவே, யாவற்றையுமே வீண் நஷ்டம் என்று நான் எண்ணுகிறேன். ஓ, நான் சிலுவையை தழுவிக்கொள்ளட்டும். ஓ கத்தாவே, பிளக்கப்பட்ட கண்மலைகள் இரண்டு அகாயங்களுக்கு மத்தியில் என் இரட்சகர் தலை சாய்த்து மரித்தார். அப்பொழுது திரைச்சிலையானது கிழிந்து வழியை வெளிப்படுத்தியது பரலோகத்தின் மகிழ்ச்சிக்கும் முடிவற்ற நாளுக்குமே. ஓ இயேசுவே, நான் உம்மண்டையில் நெருங்கி தங்கியிருக்கட்டும், உமது பக்கத்தில் இருந்து என்னை அகற்றி விடாதேயும், ரத்தம் வடியும் உமது ஐந்து காயங்களை நான் காணட்டும். ஓ பரலோகத்தின் அதிபதியே, எப்படியாக அவர் மரித்தார்? எனக்காக மரித்தார், நான் பிழைக்கும்படியாக அவர் மரித்தார். ஆக்கிரைக்குட்படுத்தப்பட்ட ஒருவன் பாவ சங்கிலியால் நரகத்தின் சிறையில் வைக்கப்பட்டிருந்த ஆக்கிரைக்குட்படுத்தப்பட்ட குற்றமுள்ளவனாக என்றென்றும் அழிந்து போயிருக்கும்படியாக இருந்தேன். ஒருவர் என்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொண்டார். அதன் பிறகு அவர்கள், அதாவது இங்கே நான் 18 அல்லது 20 வயது கொண்டவனாக இருக்கையில் ஒரு நாளில் பரிசுத்த ஆவியானவர் நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், எங்கே போகிறேன் என்று கூறினேன். அவர் உன் ஸ்தானத்தை எடுத்துக் கொண்டார். நீ எங்கே போய்க் கொண்டிருந்தாய்? அவர் உன் ஸ்தானத்தை எடுத்துக் கொண்டார், அவர் அங்கே இருக்கிறார் என்று அவர் கூறினார். நானோ, ஓ தேவாட்டுக்குட்டியே, ஓ தேவாட்டுக்குட்டியே, நான் வருகிறேன், நான் வருகிறேன், பெருங்கையோடு நான் வருகிறேன். உமக்கு கொடுக்க என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உம்முடைய சிலுவையை நான் பற்றிக் கொள்கிறேன். கத்தாவே, என்னிடம் இருப்பதெல்லாம் அது மாத்திரமே என்று கூறினேன். அவரோ என்னை உள்ளே எடுத்துக் கொண்டார். கெட்டகுமாரனை அவனுடைய தந்தை உடுத்து விட்டது போல என்னையும் உடுத்து விட்டார். புத்தாடை எனக்கு உடுத்து விட்டார். அது என்னுடைய ஆடை அல்ல, அது அவருடைய நீதியாகி வஸ்திரமே. அதை கொண்டு என்னை உடுத்து விட்டார். ஒரு விவாக மோதிரத்தை அந்நாளில் நான் மனவாட்டியோடு இருக்கத்தக்கதாக என் விரலில் அணிவித்தார். இப்பொழுது கொடுத்த கன்று அடிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது கலிகூர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நான் முன்பு மறித்திருந்தேன், இப்பொழுதோ நான் உயிரோடு இருக்கிறேன். நான் ஒரு காலத்தில் காணாமற் போனேன், இப்பொழுதோ நான் கண்டுபிடிக்கப்பட்டேன். ஆச்சரியமான கிருபை! அதன் சத்தம் எவ்வளவு இனிமையானது! அது என்னை போன்ற பாதகரையும் ரட்சித்தது. பரபாசை விட மோசமான ஒருவன் நான் ஒரு காலத்தில் காணாமற் போனேன், ஆனால் இப்பொழுதோ நான் கண்டுபிடிக்கப்பட்டேன். நான் குருடனாய் இருந்தேன், ஆனால் இப்பொழுதோ நான் காண்கிறேன். கிருபையே பயப்படும்படி என் இருதயத்திற்கு போதித்தது, என் பயங்கள் யாவற்றையும் போக்கியதும் கிருபையே. நான் முதலில் விசுவாசித்த வேளையிலே கிருபையானது எவ்வளவு விலையேறப்பெற்றதாய் பிரசன்னமானது! 10,000 ஆண்டு காலங்களாக நாம் அங்கே இருக்கிற வேளையில் சூரியனை போல பிரகாசமாயிருப்போம். இனி நட்சத்திரங்களோ சூரியனோ இல்லை. நாம் ஆதியில் ஆரம்பித்ததை விட அவரை துதித்து பாடிட நமக்கு நீண்ட காலம் உண்டாயிருக்கும். நாம் அப்பொழுது நித்தியத்தில் இருக்கிறோம். ஓ, நான் எவ்வளவாய் இயேசுவை நேசிக்கிறேன், ஏனென்றால் அவர் என்னை முதலில் நேசித்தார். ஓ, எவ்வளவு அற்புதமானது! இப்பொழுது என்னோடு கூட யாத்திராகவும் 21 அதிகாரத்துக்கு திருப்புங்கள். அவருடைய ஆவியை குறித்த ஆலோசனைகள் இப்பொழுது எவ்வாறு முத்திரையை பெறுவது என்பதை பற்றி இப்பொழுது பேசப்போகிறோம். நான் உங்களுக்கு அதை குறித்து காண்பித்து அதன் விளைவுகளை பற்றி கூறிக்கொண்டிருந்தேன். அதோ அங்கே அவர் இருக்கிறார். எவ்வாறு மிருகத்தின் முத்திரையை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள், அங்கே உங்களுடைய முடிவு எவ்வாறு உள்ளது என்பதை நான் காண்பிப்பேன். இப்பொழுது மிருகத்தின் முத்திரை, யாத்திராகமும் 21 அதிகாரம், நீங்கள் இங்கே புரிந்து கொள்ளும்படியாய் அதை குறித்து பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி புதிய ஏற்பாட்டிலும் ஏராளமான வேத வாக்கியங்கள் இங்கே நாம் குறித்து வைத்துள்ளேன். இப்பொழுது நாம் வாசிப்போமாக. மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்களாவன, எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால், பாருங்கள், எபிரேயர் எனப்பட்டவன் ஒரு விசுவாசி என்பதை இப்பொழுது நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். ஒன்றிக்காரனாய் வந்திருந்தானால் ஒன்றிக்காரனாய் போக கடவன். விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தானால் அவன் பெண் ஜாதி அவனோட கூட போகக்கடவன். அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளைகளையாவது பெண் பிள்ளைகளையாவது பெற்றுமிருந்தாள், அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவன் எஜமானை சேரக்கடவர்கள். அவன் மாத்திரம் ஒன்றியாய் போகக்கடவன். என்னுடைய நேரமானது முடித்துவிட்டது என்று நான் அறிவேன். சகோதர நெவில் அவர்களே, இதை மன்னித்துக் கொள்ளுங்கள் சகோதரனே, ஆனால் இதை நான் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். இங்கு கவனியுங்கள், உங்களுடைய தாய் என்னவாக இருக்கிறார் என்பதோ, உங்களுடைய தந்தை என்னவாக இருக்கிறார் என்பதோ காரியமல்ல, அது நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதாகும். உங்களுடைய மனைவி அல்ல, பாருங்கள், உங்கள் மனைவிக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை. அவரது மனைவியும் பிள்ளைகளும் காரணம் அல்ல, அது அந்த நபரை பொறுத்துதான். உங்களுடைய தாயார் ஒரு பரிசுத்த பாட்டியாக இருக்கலாம், உங்களுடைய தந்தையும் ஒரு பரிசுத்தமாராக இருந்திருக்க கூடும். அதை போலவே ஏசாவின் தாய் தந்தையும் இருந்தார்கள், ஆனால் அவன் ஒரு நிலையற்றவனாக இருந்தான். புரிகிறதா? ஆனால் அதுவோ தனிப்பட்ட நபரான உங்களை பொறுத்ததுதான். என் தந்தை ஒரு பிரசங்கியார் என்று கூறலாம், அதற்கு உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என் தாயார் ஒரு தேவபக்தி உள்ள பெண்மணி என்று கூறலாம், ஓ அவள் பரலோகத்தில் இருக்கிறாள் என்றும் கூறலாம். அது சரியாக இருக்கலாம், ஆனால் உன்னை குறித்து என்ன? உன்னை பொறுத்துதான் உள்ளது. இந்த அடிமை இங்கேதான் அவர். இப்பொழுது இந்த மிருகத்தின் முத்திரை குறித்து கவனியுங்கள். வரிசை கிரமமாக நான் ஏற்கனவே கூறியவர்களை மீண்டும் கூற எனக்கு நேரமில்லை, ஏனென்றால் இன்னும் 20 நிமிடங்கள் தான் உள்ளது. ஆனால் நான் உங்களுக்கு இதை கூற விரும்புகிறேன். ஒவ்வொரு 7 வருஷம் என்று கூறப்பட்ட ஒரு வேலையானது அக்காலத்தில் கூறப்பட்டுள்ளது. அது 6 ஆண்டுகளாக இருந்தது. 7ஆம் ஆண்டில் இங்கே சுற்றிலும் அமர்ந்திருக்கிற வேதமானாக்கர்கள், ஊழியக்காரர்கள் இது உண்மை என்பதை அறிவர். 7ஆம் ஆண்டில் யாவும் ஓய்ந்திருந்தது. அது யூபிலி வருஷம் என்று அழைக்கப்பட்டது. 7ஆம் ஆண்டில் ஒன்றுமே பயிரிடப்படவில்லை. தேசமானது ஓய்ந்திருந்தது. அவர்கள் தானியங்களை பொறுக்க மட்டுமே செய்தனர். யாவும் 7ஆம் ஆண்டில் ஓய்ந்திருந்தனர். 7ஆம் ஆண்டில் அங்கே ஒரு ஆசாரியன் ஒரு எக்காலம் ஊதுவான். ஒரு மனிதன் அடிமையாக இருந்தான் என்றால் அவரது கடன்கள் எவ்வளவா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, அவரோ விடுதலையாகி விடுவான். இப்பொழுது அதுதானே சுவிசேஷ எக்காலத்துக்கு முன்னடையாளமாக இருக்கிறது. இத்தனை ஆண்டுகளாக ஒருவேளை நீங்கள் சாத்தானின் சங்கிலியால் கட்டுண்டு மது அருந்துதல், புகைத்தல், சூதாடுதல் மற்றும் பாவம் அசுத்தமான காரியங்களிலும் ஈடுபட்டு அதனால் அவருக்கு சேவை செய்திருப்பீர்கள். ஆனால் சுவிசேஷ எக்காலம் ஓதப்படுகையில் நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் அடிமையாக இருக்கின்றவர்கள் என்று விடுதலையாகி செல்லலாம் என்பதே அதற்கு ஒரு அடையாளமாய் உள்ளது. நீங்கள் விடுதலையாகி செல்லலாம். விசுவாசம் கேள்வியினால், தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால் வரும். இப்பொழுது நீங்கள் பூரண சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் இனிமேல் கட்டுண்டவர்களாக இருக்க தேவையில்லை. இப்பொழுது நீங்களோ உட்கார்ந்து, ஓ நான் அதன் சத்தத்தை கேட்டேன், ஆனால் நான் அதற்கு செவி கொடுக்கவில்லை என்று கூறக்கூடும். பாருங்கள், நல்லது, அப்படியாயின் அது உங்களுக்கானது அல்ல, அது செவி கொடுக்கிறவர்களுக்கே உரியதாகும். அது சரி, உங்களால் செவி கொடுக்க முடிந்தால் மட்டுமே அது உங்களுக்கு உரியது. அவர் இங்கு என்ன கூறியிருக்கிறார் என்பதை இப்பொழுது கவனியுங்கள். இதை பற்றி நிரூபிக்கப்படத்தக்கதாக இப்பொழுது கூர்ந்து கவனித்து அடுத்த 2 அல்லது 3 நிமிடங்களுக்கு உங்கள் சிந்தையை கவனமாக வைத்து கவனியுங்கள். அந்த வேலைக்காரன், இவன் விடுதலை செய்யப்படுவதற்காக உள்ள மனிதன், என் எஜமானையும் நேசிக்கிறேன், ஓ நான் நடனமாட செல்ல விரும்புகிறேன், யாவருக்காகவும் நடனமாடப் போவதை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், நான் இதையோ அதையோ அல்லது மற்றதையோ யாருக்காகவும் விட்டுவிட மாட்டேன், எனது மனைவியானாலும் என் பிள்ளைகளானாலும் அல்லது நான் நேசிக்கிற உலகத்தின் காரியங்களானாலும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். இப்பொழுது இங்கே நோக்குங்கள் சகோதரன் பிரணாம் அவர்களே, நான் உங்களுக்கு சொல்லப்போவது என்னவெனில், நான் அதை விட்டுவிட வேண்டும் என்று நீங்கள் கூறுகின்றீர்களா என்று கேட்பீர்கள். நீங்கள் ஒன்றையும் நிறுத்த வேண்டாம், நீங்கள் உள்ளே வாருங்கள், அது தானாகவே நின்றுவிடும். ஆனால் நீங்களோ, நல்லது, நான் அதை செய்ய மாட்டேன், நான் அதை செய்ய வேண்டியதில்லை, நான் சபையை சேர்ந்தவனாக இருக்கிறேன், உங்களையும் இன்னும் வேறு யாரையும் விட நல்லவனாகத்தான் இருக்கிறேன் என்று கூறுகிறீர்கள். சரி சகோதரனே, பரவாயில்லை, அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சத்தியத்திற்கு செல்விடுங்கள். இங்கே கூறப்படுவதை கவனியுங்கள். பிதா குமாரன் பரிசுத்தார், நல்லது, நீங்கள் அவ்வாறே வைத்துக் கொள்ள விரும்பினால் தொடர்ந்து அதில் செல்லுங்கள். எக்காலமானது என்ன ஒலித்து கூறியது என்பதை கேட்டிருக்கிறீர்கள். அது என்ன ஸ்வரத்தை இசைத்தது என்பதை கேட்டீர்கள். வேதம் கூறியது, ஓ தேவனே, அதை நோக்குங்கள். அடுத்த மணி நேரத்திற்குரிய செய்திக்கு இது ஒரு பொருளாக அமையலாம் அல்லவா? எக்காலமானது விளங்காது சத்தமிட்டால், உங்களுடைய ஸ்தாபனங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று கூறினால், அது எக்காலத்தைப் போல் சத்தமிடவில்லை. எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? வேலைக்காரன் என் எஜமானையும் நேசிக்கிறேன் என்று மனப்பூர்வமாய் சொல்வானால், என்னை இவ்விதம் செயல்களை செய்யும்படி செய்ய செய்யும் பிசாசை நான் நேசிக்கிறேன். அதெல்லாம் சரிதான், நான் அவ்வாறு நினைக்கவில்லை. நீங்களோ குறுகிய எண்ணம் கொண்டவராக இருக்கிறீர்கள் என்றே நான் நினைக்கிறேன். நீங்கள் மிகவும் குறுகிய எண்ணமுடையவராக இருக்கிறீர்கள் என்றே நான் நினைக்கிறேன். சரி, நான் அவைகளை நேசிக்கிறேன். இதை போன்ற இந்த பெரிய காரியங்களை நான் பெற்றிருக்க வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேன். உலகில் எங்களுக்கு நடனங்கள் இருக்கின்றன, எங்கள் சபையில் சீட்டு விளையாட்டு உள்ளது, அது போன்ற வேறு காரியங்களும் இருக்கின்றன. அங்கே உங்களுக்கு இருப்பவர்களை காட்டிலும் நல்ல காரியங்கள் எங்களுக்கு உள்ளது என்று கூறுகிறீர்கள். சரி, அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். சரி, நான் விடுதலை பெற்று போக மனதில்லை. நீங்கள் கூறுகிற அந்த ஆவிக்குரிய சுயாதீனத்திற்குள் செல்ல நான் விரும்பவில்லை என்று கூறுகிறீர்கள். அவன் எஜமான் அது பிசாசாகும். அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்துக் கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது, அது என்ன, யார் அந்த வாசல், உனக்கு முன்பாக ஒரு வாசலை நான் வைப்பேன். எப்பொழுது மிருகத்தின் முத்திரை வந்தது? திறந்த வாசலை வைத்திருக்கிற காலத்தில் தான் இது மிருகமானது தன் முத்திரையை இடுதலின் இறுதி கட்டமாகும். அவரை கதவின் அருகேயாவது, கதவு நிலையின் அருகேயாவது சேரப்பண்ணி. அது கல்வாரியை குறிக்கிறது. சரி, அங்கே எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன். பின்பு அவன் என்னென்றைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க கடவன். சகோதரன் பிரணாம் அவர்களே, நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள்? நீங்கள் சுவிசேஷ சத்தியமான துணிக்க கேட்டும் அதில் நடக்க நீங்கள் மறுத்துவிட்டால் அப்பொழுது தேவன் தாமே உங்கள் காதை இனி ஒருபோதும் அதை கேட்கக்கூடாதபடி அடையாளமிட்டு விடுகிறார். அதனால் நீங்கள் ஜீவனுக்கும் மரணத்துக்கும் இடையே உள்ள கோட்டை கடந்து விடுகிறீர்கள். அப்பொழுது நீங்கள் உங்கள் ஸ்தாபன சங்கத்தோடு மீதமுள்ள உங்கள் வாழ்நாள் முழுவதும் என்றென்றுமாக சென்று விடுகிறீர்கள். பிள்ளைகளே, ஒளியில் நடவுங்கள், அதுதான் சரியானது. நீங்கள் அந்த எஜமானை என்றென்றுமாக சேவிப்பீர்கள். உங்களுக்கோ விருப்பமில்லை. பாருங்கள், எக்காலமானது முடங்கிவிட்டது. அதனால் அவன் விடுதலை பற்றி சொல்ல முடியும். அது தேவனுடைய கிருபையாயிருக்கிறது. அதுதானே யூபிலி வருடமாயிருக்கிறது, பூர்த்தியடைந்ததாக இருக்கிறது. பாவத்தின் நாளானது முடிவடைந்து விட்டது. சகோதரனே, பாவத்துக்கு ஊழியம் செய்யும் ஒவ்வொருவருக்கும் நான் கூறுகிறேன், அவர்கள் ஒலிநாடாவில் கேட்போராயிருப்பினும் பார்க்கத்தக்கதாக அமர்ந்திருக்கும் சபையோராய் இருந்தாலும் சரி, பாவத்திற்கு ஊழியம் செய்யும் ஒவ்வொருவருக்கும் கூறுகிறேன், பாவத்தின் நாளானது முடிவடைந்து விட்டது. இயேசு மரித்தார். எனவே நீங்கள் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்ய வேண்டியதில்லை. மத கோட்பாடுகளுக்கும் தாவரங்களுக்கு முன்பாக நீங்கள் இனி தலைவணங்க தேவையில்லை. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நீங்கள் விடுதலையாகி செல்ல விரும்பினால், குமாரனுக்குள் விடுதலையாகி செல்ல விரும்பினால், எல்லாவற்றினின்றும் உங்களை விடுவித்துக் கொண்டு அவரை சேவியுங்கள், வாருங்கள். ஆனால் நீங்கள் அவ்வாறு செய்ய விரும்பாவிடில், அப்பொழுது உங்களுடைய மத ஸ்தாபனமானது, உங்களுடைய எஜமானவன் அல்லது நீங்கள் யாரை சேவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவன் இனிமேல் ஒருபோதும் சுவிசேஷ எக்காலத்தை கேட்கவே கூடாதபடி உங்களுடைய காதை குத்தி அடையாளம் போட்டு விடுவான். தேவன் எப்பொழுதாவது உங்களிடத்தில் பேசி, வா இதுவே தருணம் என்று நினைத்தால், அப்பொழுது நீங்கள் அவர் பேசுவதை புறக்கணித்ததால் சத்தியத்திற்கு செவி கொடுக்க முடியாதபடி கடினமடைந்தவராக இருக்கும்படி அவனுடைய அடையாளத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டு விடுவீர்கள். அதுதான் பிசாசின் முத்திரையாகும், அதுவே மிருகத்தின் முத்திரையாகும். உங்களுக்கு புரிகிறதா? மிருகத்தின் முத்திரையானது என்ன செய்கிறது? உங்களை மீண்டும் ரோமானிய கொள்கையில், மதஸ்தாபன கோட்பாட்டில் வைத்து விடுகிறது. இனி உங்களால் வெளியே வந்து சுதந்திரமடைய முடியாது. அதைத்தான் என்றென்றும் சேவிக்கின்றவர்களாக இருப்பீர்கள். அங்கேதான் மிருகத்தின் முத்திரையானது இருக்கிறது. அது கடினமான விஷயமாகத்தான் இருக்கிறது நண்பர்களே, அது வெட்டுகிறது. ஆனால் அதுதான், நான் அதற்கு பொறுப்பாளி அல்ல. வேதம் என்ன கூறுகிறதோ அதையே நான் கூறுகிறேன். இப்பொழுது நீ விடுதலையா இருக்கிறாய் என்று முழங்குகிற நற்செய்தியாகிய சுவிசேஷ எக்காலம் முழங்குவதை கேட்பதற்கு முன்னடையாளமாக இது நிழலாக பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டுள்ள மாதிரியாக, இனி நீ கட்டுண்டு கிடக்க தேவையில்லை. நீ முழுவதுமாக கிறிஸ்து இயேசுவுக்குள் விடுதலையா இருக்கிறாய். இனி பாவங்கள் மற்ற காரியங்கள் ஏதும் இல்லை. நீங்கள் இனி செய்வதில்லை. நீங்கள் இவ்வுலகை நேசித்தால் வேதமோ, நீங்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூர்ந்தால் தேவனுடைய அன்பு உங்களிடத்தில் இல்லை என்று உரைத்துள்ளது. அது உண்மைதானே? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூர்ந்தால் தேவனுடைய அன்பு உங்களிடத்தில் இல்லை. அப்படி என்றால் மார்க்கத்தின் பெயரால் இந்த உலகில் நடந்து கொண்டிருக்கிற பெரிய காரியங்களை பற்றி என்ன? அவைகள் உலகத்தின் காரியங்களாகும். பன்றி அடைக்கும் பட்டியில் உள்ள பன்றி தன் உணவை ஆவலோடு விழுங்குவது போல் மக்களும் உலகத்திற்குரிய காரியங்களை ஆவலோடு விழுங்குகிறார்கள். ஓ, இது அருமையாயிருக்கிறது, அதை பற்றி ஒன்றும் தவறில்லை என்று கூறுகிறார்கள். பாருங்கள், அவர்கள் முத்திரையிடப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு விட்டார்கள். புரிகிறதா? யூதர்களில் மீதியானவர்கள் என்பது யார் என்பதை பற்றியும், 144,000 பேர் யார் என்பதை பற்றியும் நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? அவர்கள் எங்கே அமர்ந்திருந்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த மணி வேளையில் தான். புத்தி இல்லாத கன்னியர் என்னை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பதையும், அவர்கள்தாமே எடும்பி நியாயத்திற்பு நாளில் நல்லவைகளும் பொல்லாதவைகளும் பிரிக்கப்படும் நாளில் பிரிக்கப்படுவார்கள் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? எண்ணெயை பெற்றுக் கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை புத்தி இல்லாத கன்னியை அறிந்து இப்போது நடப்பதைப் போல அதை தேடிச் சென்ற அதே நேரத்தில் மணவாளர் வந்துவிட்டார் என்பதை புரிந்து கொண்டீர்களா? அப்படியாகி நாமோ முடிவுக்கு எவ்வளவு சமமாயிருக்கிறோம்! இப்பொழுதே நமக்கு இன்னும் குறுகிய நேரம்தான் இருக்கிறது. இன்னும் எவ்வளவு நேரம் நீடிக்கும் என்பது எனக்கு தெரியாது. எப்பொழுது என்றும் என்னால் கூற முடியாது. எனக்கு தெரியாது. அது ஒருவேளை இன்னொரு வருடம் பிடிக்கலாம், அது ஒருவேளை இன்னொரு 10 வருடங்கள் ஆகலாம், அல்லது 40 ஆண்டுகளாக கூடும், அல்லது 40 நிமிடங்கள் மட்டுமே ஆகலாம். எனக்கு தெரியாது, என்னால் கூற முடியாது. ஆனால் அது சமீபமாக உள்ளது என்று மட்டுமே எனக்கு தெரியும். அது உண்மையாகவே சமீபமாயிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவரோ ஒரு சமயமானது வரப்போகிறது. அப்பொழுது முதலாவதாக சபையானது குளிர்ந்து போகிற நிலைக்கு போக ஆரம்பிக்கும். கடந்த சில ஆண்டுகளில் சபையானது அவ்வாறு குளிர்ந்து போகிற நிலையை அடைய ஆரம்பித்ததை எத்தனை பேர் கவனித்திருக்கிறீர்கள்? நிச்சயமாக அது எதற்குள் போகப் போகிறது? லவோதிகேயா. இன்றிரவில் அதிலிருந்து நாம் அந்த சபைக்காலத்துக்குரிய தூதன் இன்னார் என்பதை கண்டுபிடித்து பார்த்து அவனுடைய செய்தியையும் நாம் கண்டுகொண்டு அது எப்படி இருக்கும் என்பதையும், லவோதிகேயா சபைக்காலத்தின் முடிவில் அவள் நித்தியத்துக்குள் போய் முடிவடைந்து அதற்குள் பறந்து நிற்கிற பொழுது எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் நாம் காணலாம். ஓ, நான் அவரை நேசிக்கிறேன். நீங்கள் நேசிக்கவில்லையா? ஆமையா. ஓ, தேவனுடைய முத்திரையானது என்னவாயிருக்கிறது? பரிசுத்தாவி. மிருகத்தின் முத்திரையானது என்னவாயிருக்கிறது? பரிசுத்தாவியை புறக்கணித்திலே ஆகும். அந்த இரு பிரிவினர், அவர்களில் ஒருவர் காண்கின்றனர். நல்லது. அவர்கள் அதாவது பூமியில் எத்தனை பேர் அதை பெற்றுக் கொள்ளாமல் இருந்தனர்? முத்திரிக்கப்படாதவர் யாவருமே மிருகத்தின் முத்திரையை பெற்றுக் கொண்டனர். எத்தனை பேர் தேவனுடைய முத்திரையை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவர்கள் யாவரும் மிருகத்தின் முத்திரையை பெற்றுக் கொண்டனர். தேவனுடைய முத்திரையானது பரிசுத்த ஆவியாகும். வேதம் அவ்வாறு கூறியுள்ளது. அதை குறித்து வேதத்தில் கூறப்பட்டுள்ள ஒவ்வொரு இடத்திலும் அது தேவனுடைய அடையாளம், தேவனுடைய முத்திரை என்று கூறுகிறது. அம்முத்திரையை பெற்றிராதவர்கள் யாவரும் அதை புறக்கணித்தவர்களாக. அதை அவர்கள் எவ்வாறு புறக்கணித்துள்ளனர்? அதற்கு செவி கொடுக்க மறுப்பதன் மூலமே. அப்படித்தானே? இப்பொழுது நினைவிருக்கட்டும், விசுவாசத்தை நீங்கள் எவ்வாறு பெற்றுக் கொள்கிறீர்கள்? செவி கொடுப்பதன் மூலமாக. அது எங்கே அடையாளப்படுத்தப்பட்டது? கையிலா? இல்லை. தலையிலா? இல்லை. அது காதில் தான். பாருங்கள், காதிலே கேட்பதினால் அது என்ன செய்தது? கேட்பதற்கே பயமடைந்திருக்கிறார்கள். இனிமேல் வேண்டாம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இனி நான் அதை பற்றி கேட்க மாட்டேன். அதனோடு எந்த சம்பந்தமும் எனக்கு வேண்டாம். நான் அதனோடு எந்த ஒரு சம்பந்தமும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை என்று கூறுகிறீர்கள். அது அவர்களைப் போலவே இருக்கிறது. சகோதர நெவிலவர்களே, அதை இப்பொழுது நான் விட்டுவிட்டு, அதாவது ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டவர்கள் மறுதளித்து போனால் அவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம் என்கிற விஷயத்தை பற்றி உங்களுக்கு நான் கூறவிருந்தேன். நீங்கள் பாருங்கள், அவர்களால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு இயலாது. நீங்கள் பாருங்கள், அதுதானே எல்லைக்கோட்டில் இருக்கும் விசுவாசிகளை போன்றே உள்ளது. பாருங்கள், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரமையை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதுக்கு எதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்றபடியால் பாருங்கள். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவன் இவ்வாறு செய்வது என்பது முற்றிலும் முடியாத காரியமாகும். அவன் அவ்வாறு செய்ய முடியாது. ஏனென்றால் அவன் என்ன செய்வான்? பாருங்கள், உடன்படிக்கையின் ரத்தத்தை நம்பி ஒருவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தால், அந்த கூட்டத்தில் ஒருவனாக இருந்தால், அவனால் அவ்வாறு மறுதளிக்க முடியாது. அவ்வாறு செய்வதென்பது அவனுக்கு முடியாத காரியமாகும். இப்பொழுது இதை நாம் எடுத்துக்கொண்டு இங்கே வந்திருக்கிறோம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து முச்செடிகளையும் முட்புழுகளையும் உழப்பிக்கிற நிலமோ தகாததாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. கோதுமை மணியோ பரமவீட்டிற்கு களஞ்சியத்தில் சேர்க்க எடுத்து செல்லவிருக்கிறது. ஆனால் இந்த ஜீவனை அளிக்கும் மழையானது களை, கோதுமை ஆகிய இரண்டின் மேலுமே பொழிகிறது. அவை இரண்டுமே மழை வருவதை குறித்து மகிழ்ச்சியாய் கலிகூர்ந்து அது வருவதை பற்றி ஒரே விதமாகத்தான் எண்ணுகின்றன. ஆனால் அவைகளினுடைய கனிகளினால் நீங்கள் அவைகளை அறிவீர்கள். அவைகள் களையின் கனிகளா அல்லது கோதுமை மணியின் கனிகளா என்பதை அவற்றின் கனியை கொண்டே அறிந்து கொள்கிறீர்கள். இப்பொழுது கோதுமையை குறித்து இப்பொழுது அதை பற்றி அறிந்து கொள்வது எவ்வாறு? இந்த எல்லைக்கோடு விசுவாசியை குறித்து உங்களுக்கு காண்பிக்கும்படியாக நீங்கள் அதை புரிந்து கொள்வதற்காக நான் இந்த புத்தி இல்லாத கனியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இஸ்ரவேலரின் மத்தியில் இந்த எல்லைக்கோடு விசுவாசிகளே, அவர்கள் காதேஷ் பர்னேயாவுக்கு வருகை என்ன நேரிடுகிறது என்பதை கவனியுங்கள். நான் அதை பற்றி ஆதியாகமத்தில் இருந்து யாத்திராக முடிய முன்னும் பின்னும் எடுத்து இந்த சபையோர் அதை காணத்தவரக்கூடாது என்பதற்காக நான் உங்களுக்கு முன்னடையாளத்தை காண்பித்தேன். நீங்கள் பாருங்கள், யாத்ராமத்தில் இந்த ஜனங்கள் காதேஷ் பர்னேயாவுக்கு வருகையில், காதேஷ் பர்னேயா தான் அந்த காலத்தில் உலகிற்கு நியாயாசனமாக இருந்தது. அங்கேதான் இஸ்ரவேல் தன்னுடைய நியாயாசனத்தை பெற்றது. அந்த மலையில் அவர்கள் 10 கட்டளைகளை பெற்றுக் கொள்ள வருகிற வரையிலும் அவர்கள் 11 நாட்களாக பிரயாணம் செய்தார்கள். அங்கேதான் அவர்கள் நியாய தீர்ப்பை சந்தித்தார்கள். அவர்கள் கடலோரமாக 11 நாட்கள் பிரயாணம் செய்தார்கள் என்று வேதம் உரைத்துள்ளது. 11 நாட்கள் பிரயாணம் செய்து அவர்கள் காதேசுக்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கே அவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டார்கள். இன்னும் 4 நாட்களில் தேவன் அவர்களை கானானுக்குள்ளாக கொண்டு சென்று விட போகிறதற்கு இருந்த போது அவர்களோ மீண்டும் வனாந்திரத்தில் வந்தபடியே திரும்பி போய் வனாந்திரத்தில் அலைந்து திரியும்படியாயினர். அவர்கள் கட்டளைகளை பெற்றார்கள், மீண்டும் திரும்பி போனார்கள். அப்புறம் என்ன நேரிட்டது? அவர்கள் மீண்டும் இங்கே வந்து அங்கிருந்து 11 நாட்கள் பிரயாணத்தில் காதேஷ் பர்னேயாவில் தங்களுடைய நியாயத்திற்பண்டையில் அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். என்ன நேரிட்டது? ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொருவனாக மோசே தெரிந்து கொண்டு, நீங்கள் போய் தேசத்தை வேவு பார்த்து அது எப்படிப்பட்ட தேசம் என்பதை கண்டு வாருங்கள் என்று கூறினார். அவர்கள் யாவரும் அங்கு சென்று அதை நோக்கினார்கள். அவர்களில் இருவர் போய் ஒரு பெரிய திராட்சை குலை எடுத்துக் கொண்டார்கள். ஓ, அது இருவர் சுமக்க வேண்டிய அளவுக்கு ஒரு பெரிய குலையாக இருந்தது. அத்தேசம் எத்தகைய தேசம் என்பதை போய் கண்டறிந்து திரும்பி வந்த பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள்? அங்கே அவர்கள் எமோரியர் மற்றும் இன்னப்பிற மக்களை கண்டார்கள். இஸ்ரவேலரோ அவர்கள் ராட்சதர்கள் என்று கூறினர். அதாவது உண்மையிலேயே காயினின் புத்திரர் அந்த தேசத்தில் முடிவிலே அங்கு சென்றடைந்திருந்ததை கண்டனர். அவனோ, அவர்கள் ராட்சதர்களாயிற்றே என்றான். நாங்கள் தேசத்தை எடுத்துக் கொள்ள முடியாது. அவர்களுடைய தேசம் முழுமையும் பெரிய மதில் சூழ்ந்த பட்டணங்களாகும். காரணம், அவர்கள் கண்களுக்கு நாங்களோ வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம் என்று கூறினான். அவர்கள் என்ன செய்திருந்தனர்? அவர்கள் முழுமையாக தேசத்தை பார்வையிட்டார்கள். அத்தேசத்தின் கனியை கூட அவர்கள் ருசி பார்த்து விட்டார்கள். பாருங்கள், தாலேபும் யோசுவாவும் கூட அங்கே போய் அத்தேசத்தின் நிலையை விளக்கும் அத்தாட்சியை தங்கள் தோள்களின் மேல் சுமந்து கொண்டு வந்திருந்தனர். அவர்களோ அந்த கனியை ருசி பார்த்தனர், அது உண்மை. மற்றவர்களோ இவர்களைப் போல அங்கே ஒருபோதும் செல்லவே இல்லை. ஆனால் காலேபும் யோசுவாவும் அங்கு சென்று அத்தாட்சியை திரும்ப கொண்டு வந்திருந்தனர். காலேபும் யோசுவாவும் நாம தேசத்தை கைப்பற்றிவிட முடியும் என்று கூறினார்கள். பார்த்தீர்களா? ஏனென்றால் காலேபும் யோசுவாவும் வார்த்தையை உற்று நோக்கினவர்களாக இருந்தார்கள். தேவனோ, இத்தேசம் உங்களுடையது. தேசம் முழுவதிலும் எமோரியரும் ஏவியரும் மற்றும் பல்வேறு ஜாதியினரும் ஆகியோரால் நிறைந்துள்ளது. ஆனால் தேசமோ உங்களுடையது. உங்களுடைய பாதம் மிதிக்கும் ஒவ்வொரு இடமும் உங்களுக்கு சொந்தமானதாகும். நான் அதை உங்களுக்கு கொடுப்பேன், அது உங்களுடையது. ஆகவே அதை நோக்கி நடந்து கொண்டே இருங்கள் என்று கூறினார். பாருங்கள், அதுதான் உண்மை. ஆனால் அவர்களோ, ஓ இல்லை, அதிகமாக நாங்கள் ஒரு எடுப்புதலை கொண்டிருக்க முடியாது. ஓ ஓ ஓ ஏன் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? தலைமை பேராயர் அல்லது பேராயர் அல்லது திருச்சபை மூப்பரோ அல்லது வேறு யாரோ வந்து எங்களை எல்லாம் வெளியே துரத்து விடுவார்கள் என்றார்கள். முன்னே செல்லுங்கள், அதுதான் சரியானது. நாம் அதை அடைவோம். இப்பொழுது இந்த இருவரும் திரும்பி வந்து அத்தேசத்தை நாம் கைப்பற்றிட நம்மால் இயலும். ஏனென்றால் தேவன் அவ்வாறு கூறியுள்ளார், எனவே நாம் போய் அத்தேசத்தை எடுத்துக் கொள்வோம் என்றார்கள். ஆனால் பாருங்கள், இந்த எல்லைக்கோடு விசுவாசிகளோ தேசத்தின் கனியை ருசி பார்க்க தூரத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் அது மிகவும் ருசியாக இருக்கிறது, ஆனால் ஓ நம்மால் தேசத்தை கைப்பற்ற முடியாது என்றார்கள். இப்பொழுது அது என்ன? இதோ இன்றைக்கு விசுவாசி இருக்கிறார். இப்பொழுது இந்த நபரை கவனியுங்கள். தேவன் அவனுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அது சரி. இப்பொழுது முதலில் அவன் ரட்சிக்கப்படுகிறான். அவனுடைய தாய் துணிகளை துவைத்து பிழைப்பை நடத்தி அதை கொண்டு அவனை ஒரு கல்லூரிக்கு பிரசங்கிப்பது எப்படி என்பதற்குரிய கல்வியை கற்கும்படி அனுப்பி வைக்கிறாள். அவன் அங்கே சென்றும், அதாவது அவன் இன்னமும் சிந்திக்கிறான். ஒவ்வொரு முறையும் பெண்கள் ஒழுக்கக்கேடாக உடையுடுத்துவதை அவன் காண்கையில் அது அவரது மனதை சுக்குநூறாக உடைய செய்கிறது. சிகரெட்டுகளின் புகையை முகர்கையில் புகைப்பிடிப்பதை தவிர்க்க அவனால் இயலாமற் போகிறது. அது தவறானது என்பதை அவர் அறிவான். அவன் அதை செய்ய விரும்புகிறதில்லை. எனவே அவன் கத்தாவே, என்னை பரிசுத்தமாக்கும், அந்த காரியத்தை என்னை விட்டு அகற்றி போடும் என்று வேண்டுகிறான். தேவனோ, சரி, நான் அதை உனக்காக செய்வேன் மகனே, அவ யாவற்றையும் நீ உன்னை விட்டு அகற்றி போடு என்பார். ஒரு இரவில் அவர் ஒரு சிறு கூட்டத்திற்கு சென்று அங்கு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை குறித்து பேசப்படுவதை கேட்கிறார். உதாரணமாக பாருங்கள், அவன் முதல் அடியாகிய நீதிமானாகுதலை அடைந்து விட்டான். இரண்டாவது கட்டமாகிய பரிசுத்தமாகுதலையும் அடைந்தான். இப்பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கு ஆயத்தமாகி விட்டான். பாருங்கள், 1, 2, 3 அவன் ஞானஸ்தானத்திற்கு ஆயத்தமாகி விட்டான். அவன் அங்கே போய் சேர்கையில் வேதாகமத்தை நன்கு படிக்கிறான். அவரோ, அவர்கள் அவ்வாறுதான் செய்தார்கள். ஆம், அது சரிதான். இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம், அவர்களும் அப்படித்தான் செய்தார்கள். அது சரிதான். நான் வேதம் முழுவதிலும் படிக்கிறேன். அவர் சரியாக வார்த்தையில் தான் இருக்கிறார் என்று கூறுகிறான். பேராயரே, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அந்த அர்த்தமற்றதெல்லாம் ஒன்றுமில்லை என்கிறார். ஓ, எனக்கு புரிகிறது என்கிறான். அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள், அந்நிய பாஷைகளில் பேசுகிறார்களே, அவர்கள் இதை செய்தார்கள், அவர்கள் பிணியாடிகளை சொஸ்தமாக்கிறார்கள். ஓ ஆம், சரியாக அவ்வாறுதான் என்று கூறுகிறான். அவன் இவ்வாறு தேசத்தின் எல்லையில் இருந்து கொண்டு அந்த நல்ல தேசத்தை நோக்கி பார்க்கிறான். நீங்கள் பாருங்கள், ஓ நான் இதை போய் என் சபைக்கு போதித்து விட்டால், ஓ நான் ஒரு பிரெஸ்பிடேரியன், மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், ஓ பேராயரோ என்னை வெளியே தள்ளிவிடுவார், நாங்கள் அதை செய்ய முடியாது. அந்த விதமான ஒரு கூட்டத்தை எங்கள் சபையில் நடத்திட முடியாது. ஒவ்வொருவரும் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்து விடுவார்கள் என்று கூறுகிறார்கள். ஒரு தடவை ஒருவன் இதனால் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் அவன் தெரிந்து கொண்ட அந்த பாதையிலிருந்து அவன் விழுந்து போனால் அவனை புதுப்பிப்பது கூடாத காரியம். ஏனென்றால் அவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டான். பாவமானது என்ன? அவிசுவாசம் தான். அவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டான். அவன் என்ன செய்து விட்டான்? அவன் தன்னை சுத்திகரித்த உடன்படிக்கையை அது ஏதோ பரிசுத்தம் இல்லாத ஒன்றாக கருதிவிட்டான். அவனை அங்கே கொண்டு வந்த கிருபையின் கிரியைகளை அலட்சியம் செய்து விட்டான். அங்கே அவனுக்கென இனிமேல் பலியே கிடையாது. ஆனால் பயப்படத்தக்க விதமாக விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினையுமே காத்துக் கொண்டிருக்கிறது. பழி வாங்குதல் எனக்கே உரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அங்குதான் காரியமே உள்ளது. அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. ஒளியை நீங்கள் காண்கையில் அதிலே நடவுங்கள், நடவுங்கள். நீங்கள் எங்கே போய்க் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை அறியுங்கள். ஆயினும் தொடர்ந்து நடந்து செல்லுங்கள். கல்வாரியை நோக்கி நடவுங்கள். கல்வாரியின் மேல் அர்த்தமுள்ள பார்வையை பதித்திடுங்கள். நடவுங்கள், நடந்திடுங்கள். ஓ தேவரே, ஒரு நாளில் சபையானது ஏரோக்கு சபைக்கு முன்னடையாளமாக இருக்கிறான். 500 ஆண்டுகள் அவன் தேவனுக்கு முன்பாக நடந்தான். நடந்தானே, தேவன் கூறிய யாவற்றையும் செய்தவனாக இருந்தான் என்ற சாட்சியோடு அவன் ஒளியில் நடந்தவனாக இருந்தான். அவன் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கவில்லை. கர்த்தர் என்ன கூறினாரோ அதையே ஏரோக்கு செய்தான். அவன் ஒரு முன்னடையாள மாணவன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பேடையோ யூதர்களுக்கு முன்னடையாளமாக உள்ளது. 144,000 பேராகிய யூதர்களுக்கு முன்னடையாளமாகவே பேழை இருக்கிறது. நோவாவும் அவனுடைய கூட்டத்தினருமாகிய பேழையில் உள்ளவர்கள் ஜலப்பிரளயத்தின் வழியாக கடந்து சென்றார்கள். ஆனால் ஏனோக்கோ ஜலப்பிரளயத்திற்கு முன்பே பரம வீட்டுக்கு சென்று விட்டான். அதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே ஏனோக்கு தொடர்ந்து ஒளியில் நடந்து சென்றான். ஆகவே அவ்வாறு அவன் நடந்து செல்கையில் ஒரு நாள் அவரது பாதங்கள் பூமியை விட்டு மேலே கிளம்பி விட்டதாக உணர்ந்தான். அவன் தொடர்ந்து நடந்து சென்று மரியாமலேயே மகிமைக்குள் நடந்து சென்று விட்டான். அது உண்மை. தேவன் அவனை எடுத்துக் கொண்டான். ஏனென்றால் அவன் தேவனுடைய ஒளியில் நடந்தான் என்ற சாட்சியோடு ஒளியில் நடந்து கொண்டே இருந்தான். தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தான். சபையை நாம் நடந்து செல்வதற்குரிய பாதரட்சைகளை அறிந்து கொள்வோமாக. தொடர்ந்து ஒளியில் நடவுங்கள், அழகான ஒளியில். அது நின்ற இரக்கத்தின் பனித்துளிகள் பிரகாசமாய் வருகின்றன. நம்மை சுற்றிலும் இரவும் பகலும் அது பிரகாசிக்கிறது. இயேசுவே உலகத்தின் ஒளியாயிருக்கிறார். இப்பொழுது நாம் அதை பாடுவோம். நாம் ஒளியில் நடப்போம், அழகான ஒளி. ஓ, அதிலிருந்து இரக்கத்தின் பனித்துளிகள் பிரகாசமாய் வருகின்றன. இரவும் பகலும் நம்மை சுற்றிலும் பிரகாசிக்கிறது. இயேசுவே உலகத்தின் ஒளியாயிருக்கிறார். ஒளியின் பரிசுத்தவான்களே, நீங்கள் யாவரும் இயேசுவே உலகின் ஒளி என்று பிரசித்தம் செய்வீர். அப்பொழுது பரலோகத்தின் மணிகள் இயேசுவே உலகத்தின் ஒளி என முழங்கிடுமே. நாம் ஒளியில் நடப்போம், அப்பேற்பட்ட ஒரு அழகான ஒளி. ஓ, அங்கிருந்து இரக்கத்தின் பனித்துளிகள் பிரகாசமாய் வருகின்றன. இரவும் பகலும் நம்மை சுற்றி பிரகாசிக்கிறது. இயேசுவே உலகத்தின் ஒளியாயிருக்கிறார். இப்பொழுது சற்று நேரம் நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. இங்கு எவரேனும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் அனுபவத்தை பெற வேண்டும் என வாஞ்சி உள்ளவர்கள் இருப்பார்களாயும், சகோதரன் பிரணாம் அவர்களே, என்னை நினைவு கூறுங்கள். சபையே, என்னை நினைவு கூறுங்கள். நான் ஒளியில் நடக்க விரும்புகிறேன். எனக்கு அந்த இனிமை வேண்டும். என்னில் கசப்பான வேறு ஏதும் இருக்கலாகாது. நான் தேவனுடைய ஊழியக்காரனாகவே இருக்க விரும்புகிறேன் என்று கூறுங்கள். ஓ கர்த்தாவே, என்னை நினைவு கூறும் என்று கரத்தை உயர்த்தி கூறுங்கள். ஆம், 20 அல்லது அதற்கு மேலான கரங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. நாம் மென்மையாய் ஒன்று சேர்ந்து பாடுகையில் இப்பொழுது உங்களுடைய தலைகளை வணங்கிய வண்ணமாகவே இருங்கள்.
Oh Jesus, light of
Oh Yesuve ulagin oliya irukira.
We walk in this
Nami oliyil nadappom. Adu oru alagana oliyai ulladu. Angirinde irakkathin panithuligal pragasamai varugindranar.
Our mercy are bright. Shine all
Iravum pagalum nammai sutti pragasikkirathu. இயேசுவே உலகின் ஒளியாயிருக்கிறார்.
Come all ye saints of light proclaim.
ஒளியின் பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் வந்து, ஓ இயேசு, அவரே உலகத்தின் ஒளி என பிரகடனம் செய்யுங்கள். அப்பொழுது ஓ இயேசுவே, அவரே உலகத்தின் ஒளி என பரலோக மணிகள் ஒலிக்கும். ஓ, நாம் இந்த ஒளியில் நடப்போம். அது அப்பேற்பட்ட ஒரு அழகான ஒளியாய் உள்ளது. அங்கிருந்தே இரக்கத்தின் பனித்துளிகள் பிரகாசமாய் வருகின்றன. நம்மை சுற்றிலும் இரவும் பகலும் பிரகாசிக்கிறது. ஓ இயேசுவே உலகத்தின் ஒளியாம். கர்த்தராகிய இயேசுவே, இவர்கள் சுவிசேஷ ஒளியில் நடக்க விரும்பி இப்பாடலை தங்களுக்குள் மெதுவாக இசைத்துக் கொண்டிருக்கையில், கர்த்தாவே, அவர்களின் விலையேறப்பெற்ற அந்த இருதயங்களை ஏற்றுக்கொள்ளும். அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்கள். அவர்களை சுத்திகரியும், எல்லா பொல்லாங்கையும் எடுத்து போடும், எல்லா அவிசுவாசத்தையும் வெளியே அகற்றிவிடும். உலகத்தின் ஒளியான இயேசு அவர்களுக்குள்ளாக வருவாராக. இங்கே உருமாள்கள் வைக்கப்பட்டுள்ளன கர்த்தாவே, இவைகள் பிணியாளிகளுக்காகவும் துன்பப்படுபவர்களுக்காகவும் வைக்கப்பட்டுள்ளன கர்த்தராகிய இயேசுவே. அவர்கள் அண்டைக்கு வந்து அவர்கள் ஒளியில் நடக்கும்படியாக அவர்களை குணமாக்கும் கர்த்தாவே. அதை அருளும். எங்களுடைய பாடத்திற்காகவும் பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை காத்து மணிக்கணக்கில் இங்கே அமர்ந்திருக்க செய்ததற்காக நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மக்கள் இந்த உஷ்ணமான அறையில் அமர்ந்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்கள் எதிர்பார்ப்போடும் ஆச்சரியத்தோடும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் வசனமானது வாசிக்கப்படுகையில் நாங்கள் கடைசி காலத்தில் இருப்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். உலகில் களியாட்டம் தான் மீதியாக விடப்பட்டுள்ளது. இந்நாட்களில் ஒன்றில் இந்த வேஷமான போலியானவை எல்லாம் ஒழிந்து போகும். தெய்வீக பிரசன்னத்தில் இருக்கும் ஒவ்வொரு நபரையும் நீர் ரட்சிக்க வேண்டுமென தேவனே நான் ஜெபிக்கிறேன். அவர்களை உமது ஆவியால் ரட்சித்தருளும். பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அவர்கள் ஆவியின் கனியாகிய நீடிய பொறுமை, தயவு, சமாதானம், பொறுமை, சாந்த குணம், விசுவாசம் ஆகியவைகளை பரிசுத்த ஆவிக்குள் பெற்று கனி கொடுக்கும்படி அவர்களுடைய இருதயங்களை நிரப்பும் கர்த்தாவே. இதை அருளும். உம்முடைய சேவைக்காக அவர்களை இப்பொழுது நான் உம்மிடம் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒப்படைக்கிறேன். ஆமென். நாம் ஒளியில் நடப்போம். நாம் பாடும்போது நம்முடைய கரங்களை நாம் உயர்த்திடுவோமாக. அழகான ஒளி, பிரகாசமான இரக்கத்தின் பனித்துளிகள் அங்கிருந்தே வருகின்றன. நம்மை சுற்றி இரவும் பகலும் பிரகாசிக்கிறது. ஓ இயேசுவே, உலகின் ஒளியாயிருக்கிறார். நான் அவரை நேசிக்கிறேன். நான் அவரை நேசிக்கிறேன். ஏனெனில் அவர் என்னை முதலில் நேசித்தார். சம்பாதித்தார் என்ற ரட்சிப்பை கல்வாரி மரத்திலே. ஓ, அவர் அற்புதமானவராக இருக்கவில்லையா? நாம் இப்பொழுது 10 அல்லது 15 நிமிட நேரத்திற்கு அல்லது எவ்வளவு நேரமோ அவ்வளவு நேரத்திற்கு ஞானஸ்தான ஆராதனையை நடத்துவோம். இங்கே ஒரு வாலிப பெண்மணி ஞானஸ்தானம் பண்ணப்படுவதற்காக இருக்கிறாள் என்று நான் நினைக்கிறேன். அசரியா, மாலையில் உள்ள ஞானஸ்தான ஆராதனையில் ஞானஸ்தானம் எடுக்க வர முடியாமல் இருந்து காலையில் உள்ள ஞானஸ்தான ஆராதனையில் ஞானஸ்தானம் எடுக்க விரும்புகிறவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள்? 1, 2, 3. அவர்கள் இன்று மதியம் அல்லது மாலை ஆராதனைக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் எடுக்க வர முடியாமல் இருக்கிறார்கள். பிள்ளைகளே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் உள்ளே பிரவேசிக்க இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறீர்கள். நீங்கள் கல்லறைக்கு போய் பழையவைகள் எல்லாம் உங்களுக்கு மறித்ததாக ஆகி அடக்கம் பண்ணப்படுவதற்காக இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள், உங்களுடைய ஞானஸ்தானம் இங்கே உள்ளத்தில் ஏதோ சம்பவித்திருக்கிறது என்பதை வெளிப்புறத்தில் வெளிப்படுத்தி காட்டுவதாய் மாத்திரமே அது அமைந்துள்ளது. அப்படியானால் நாம் இந்த ஒளியில் நடப்போம், ஆயத்தமாகிடுவோம். அழகான ஒளி, ஓ, நம்மை சுற்றிலும் இரவும் பகலும் பிரகாசிக்கிறது. ஓ இயேசுவே, உலகின் ஒளியாயிருக்கிறார். ஓ, இந்த மகத்தான ஐக்கியம், நீங்கள் அதை பற்றி நல்லதாக உணரவில்லையா? ஓ, நான் மிகவும் நன்றாகவே இருப்பதாக உணர்கிறேன். மாசுபோக்கும் சௌக்காரத்தை கையாண்டு பழங்காலத்து அழுக்கு தேய்க்கும் தூரிகையை கொண்டு தேய்த்து அழுக்கையெல்லாம் அகற்றிடும் ஒரு இடத்தில் இருந்து சுத்தம் செய்யப்பட்டு வந்தது போல் எனக்கு தென்படுகிறது. ஆயத்தமாகி ஒருவேளை இன்று காலையில் ஞானஸ்தானம் எடுக்க விரும்புகிறவர்கள் அனைவரும் எடுக்கக்கூடும் என்று என் சகோதரன் கூறினார். ஞானஸ்தானத்திற்கென்றே உள்ள பிரத்யேக ஆடைகள் இன்றளவில் ஈரமாக ஆகிவிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு ஞானஸ்தானம் எடுக்க விரும்பினால் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் இன்று காலையில் ஞானஸ்தானம் எடுக்க ஆயத்தமா இருந்தால் எடுத்துக் கொள்ளுங்கள். நாம் இதோடு முடித்துக் கொண்டு கடந்து செல்ல வேண்டும் என எண்ணுகிறேன். அப்படித்தானே சகோதரன் நெவில் அவர்களே? சரி ஐயா. எத்தனை பேர்கள் இப்போது தங்கியிருந்து ஞானஸ்தானம் கொடுக்கப் போவதை காண விரும்புகிறீர்கள்? ஒருவேளை இதை நீங்கள் இதுவரையிலும் பார்த்திராவிடில் சில நிமிடங்கள் தங்கி தரித்து அதை கண்டுவிட்டு செல்லுங்கள். அப்படி தங்கியிருந்து அதை காண முடியாவிடில் பரவாயில்லை, ஆனால் இரவு ஆராதனைக்கு நிச்சயம் திரும்பி வாருங்கள். ஆனால் ஞானஸ்தான ஆராதனையை கவனிக்க நீங்கள் விரும்பினால் இன்னும் சில நிமிடங்கள் தரித்திருங்கள். நாம் இதை அகற்றுவோம். அங்கே பின்னால் பெரிய கண்ணாடி இருக்கிறது. அதன் வழியாக ஞானஸ்தானத்திற்கு தண்ணீருக்குள் செல்லும் ஒவ்வொருவரையும் அது காண்பிக்கும். அதன் தாக்கம் உங்களுக்கு ஏற்படும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஞானஸ்தானத்தில் நாம் கர்த்தரோடு அடக்கம் பண்ணப்படுகிறோம். ஆமென். அவர் மரித்தது போல நாமும் அவருடைய மரணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடக்கும்படி அவருடைய உயிர்த்தெழுதலுக்குள்ளாக நாம் எழுப்பப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்நிலையில் உள்ள பாடம் எதை பற்றியது என்று எத்தனை பேர் அறிவீர்கள்? அதுதான் லவோதிக்கேயாகும். சபை காலங்களின் உச்சகட்டமானதும் கடைசியானதுமாகும். சரி, நாம் ஞானஸ்தான ஆராதனை நடத்துவோம். டெடி, நீங்கள் விரும்பினால், நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க விரும்பினால், ஞானஸ்தானம் எடுத்து விட்டிருந்தால், இப்பொழுது சிக்காகோவுக்கு போக வேண்டிய சிலர் இருக்கிறார்கள். பாருங்கள், நாம் ஜபம் செய்வோமாக. கர்த்தராகிய இயேசுவே, அவர்கள் ஆராதனை முழுவதிலும் அமர்ந்திருந்து செவி கொடுத்திருக்கிறார்கள். சிக்காகோவுக்கு அவர்கள் போகின்றபடியால் நாங்கள் அவர்களை இப்பொழுது உம்மிடம் ஒப்புவிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களோடு செல்லும். கர்த்தாவே, அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த அற்புத ஒளியை தங்களோடு எடுத்துச் சென்று அதை அவர்கள் போகும் ஒவ்வொரு இடத்திலும் சிக்காகோ நகரம் முழுவதிலும் பரவ செய்வார்களாக. அவர்களோடு மீண்டும் நாங்கள் சந்திக்கிற வரையிலும் அவர்களுடைய ஆவிகள் உம்மில் நங்கூரமிடப்பட்டிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.
Yea, to thee, my people, this morning again. Yea, I say unto thee, my servant, I have accepted thee in the giving forth of my word. I will follow thee and will speak to thee in private. Yea, I will show thee thy itinerary. Yea, I will be with thee and will bless thee. Yea, my people, I say unto thee this morning, I am Almighty God. I am using this vessel this morning to come to thee through. I say unto thee, turn not aside from my spirit. Forsake not the voice that speaks to thee. I am with thee as thou wilt be with me. Turn from thy ways and turn from thy thinking. And believe me, for I am with thee. If thou wilt come to me and follow me in baptism, I will bless thee and preserve thee. I will bring thee in the fullness of the consummation. Yea, I have spoken. Will I not fulfill it? Yea, saith the Lord.
நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தராகிய இயேசுவே, உமக்கு நன்றி. உமது நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று கூறுவோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி. நாங்கள் அதை அடையாளம் கண்டுகொள்கிறோம். கர்த்தாவே, வேதத்தில் ஒரு மனிதன் மேல் ஆவியானவர் இறங்கி தேவனுடைய ரகசியம் யாவற்றையும் கூறி என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதையும் எடுத்துரைத்தார். பிதாவே, நீர் இன்னமும் மாறாத தேவன் என்பதை நாங்கள் அறிவோம். இங்கே இருக்கிற இந்த தாழ்மையான மேய்ப்பின் மேல் இன்று காலையில் இறங்கினீர். கர்த்தாவே, ஒரு காலத்தில் இவர் நிக்கோலாய் மதஸ்தரின் சபையில் இருந்தார், ஆனால் நீர் அவரை அசைத்த பொழுது அவர் ஒளியைக் கண்டு அதிலிருந்து வெளியே வந்துவிட்டார். இங்கே அவரோடு நீர் பேசத்தக்கதாக அவருடைய இதயம் உமக்கென்று திறந்ததாயிருக்கிறது. அவர் தான் என்ன கூறப்போகிறோம் என்பதையே அறியாதவராய் இருந்தபொழுது அவர் எழும்பி நின்று எங்களுக்கென தீர்க்க தரிசனத்தின் சத்தமாக இருக்கும்படி தன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் அசைவாட இடம் கொடுத்தார். பிதாவே, உமக்கு நன்றி. என்னுடைய பயண திட்டங்களுக்காக நான் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஆமீன். ஆமே, நீங்கள் அதை பெற்றுக் கொண்டீர்களா? அது என்னவென்று பார்த்தீர்களா? அந்நிய பாஷையில் பேசின அந்த பெண்மணியின் துணியையும் அதே துணியில் அந்த சகோதரியின் வியாக்கியானத்தையும் கவனித்தீர்களா? அவர்கள் இருவரும் வெவ்வேறு பெண்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் அறிந்திருந்திருப்பார்களா அல்லது இல்லையா என்றே ஐயுறுகிறேன். அவர்கள் ஒருவரை ஒருவர் அறிந்திருக்கவில்லை. அந்த சத்தத்தில் உள்ள துணியை கவனியுங்கள். அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இங்கே ஜனங்களின் மத்தியில் கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நீங்கள் உணரவில்லையா? அது உண்மை.
சகோதரன் பேட் அவர்களே,
நீங்கள் ஏதோ வாசிக்க விரும்புகிறீர்களா? வாசியுங்கள், பாருங்கள். இப்பொழுது அது ஆதிக்குரிய பிரகாரமான தெய்வீக வழிநடத்துதலாய் உள்ளது. சபையினரின் ஊடாக பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவதை பாருங்கள். அவர்களுக்குள் உலாவி பேசுகிறார். ஓ, அவர் அற்புதமானவராக இருக்கிறார் அல்லவா நண்பர்களே. அதை பற்றி நாம் எண்ணுகையில் அது வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள அதே காரியம்தான். அது இன்றைக்கு இங்கே இருக்கிறது. அதை பற்றி இனிமேல் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. என்னுடைய விலையேறப்பட்ட ஜனங்களே, ஓ வந்தவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், வந்தவரை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
Teddy, while we're making ready for the baptism, I pray God will make your hearts ready. Where he leads me, I will follow.
Yo, all right. Amen.
You want to help me here now, brother?
We'll get it, brother.
Let's cut those mics.
Teddy, நாங்கள் ஞானஸ்தானத்திற்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கையில் தேவன் உங்களின் இருதயங்களை ஆயத்தமாக்கிட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவர் எங்கே என்னை வழிநடத்தி செல்கிறாரோ நான் எங்கே பின் செல்வேன். என்னுடைய சகோதரர்களே, நான் உங்களுக்கு இங்கே உதவி செய்யலாமா? நல்லது. நீங்கள் ஒலிபெருக்கியின் இணைப்பை துண்டித்து
விடுங்கள்.
நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும்படி அவருடைய வார்த்தையின் ஆலோசனையை கொண்டும் ஜீவனுள்ள தேவனை கொண்டும் நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். அதை செய்யும்படி வேதம் நம்மை வற்புறுத்துகின்ற காரணத்தால் நான் அதை செய்கிறேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பவுல் அதை செய்யும்படி கூறினார். தூதனே வேறு எதையாவது பிரசங்கித்தாலும் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று கூறிவிட்டார். பவுல் செய்தது போலவே நானும் என்னுடைய பாதையின் முடிவில் இதை அப்படியே அறிவிக்க விரும்புகிறேன். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லோருடைய இரத்தப்பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாயிருக்கிறேன். ஓ, நீங்கள் அவரை நேசிக்கவில்லையா? ஓ, நான் எப்படியாய் அவரை நேசிக்கிறேன்? சரி, நம்முடைய கலந்து செல்லும் பாடலை நாம் பாடுகையில் நாம் எடுமிருப்போமாக. சரி, அந்த நேரம் வரையில் நாம் இயேசுவின் நாமத்தை உன்னோடு கொண்டு செல். துயரமும் துக்கமுமான பிள்ளையே, அது உனக்கு சந்தோஷத்தையும் ஆறுதலையும் அளிக்கும். நீ எங்கு சென்றாலும் அதை கொண்டு செல். விலையேறப்பற்ற நாமம், விலையேறப்பற்ற நாமம். ஓ எவ்வளவு, ஓ எவ்வளவு இனிமையானது! பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமுமாமே. விலையேறப்பற்ற நாமம், விலையேறப்பற்ற நாமம். ஓ எவ்வளவு இனிமை, ஓ எவ்வளவு இனிமையானது! பூமியின் நம்பிக்கையும் சந்தோஷமும் ஆமே. இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில் நாம் பாடுவோம். இயேசுவின் நாமத்தில் வணங்கி சாஷ்டாங்கமாய் அவருடைய பாதத்தில் விழுந்து நம்முடைய யாத்திரை முடிவரும் போது பரலோகத்தில் ராஜாதி ராஜாவாகிய அவருக்கு நாம் முடிசூட்டுவோம்.